நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது ஜெபத்திற்காக தாழ்த்துவோமாக.
Gracious heavenly Father, the almighty God who brought again Jesus Christ from
கிருபையுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இக்கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியின் வல்லமையாக அவரை எங்களுக்கு அளித்திருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனே, என்றென்றும் ஜீவிக்கும் தேவனுடைய இந்த மகத்தான சந்திப்புகளுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுதும் பிதாவே, நாங்கள் வேறொரு முக்கியமான மணி நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த நேரம் ஒரு கால் அநேகருடைய பாதைகளை மாற்றி நித்திய வழியில் அவர்களை நடத்தும் ஒன்றாக இருக்கக்கூடும். கர்த்தாவே, முத்திரைகளை அணுகுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைத்தார் என்று அது வேதத்தில் உள்ளது. ஓ தேவாட்டுக்குட்டியே, நீர் முன்வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகத்தான மீட்பராகி உம்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் புறப்பட்டு வந்து காலங்கள் தோறும் மறைக்கப்பட்டிருந்த உம்முடைய மீட்பின் திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இன்றிரவு எங்களுக்காக ஐந்தாம் முத்திரையை உடைத்து பிதாவே, அதனுள் அடங்கியுள்ள ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்பொழுது நாங்கள் இப்பொழுது உள்ளதை காட்டிலும் மேலான கிறிஸ்தவர்களாக இவ்விடம் விட்டு புறப்பட்டு எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் இன்னும் அதிக தகுதியுள்ளவர்களாய் காணப்படுவோம். நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நீங்கள் உட்காரலாம். மாலை வணக்கம் நண்பர்களே, இன்றிரவு இந்த பெரிதான சம்பவத்தை குறித்து பேச வந்துள்ளதை நான் பெரிய சாத்தியமாக கருதுகிறேன். ராஜாவின் பணியை செய்யும் போது பெரும் சந்தோஷ உணர்வை நான் வேறெந்த பணியிலும் உணர முடியாது என்பதை நான் அறிவேன். ஆகவே இப்பொழுது விசேஷமாக இப்பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்கிறோம். அவர் எனக்கு அதை வெளிப்படுத்தி தராவிடில் நான் உங்களிடம் அதை எடுத்துக் கூற இயலாது. இது என் சுய சிந்தனைகளை அல்லது வேறெந்த காரியத்தையும் உபயோகிக்க நான் முயல்வதில்லை. அவர் அதை எனக்கு அளிக்கும் விதமாகவே நான் உங்களிடம் கூறுகிறேன், அது உண்மை. ஆகவே என் சுய சிந்தனைகளை உபயோகிக்காமல் அது அளிக்கப்பட்ட விதமாகவே நான் அதை ஏற்றுக்கொள்வதால் என் வாழ்நாள் முழுவதும் அது தவறாக இருந்ததே கிடையாது. ஆகவே இம்முறையும் அது தவறாக இருக்க வழியில்லை. இப்பொழுது அவர் நமக்கு செய்துள்ள எல்லாவற்றுக்காகவும் நாம் அவருக்கு மிக மிக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய மகத்தான ரகசியமான கரமே இதை செய்கின்றது. ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமானவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதை காட்டிலும் மகத்தான செயல் வேறது. நாம் எல்லாரை பார்க்கிலும் மிகவும் சாக்கியம் பெற்ற மக்களாக இருக்கிறோம். தேசத்தின் ஜனாதிபதி நம் பட்டணத்துக்கு வருவாரெனில் நாம் ஊதலை ஊதி கொடியேற்றி தம்பளங்களை விரிப்போம். அவரது வருகை நம் பட்டணத்துக்கு மதிப்பை அளிக்கும் என்று நாம் சற்று சிந்திக்கையில் அது நமக்கு சரியாகவே புலப்படும். ஆனால் நம்முடைய சிறிய தாழ்மையான கூடாரத்துக்கு வர ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு நாம் இன்றிரவு அழைப்பு விடுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
தம்பளம்
மற்றவற்றையும் விரிப்பது அவருக்கு விருப்பமில்லை. அவருக்கு விரிப்பதற்கென்று தாழ்மையான இருதயங்களையே அவர் வாஞ்சிக்கிறார். அங்கனம் செய்யும் போது தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் சேமித்து வைத்திருக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் அவர் அந்த தாழ்மையான இருதயங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்பொழுது இங்கு ஒரு சாட்சியை கூற நான் விரும்புகிறேன். இப்பொழுதுதான் அதை நான் சொல்ல கேட்டேன். ஒரு கால் அதை நான் சற்று தவறாக உரைக்கலாம், ஆனால் அந்த சாட்சியை பற்றியவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று நான்
எண்ணுகிறேன்.
சில நாட்களுக்கு முன்பு நான் இப்போது தங்கியிருக்கும் அரிசோனா பட்டணத்தில் இருந்தபோது ஒரு சிறு பையன் கீழ்வாத ஜுரத்தினால் அவதியுறுகிறான் என்னும் தொலைபேசி அழைப்பு எங்களுக்கு வந்தது. அது அவனுடைய இருதயத்தை பாதித்துள்ளது என்றும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. அவனுடைய தந்தையும் தாயும் எனது விலையேறப்பட்ட நண்பர்கள். அவர் நம் சபையில் உள்ள மூப்பர்களில் ஒருவராக இருக்கிறார், சகோதரன் காலின்ஸ். அவருடைய சிறு பையன் மிக்கி அவன் ஜோவின் விளையாட்டு தோழன். இருதய கீழ்வாத ஜுரத்தினால் அவதியுற்றுக் கொண்டிருந்தான். வைத்தியர்களோ அவனை வீட்டுக்கு அனுப்பி வைத்து அவன் படுக்கையிலேயே படுத்திருக்க வேண்டும் என்றும், தண்ணீர் குடிப்பதற்கு கூட அவன் எழுந்திருக்க கூடாது என்றும், ஒரு வைக்கோல் குழாய் வழியாக அவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் பெற்றோருக்கு உத்தரவிட்டிருந்தனர். அவனுடைய நிலைமையோ அவ்வளவு மோசமாயிருந்தது. அவனுடைய பெற்றோர்களோ இங்கே கூடாரத்துக்கு வருகிற உண்மையுள்ள விசுவாசிகள். சில இரவுகளுக்கு முன்னர் ஞாயிறன்று சுகமளிக்கும் ஆராதனை ஒன்று நடத்தப் போவதாக நாங்கள் அறிவித்தோம். ஆனால் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என கருதி சுகமளிக்கும் ஆராதனை நடத்த வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். ஆனால் ஒரு சிறு விஷயத்தை மாத்திரம் என் இருதயத்திற்குள் நான் வைத்துக் கொண்டிருந்தேன். அந்த பையனின் தாயும் தகப்பனும் என்னிடம் வந்து அவனை கூடார அறைக்குள் கொண்டு வரலாமா என்று கேட்டனர். அவர்கள் அந்த சிறு பையனை இங்கே கொண்டு வந்த போது அவன் சுகமடைந்து விட்டதாக பரிசுத்த ஆவியானவர் அறிவித்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கூறியதை பெற்றோர் விசுவாசித்து அவனை வீட்டுக்கு கொண்டு சென்று பின்னர் அச்சிறுவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். வைத்தியர் அதை அறிந்தார். ஆயினும் மருத்துவருக்கோ அத்தகைய காரியம் அதிருப்தியை அளித்திருந்தது. எனவே அவர் தாயாரிடத்தில் சிறுவன் படுக்கையில் இருக்க வேண்டும் என்று மறுபடியும் கூறினார். அந்த தாயோ வைத்தியரிடத்தில் நடந்ததை விவரமாக கூறினாள். அந்த மனிதன் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்த கிறிஸ்தவ விசுவாசி என்று நான் அறிந்து கொண்டேன். அந்த மருத்துவர் ஏழாம் நாள் ஆசரிப்பு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவர் தாயிடம், சிறுவனை நான் பரிசோதித்தாவது பார்க்கட்டும் என்றார். அவளும் மிக நல்லது என்று கூறினாள். அந்த இருதய கீழ்வாத ஜுரம் எங்குள்ளது என்று மருத்துவரால் பரிசோதிக்க அந்த பிள்ளையை ரத்த பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். வைத்தியரோ மிகவும் அதிசயமுற்றார் என்று நான் அறிகிறேன். என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை. அச்சிறு பையனோ முற்றிலும் குணமடைந்து விட்டார். ஒன்றுமே காணப்படவில்லை. இப்பொழுது சகோதரன் காலின்ஸ், சகோதரி காலின்ஸ் இங்க இருக்கிறார்களா? நான் ஒருவேளை தவறாக கூறியிருக்கலாம். நான் விரும்புவது சகோதரி காலின்ஸ். அது சரியா? ஆம், சரி. ஆம், அது ஏறக்குறை ஆறு அல்லது ஏழு வயது சிறுவனான மிக்கி காலின்ஸ் ஆகும். சுமார் மூன்று நாட்களுக்கு முன்பு அது இந்த அறையில் சம்பவித்தது. அந்த அறையில் மனிதரை தவிர வேறு யாராவது இருந்திருக்க வேண்டும். அவர்தான் தம் வார்த்தையை கௌரவிக்க அங்கு வரும் மகத்தான வல்லமை உள்ள யெகோவா. அது சரி. இந்த சாட்சியை கேட்டதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். பாருங்கள், நாம் எல்லோருமே நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். நான் மாத்திரமல்ல, நீங்கள் எல்லோருமே நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் அது உங்கள் சிறுவனாய் இருந்தால் என்ன, அல்லது என்னுடைய சிறுவனாய் இருந்தால் என்ன? ஆகவே நடந்த சம்பவங்களில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக தேர்ந்தெடுத்து நான் சாட்சி கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது எல்லா இடங்களிலும் சம்பவித்தாலும் எனக்கு அளிக்கப்பட்ட ஊழியமோ தெய்வீக சுகமளிக்கும் ஊழியம் என்பதை வலியுறுத்தவே அவைகளை கூறுகிறேன். ஆனால் இப்பொழுதோ நான் முத்திரைகளின் ரகசியங்களை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். சற்று கழித்து நான் ஏன் இதை செய்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நான் ஒரு போதகனும் அல்ல, நான் ஒரு வேத சாஸ்திர நிபுணனும் அல்ல, வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பவன். நான் கர்த்தரை நேசிக்கிறேன். இப்பொழுது சென்ற இரவு இரத்த புற்றுநோயால் அவதியுற்ற சிறு பெண் குணமடைந்ததை நாம் சாட்சியாக கூறினோம். அவளுடைய பெயரையும் அவளுடைய பெற்றோர் அவர்கள் யார் என்பதையும் பில்லி எழுதி வைத்துள்ளான். அவள் ரத்த புற்றுநோயின் கடைசி கட்டத்தில் மறிக்கும் தருவாயில் இருந்தாள். வாயின் வழியாகவே அவளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாமல் இரத்த குழாய்களின் வழியாக செலுத்தப்பட்டது. அவள் மிகவும் அழகுள்ளவள். அவளுடைய வயதுக்கு அவள் இங்குள்ள இந்த சிறிய பெண்ணை போலவே சிறியவளாக காணப்பட்டாள் என்று நான் எண்ணுகிறேன். அவள் இவ்வளவு உயரமானவளாக இருந்தாள். அவர்களோ நம்மை அநேகரை போல இருந்தனர். அவளும் அவள் பெற்றோரும் உடுத்தியிருந்த ஆடைகளின் மூலம் அவர்கள் ஏழ்மையானவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் மிகவும் பக்தி உள்ளவர்கள். பரிசுத்த ஆவியானவரோ அவள் சுகமடைந்து விட்டதாக அறிவித்தார். இப்பொழுது அச்சிறு பெண் ரத்த புற்றுநோயுடன் இருந்தாள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவளுடைய ரத்தம் மிகவும் மோசமாக இருந்ததால் அவளுக்கு வாயின் வழியாக ஆகாரம் கொடுக்கப்பட முடியாமல் இருந்தது. ஆகவே அவள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ரத்தம் அல்லது ரத்த குழாய்கள் மூலம் அவளுக்கு ஆகாரம் அளித்தனர். அது பழ சர்க்கரை நீர் அல்லது வேறொன்று என்று நான் நினைக்கிறேன். அந்த வியாதிக்கான மருத்துவ பதம் என்ன என்று நான் அறியேன். ஆனால் அது எதுவாயிருந்த போதிலும் அவளுக்கு அவ்விதமே ஆகாரம் செலுத்தப்பட்டது. ஆனால் அவளோ அவ்விடம் விட்டு செல்லும் முன் இறைச்சி கலந்த ரொட்டியை உண்ண வேண்டும் என்று அழுதாள். பரிசுத்த ஆவியானவரின் கர்த்தர் உரைக்கிறதாவது என்னும் வாக்கை அந்த பெற்றோர் கேட்டனர். அவர்கள் அந்நியர்கள். இதற்கு முன் அவர்கள் இங்கு வந்ததில்லை. வயது சென்ற ஒரு கணவன் மனைவி இவர்கள் திரும்பி செல்வதற்கு வேண்டிய பிரயாண செலவை ஏற்றனர். சகோதரன் கிட்டும் அவரது மனைவியும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் எதை கவனமாய் கேட்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு போதித்தனர். அச்சிறு பெண்ணோ திரும்பிச் செல்லும் வழியில் உணவருந்தினாள். 2-3 நாட்கள் கழித்து அவள் பள்ளிக்கூடம் சென்றாள். பின்னர் வைத்தியரிடம் கொண்டு சென்ற போதோ வைத்தியர் மிகவும் வியப்புற்றார். அவர் அந்த பெண்ணின் உடலில் இரத்த புற்றுநோயின் அடையாளம் சிறிதேனும் இல்லை என்றார். பாருங்கள், இப்பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவனின் வல்லமை உடனடியாக சரியாக ரத்தத்தை அறவே சுத்திகரித்து புது ரத்த அணுக்களை சிருஷ்டித்து அதற்கு புது ஜீவனை அளித்தது. உங்கள் ரத்தத்தில் தான் உங்கள் ஜீவன் உள்ளது. அவர் பழைய ரத்த அணுக்களை போக்கி புது அணுக்களை சிருஷ்டிக்க வல்லவர். அது என்ன? அது முற்றிலுமாக சர்வ வல்லமை உள்ள தேவனின் சிருஷ்டிப்பின் செய்கிதான் என்று நான் கூறுவேன். புற்றுநோயால் அசிப்பட்டு அந்த பெண்ணுக்கு மஞ்சள் நிறம் அளித்த அந்த ரத்தத்தை சுத்திகரித்து நொடிப்பொழுதில் ஒரு புதிய ரத்த ஓட்டத்தை கொடுத்தது. நான் நம்புகிறேன். நான் இப்போது உரைப்பதோ அவருடைய நாமத்தில் அல்ல. என்ன சம்பவிக்கும் என்று என்னுடைய விசுவாசத்தின் வெளிப்பாட்டுக் கொண்டு அன்று சபினோ கான்யானில் நடந்ததை ஆதாரமாக கொண்டு நான் இதை கூறுகிறேன். சிருஷ்டி கர்த்தருடைய வல்லமை உள்ள மகத்துவத்தால் இழந்து போன அவயங்கள் திரும்ப அளிக்கப்படும் தருணம் அண்மையில் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஒரு அணிலை ஒரு முழு மிருகத்தை தோன்ற செய்ய கூடுமானால் மனிதனோ அல்லது ஸ்திரீயோ இறந்து போன ஒரு சில அவயங்களை அவர் திரும்பவும் அளிக்க அவரால் நிச்சயிக்க முடியும். அவர் தேவனாயிருக்கிறார். நான் அவரை நேசிக்கிறேன். நல்லது. இப்படி நாம் வெவ்வேறு பொருளின் பேரில் பேசிக் கொண்டே செல்கிறோம். ஜனங்களோ சுவர்களில் சாய்ந்த வண்ணமாயும் அறைகளிலும் கூடங்களிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் பேச வேண்டிய செய்தியின் பொருளுக்கு நேரடியாக செல்வோம். நான் இதை கூற விரும்புகிறேன். எங்கும் பிரசன்னராய் இருக்கும் அவருக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். 5 முத்திரை குறித்து ஒன்றும் அறிந்திராது எனக்கு. காலை விடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு நான் ஜெபம் செய்து கொண்டிருக்கையில் அதே அதிசய விதமாகவே அது வெளிப்படுத்தப்பட்டது. நான் கடந்த 5-6 நாட்களாக ஒரு சிறு அறையில் யாரையுமே காணாமல் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வெளிப்பாடு வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். சாப்பிடும் நேரம் மாத்திரம் நான் இங்குள்ள என்னுடைய ஒரு சில நண்பர்களோடு சென்று விட்டு வருகிறேன். அந்த நண்பர்கள் யார் என்பதை நீங்களே அறிவீர்கள். அவர்கள்தான் சகோதரன் உட்டும் அவர் மனைவியும். ஆம், நான் அங்கு சென்று அவர்களோடு தங்கியிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எல்லோரும் என்னை மிகவும் நன்றாக உபசரிக்கின்றனர். எனக்கு எவ்வித குறையும் இல்லை. நான் இப்பொழுது முத்திரைகளை குறித்த செய்தியை அளிக்க முயல்கிறேன். அது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனுடைய வெளிப்படுத்தல் வெளிப்பட வேண்டிய தருணம் இதுவே என்பதை நான் முற்றிலும் நம்புகிறேன். ஆகவே இந்த 7 முத்திரைகளில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஏதாவது ஒன்று இருப்பேன், உங்களால் முடிந்த அளவு துரிதமாக நான் வருவதற்கு முன்னரே அதை எழுதி இந்த மேஜையின் மேல் வைத்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கென்று சகோதரன் நெவில் அல்லது வேறொருவர் ஒரு பெட்டியை இங்கு வைப்பார் என்று நினைக்கிறேன். ஓ, இங்கே இங்கே அது இங்கிருப்பதை நான் காண்கிறேன். அது நல்லது. இன்றிரவே உங்கள் சந்தேகங்களை எழுதி சமர்ப்பித்து விட்டால் அவைகளை படித்துவிட்டு ஞாயிறன்று காலை பதிலளிக்க எனக்கு போதிய அவகாசம் உண்டாயிருக்கும். இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவதன் அடையாளம் இதுவா போன்ற நம் பொருளுக்கு புறம்பான கேள்விகளை இப்பொழுது இந்த நேரத்தில் கேட்க வேண்டாம். பாருங்கள், சபை காலங்களை நான் உங்களுக்கு போதித்தது போல முத்திரைகளை ஒட்டி நான் உங்களுக்கு போதித்தவர்களில் மாத்திரம் நீங்கள் கேள்வி கேட்டால் நலமாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நாம் முத்திரைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இப்பொழுது பிடியாளிகளுக்கு நான் ஜபிக்கும் போது நான் வேறு விதமான ஜபத்தை ஏற்படுத்து உண்டு. அப்பொழுது நான் அபிஷேகம் பெறுவேன். அதன் நோக்கமே வேறாகும். நான் கர்த்தரை தேடி சுத்தமாவதற்கு யாராவது இந்த இருக்கிறார்களா என்று கேட்பேன். அப்பொழுது அவர் ஆம், வலது பக்கத்தில் மூலையில் உட்கார்ந்து கொண்டு மஞ்சள் நிறமுள்ள ஆடை அணிந்திருக்கும் அந்த பெண்மணி, அவளை அழைத்து அவளிடம் அவள் இன்னதை செய்தாள் என்று அவளுக்கு இன்னென்ன வியாதி உண்டு என்று சொல் என்பார். அங்கு நான் சென்று காணும் போது அந்த பெண் அங்கு உட்கார்ந்திருப்பாள். அதை பாருங்கள், அது வித்தியாசமானது. பாருங்கள், ஆனால் முத்திரைகள் வெளிப்படுவதற்கென நான் ஏறெடுக்கும் ஜபம் அதனிட்டு வித்தியாசப்பட்டது. நான் கர்த்தராகிய இயேசுவே, இந்த முத்திரைகளின் அர்த்தம் என்ன, அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று இப்பொழுது ஜபித்துக் கொண்டு வருகிறேன். ஆமென். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் எடுத்துக் கொள்வோம். எனக்கு பின்னால் இருந்து ஜபம் ஏறெடுத்து என்னை ஆவிக்குரிய விதத்தில் தாங்கி வரும் சகோதரன் நெவிலின் சகோதர அன்பை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். அவ்வாறே ஜபத்தில் என்னை தாங்கும் உங்களுக்கு என் நன்றி. இன்றிரவு வெள்ளி இரவு நாம் சுருக்கமாக முடிக்க முயல்வோம். ஐந்தாம் முத்திரையில் அடங்கியுள்ள எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள இயலாது. ஏனெனில் ஒரே முத்திரை வேதாவற்றின் மூலம் ஆராய்ந்து நாம் அநேக மாதங்கள் மாதங்கள் மாதங்களாக வியாக்கியானம் செய்தாலும் இன்னுமாக அதில் அடங்கியுள்ள எல்லாவற்றையும் பேசி முடிக்க முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு முத்திரையும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துகிற விசேஷம் முடிய உள்ள வேத வாக்கியங்கள் அனைத்தோடும் பொருந்துவதாயிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாம் தியானிக்கவிருக்கும் பொருளை விட்டுவிட்டு அதிகம் அகன்று போகாதவாறு நான் சில வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொண்டு அதில் நிலை கொள்வேன். அதுதான் சரியான விதம் என்று நான் நினைக்கிறேன். நான் பொருளை விட்டு அகன்று போவதைக் கண்டால் நான் அதை விட்டு மறுபடியும் பொருளுக்கு வர எண்ணி வேறொரு வேத வாக்கியத்தை உங்களிடம் கூறி பொருளுக்கு வர முற்படுவேன். ஆகையால் இப்பொழுது இன்றிரவு தேவ கிருபையினாலும் அவருடைய ஒத்தாசையினாலும் நாம் ஐந்தாம் முத்திரையை படிக்கப் போகிறோம். இது சிறிய ஒன்றாய் உள்ளது, ஆனால் மற்றவைகளை காட்டிலும் இது சற்று நீளமுள்ளது. நான்கு குதிரைகளின் மேல் சவாரி செய்யும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு இரண்டு வசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த முத்திரையோ மூன்று வசனங்களை கொண்டதாயிருக்கிறது. இப்பொழுது ஐந்தாம் முத்திரையோ வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் துவங்குகிறது. ஆகவே இப்பொழுது நான்கு குதிரைகளின் மேல் சவாரி செய்பவர்களை குறித்த வியாக்காரத்தை கேட்காதவர்கள் இங்கிருந்தால் சில சமயங்களில் நாம் இதற்கு முன் சிந்தித்தவைகளை மறுபடியும் கூற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அவ்விதம் செய்யும் போது அதை சரிவர புரிந்து கொள்ளாதவர்கள் அதை புரிந்து கொள்ள ஏதுவாயிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் யாராயிலும் இருந்தால் சற்று பொறுத்துக் கொண்டு இவை பதிவு செய்யப்பட்டுள்ள ஒளிநாடாக்களை வாங்கி கேளுங்கள். அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஏனெனில் எனக்கு இவை ஆசீர்வாதமாகவே அமைந்துள்ளன. எனவே நீங்களும் அதை கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது ஒன்பதாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் முடிய வாசிப்போம். எல்லோரும் ஆயத்தமா? அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது சரியாக கூறினால் இது ஒரு பரம ரகசியமாக இருக்கிறது. ஒளிநாடாவில் பதிவு செய்ய வேண்டும் என்று இதை கூறுகிறேன். இங்கு விற்றிருக்கும் குருமார்களே, போதகர்களே, இப்பொழுது நான் பிரசங்கிக்கப் போவதை காட்டிலும் வேறுபட்ட கருத்தை நீங்கள் கொண்டிருப்பீர்களேயானால் நானும் அத்தகைய கருத்தை உடையவனாக இருந்தேன். ஆனால் இதை குறித்து எனக்கு கிடைத்த தேவ வெளிப்பாடு நான் கொண்டிருந்த கருத்தை முற்றிலும் மாற்றிவிட்டது. பாருங்கள், ஆகையால் இது வெளிப்படுவதை நீங்கள் காணும் போது சபையின் காலங்களை பற்றி வேத வாக்கியங்களின் வியாக்கியானம் இதனுடன் பொருந்துவதை நான் கண்டறிகிறேன். பாருங்கள், ஆகவே அந்த காரணத்தினால் தான் இவ்வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வந்துள்ளது என்பதை நான் அறிவேன். இப்பொழுது நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்கிறோம். சில சமயங்களில் ஒரு பெரிய போதகர் இதை கூறியிருப்பது உண்மையா இருக்கலாம் என்பதன் பேரில் நாம் சார்ந்திருக்கிறோம் என்றே நான் நினைக்கிறேன். பாருங்கள், அது சரி. அந்த போதகரை நான் எவ்வகையிலும் குற்றப்படுத்தவில்லை. நான் யாரையுமே குற்றப்படுத்துவதில்லை. நான் பாவத்தையும் அவிசுவாசத்தையும் தவிர வேறு யாரையும் குற்றப்படுத்துவதே கிடையாது. சில ஜனங்களோ என்னிடத்தில் நீர் ஸ்தாபனத்தை குற்றப்படுத்துகிறீர் என்று கூறுகிறார்கள். இல்லை, நான் ஸ்தாபனங்கள் அனுசரிக்கும் முறைகளைத்தான் குற்றப்படுத்துகிறேன் அல்லாமல் அதில் உள்ள மக்களை குற்றப்படுத்தவில்லை என்பதை நீங்களே அறிவீர்கள். இந்த விஷயத்தில் கத்தோலிக்க ஸ்தாபனங்களும் அவர்களை ஆளும் முறைகளையே நான் ஒரே மாதிரியே குற்றப்படுத்துகிறேன். என்னை நான் அறிந்துள்ள என் மிகச்சிறந்த நண்பர்களில் சிலர் கத்தோலிக்கர்களாயிருக்கின்றனர். நீங்கள் அதை அறிவீர்களா? ஒரு ரோமன் கத்தோலிக்கர் எனக்காக நியாயஸ்தலத்தில் வேறு யாரும் செய்யக்கூடாத விதத்தில் வாதாடியதன் காரணத்தால் தான் இந்த கூடாரத்தையே நாம் கட்டி முடிக்க முடிந்தது. அவர் ஒரு கால இன்றிரவு இங்கு அமர்ந்திருக்கலாம், அது உண்மை. அவர் நீதிமன்றத்தில் கூறியதை யாருமே மறுக்க முடியவில்லை, அது உண்மை. அந்த கூடாரத்தில் அதிகம் பேர் உட்கார்வார்கள் என்று வாதிக்கப்பட்டது. அவரோ இன்னும் 80 பேர் அதிகமாக இருந்தால் அதனால் ஒன்று பாதகமில்லை என்றார். மேலும் அவர், அந்த கூடாரம் அங்கு கட்டப்பட்டிருக்கிறது, அதன் போதகரை நான் அறிவேன், நீங்கள் எல்லோரும் உங்கள் சபையோரின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகலாம், அவர் மாத்திரம் செய்யக்கூடாதா என்று வாதாடினார். பாருங்கள், அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்கர், அவர் எனக்கு மிகவும் நல்ல ஒரு நண்பன். ஆமையா, ஒரு கத்தோலிக்க வாலிபன், எனது உண்மையான உயரிய ஆத்ம நண்பன், ஒரு நாள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் இரும்பு சாமான்கள் இருக்கும் கடை ஒன்றை வைத்திருந்தார். அவர் என்னிடத்தில், பில்லி, எங்கள் மார்க்க முறையில் உமக்கு விசுவாசம் இல்லை என்பதை நான் அறிவேன், ஆனால் ஒரு விஷயத்தை உம்மிடத்தில் கூற விரும்புகிறேன். நீர் எங்களுக்காக இரடுத்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே இத்தேசத்தில் உமக்கு எங்காயிலும் தொந்தரவு நேர்ந்தால் தேசத்தில் உள்ள எல்லா கத்தோலிக்கர்களும் உமை பாதுகாக்க வருவார்கள் என்று கூறினார். ஆகவே நீங்கள் பாருங்கள், அவர் சிலுவையை முதுகில் சுமந்த ஒவ்வொருவனும் என்று கூறினார். அவர் கூறிய வண்ணமாகவே நான் அதை உங்களுக்கு கூறப்போகிறேன். உண்மையாகவே ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய முதுகில் சிலுவைகளை சுமந்த காரணத்தால் அது அவர்கள்தான் என்று அவர்கள் உரிமை கோரினர். நாமோ அதை சரித்திரத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இன்றைய கத்தோலிக்கர் அவர்கள் தாம் ஆதி கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோருகிறார்கள். ஒரு வகையில் அது உண்மைதான், ஆனால் ஸ்தாபன முறைமைகள் அவர்களை வழிவிலக செய்தது. நீங்கள் பாருங்கள், அந்த ஜனங்கள் ஒரு கத்தோலிக்கரோ அல்லது யூதனோ அல்லது யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லோருமே நாம் பிறந்த அதே மரத்திலிருந்து பிறந்த மானிடராயிருக்கிறார்கள். பாருங்கள், அது சரி, அவர்களும் நம்மை போலவே புசிக்கிறார்கள், குடிக்கிறார்கள், உறங்குகிறார்கள், மற்றவர்களை நேசிக்கிறார்கள். ஆகவே தனிப்பட்ட நபர்களை நாம் குறை கூறக்கூடாது. இல்லை இல்லை, பாருங்கள், நாம் தனிப்பட்டவர்களை குறை கூறவே கூடாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஊழியக்காரன் முறையில் அந்த ஜனங்களை கடிக்கும் சர்பத்தை அங்கேயே நான் தகர்க்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அது நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுள்ள ஊழியமாய் இருப்பதால் அப்படி செய்ய நான் கடமை பெற்றுள்ளேன். பாருங்கள், அதில் நான் உண்மையாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் கத்தோலிக்கர், யூதர், முகமதியர், கிரேக்கர், கிரேக்க வைதிக சபையை சேர்ந்தவர் இவர்களில் யாராவது ஜபம் செய்து கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்தால் என்னுடையவர்களுக்கு உத்தமமாய் நான் ஜபம் செய்வது போன்றே அவர்களுக்கும் ஜபம் செய்வேன் என்பது நிச்சயம். அது உண்மை, ஏனெனில் அவர்கள் எல்லோருமே மனித பிறவிகள். நான் புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும், ஷியாக்களுக்கும், ஜைனருக்கும், முகமதியருக்கும், இன்னும் அநேகருக்கும் ஜபம் செய்திருக்கிறேன். அவர்கள் ஜபம் செய்து கொள்ள வரும்போது நான் அவர்களை எவ்வித கேள்வியும் கேட்பது கிடையாது. நான் அவர்களுக்கு ஜபம் மாத்திரம் செய்வேன். ஏனெனில் சுகமடைந்து ஜீவியத்தை சற்று லகுவாக்கிக் கொள்ள எத்தனைக்கு மனித பிறவிகள் அவர்கள். இப்பொழுது நாம் அதை அறிந்துள்ளோம். இங்குள்ள உங்களில் அநேகரை நான் அறிவேன். இங்கு குறைந்தபட்சம் வேதத்தை நன்கு கற்றறிந்த 2-3 வேத சாஸ்திரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். இப்பொருளின் பேரில் மற்றவர்கள் போதித்தவைகளை அவர்கள் நன்கு கற்றறிந்திருக்கிறார்கள். இத்தகைய போதகர்களை நான் குறை கூறுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவதை மாத்திரமே நான் உங்களிடம் வெளிப்படுத்தி கூறுகிறேன். நான் பெற்றிருப்பதும் அவ்வளவுதான். இப்பொழுது ஒரு வண்ணாத்தியோ அல்லது உழவன் ஒருவனோ தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற முடியாது என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனெனில் நீங்கள் பாருங்கள், தேவன் உண்மையாகவே தம்மை எளிமையில் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் ஞாயிறன்று நிகழ்ந்த தொடக்க ஆராதனையில் பார்த்தோம். அதுதான் தேவனை மகத்துவம் உள்ளவராக ஆக்குகின்றது. இப்பொழுது நாம் அதை ஒரு நிமிடம் விமர்சனம் செய்வோம். தேவன் எளிமையில் தம்மை வெளிப்படுத்துவதுதான் அவரை மகத்துவம் உள்ளவராக செய்கின்றது. அதுதான் அவரை மகத்துவம் உள்ளவராக்குகிறது. தேவன் மகத்துவம் உள்ளவர். உலகத்தின் ஞானிகள் அவரை கண்டுகொள்ள கூடாத அளவுக்கு அவர் தம்மை எளிய விதத்தில் வெளிப்படுத்த முடியும். அவர் தம்மைத்தாமே மிகவும் எளியவராக்கிக் கொள்வதால் உலகத்தால் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் அடங்கியுள்ள பரம ரகசியம். பாருங்கள், தேவனை காட்டிலும் மகத்துவம் உள்ளவர் யாரும் இல்லை. ஆனால் அவர் தம்மை எளியவராக்கும் நிலைக்கு யாரும் அவர்களை எளியவராக்கிக் கொள்ள முடியாது. பாருங்கள், அதுதான் அவரை மகத்துவமானவராக்குகிறது. பாருங்கள், இப்பொழுதோ ஒரு பெரிய மனிதன் ஒரு கால் சற்று தன்னை தாழ்த்திக் கொண்டு நீ எவ்வாறு இருக்கிறாய் என்று கேட்கலாம், அல்லது இவ்வாறு ஏதோ ஒன்றை செய்யலாம். ஆனால் அவர் தம்மை மிகவும் தாழ்ந்த நிலைக்கு தாழ்த்திக் கொள்ள முடியாது. அவரை குறித்து ஏதோ ஒன்று உண்டு, அவர் ஒரு மனிதன். ஆகவே தாழ்ந்த நிலைக்கு தாழ்த்திக் கொள்ள அவர் முயன்றாலும் நீங்கள் அறிந்து கொள்ளும் முதற்காரியம் என்னவென்றால், மற்றவர்கள் இவ்விதம் கூறியுள்ளார்கள் என்று அவர் சொல்வதன் மூலம் அவர் தம்மை உயர்த்திக் கொள்கிறார். நீங்கள் பாருங்கள், ஆனால் தேவனுக்குள்ளான உயர்ந்த நிலைமை தாழ்மையில் தான் உள்ளது. ஆம், இவ்வுலகில் உள்ள கல்விமான்கள் தங்கள் ஞானத்தால் அவரை கண்டுகொள்ள முயல்கின்றனர். அவர்கள் அபிதம் செய்கையில் அவரை விட்டு விலகி செல்கிறார்கள். பாருங்கள், இவ்வுலகத்தின் ஞானத்தால் நீங்கள் அவரை கணிதத்தின் மூலமாகவோ அல்லது வேறதன் மூலமாகவோ விளங்கிக் கொள்ள முயற்சித்தால், ஞாபகம் கொள்ளுங்கள், வேதத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார், இல்லை உங்களுடைய மன்னிப்பை நான் வேண்டுகிறேன், ஒரு குற்றவாளியும் கூட கண்டுகொள்ளக்கூடிய அளவில் அவர் தம்மை மிகவும் சுலபமான விதத்தில் வெளிப்படுத்துகிறார் என்பது நினைவிருக்கட்டும். ஓ, பேதையர் திசை கெட்டு போவதில்லை என்று ஏசாயா 35 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், ஞானவான்கள் தங்கள் ஞானத்தினால் அவரை கண்டுகொள்ள விரும்பி அதன் விளைவாக அவரை விட்டு அகன்று செல்கிறார்கள். இப்பொழுது இதை மறந்து போக வேண்டாம், நான் கூறுவது ஒளிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது, புரிகிறதா? ஞானவான்கள் ஞானத்தினால் அவரை கண்டுகொள்ள முயன்று அவரை காண தவறுகின்றனர். பாருங்கள், எளியவர்கள் ஆவதற்கு தகுதியுள்ள பெருந்தன்மை அவர்களிடம் இருந்தால் அவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள். எளியவர்கள் ஆவதற்கு தகுதியுள்ள பெருந்தன்மை உங்களிடம் இருந்தால், அது புரிகிறதா? அது உண்மையாகவே சத்தியமாய் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் பெரிய மனிதர்களை அவர்களுடைய அலுவலகங்களுக்கே சென்று சந்தித்திருக்கிறேன். அவர்கள் உண்மையாகவே பெரிய மனிதர்கள், அரசர்கள், பாருங்கள், சக்கரவர்த்திகளாயிருக்கிறார்கள். வழக்கமாகவே அவர்கள் எல்லோருமே பெரிய மனிதர்கள் தான். அதே சமயத்தில் தங்களை பெரியவர்களாக எண்ணிக்கொண்டு அநேக ஆடுகளை மாற்றி மாற்றி உடுத்திக் கொண்டு என்னுடன் விவாதிக்க விரும்பிய ஊழியக்காரர் அவர்களாலே என்று உலகமே இயங்காது என்று கருதும் பெருமைக்காரர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். பாருங்கள், ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய மனிதன் உங்களை உபசரித்து நீங்கள் பெரியவர்கள் என்று நினைக்கும்படி செய்வார். பாருங்கள், புரிகிறதா? அவன் அவ்வளவாக அவனை தாழ்த்திக் கொள்கிறான். நீங்கள் பாருங்கள், தேவன் மிகவும் மகத்துவம் உள்ளவரானபடியினால் மனிதன் இறங்கக்கூடாத நிலைக்கு அவர் தம்மை தாழ்த்துகிறார். நீங்கள் பாருங்கள், அவ்வளவுதான். அவர்கள் அவரை கண்டுகொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் வாலிபர்களை வேதாவம் பள்ளிக்கு அனுப்பி ஒரு இளங்கலை பட்டம் பெற செய்து அதன் மூலம் அவரை கண்டுகொள்ள முயற்சிக்கிறார்கள். வேத சாஸ்திர போதங்கள் மூலமாகவும் அவர்கள் அதை கண்டறிய முயற்சிக்கிறார்கள். கல்வி திட்டங்களின் மூலமாகவும், ஸ்தாபன திட்டங்களின் மூலமாகவும், ஆலயத்தை அழகுபடுத்துவதன் மூலமாகவும் அவரை கண்டுகொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கெல்லாம் இல்லை. நீங்கள் வல்லமையோடு போராடுகிறீர்கள். அவ்வளவே. இப்படி செய்வதனால் நீங்கள் அவரை விட்டு அகன்று சென்று விடுகின்றீர்கள். எளியவர்கள் ஆவதற்கு தக்க உயர்வு அவர்களிடம் இருந்தால் அப்பொழுது அவரை அந்நிலையில் அவர்கள் கண்டுகொள்ள முடியும். ஆனால் எவ்வளவாக நீங்கள் ஞானத்தை நோக்கி செல்கின்றீர்களோ அவ்வளவாக அவரை விட்டு அகன்று செல்கின்றீர்கள். நீங்கள் இதை காணாமல் இறந்து போகக்கூடாது என்று கருதியே நான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன். ஏதேன் தோட்ட காலம் முதற்கொண்டு மோசேயின் காலத்திலும், நோவாவின் காலத்திலும், கிறிஸ்துவின் காலத்திலும், யோவானின் காலத்திலும், அப்போஸ்தலரின் காலத்திலும், இந்நாள் வரைக்கும் நீ அதை கற்பனை செய்து ஞானத்தினால் தேவனை காண முயல்வாயானால் அவரை விட்டு இன்னுமாய் அகன்று செல்கின்றாய். நீ அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது, ஞானத்தால் தேவனை கண்டறிய முயற்சிக்கும் போது, நீ எல்லா நேரத்திலும் அவரை விட்டு வெகு தூரம் அகன்று செல்கின்றாய். நீ அவரை புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய். அதை செய்வதற்கு வேறு வழி என்பதே இல்லை. அதை விசுவாசித்து அப்படியே ஏற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள், அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். அநேக காரியங்கள் ஏனென்று எனக்கு புரியாமலே இருக்கின்றன. அநேக காரியங்கள் எனக்கு புரியவில்லை, என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. இங்கு அமர்ந்திருக்கும் வாலிபர் நான் உண்ணும் ஆகாரத்தையே உண்ணுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் தலையில் முடி முழுமையாக வளர்ந்திருப்பது எப்படி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நானோ வழுக்கையாயிருக்கிறேன், எனக்கே அது புரிகிறதில்லை. சுண்ணாம்பு சத்து முடியை வளர செய்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஏன் நகங்களை நான் அடிக்கடி வெட்ட வேண்டியதா இருக்கிறது? ஆனால் வெட்டுவதற்கு தலையிலோ முடியவில்லை. இதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அந்த பண்டைய பழமொழியைப் போலவே இதன் முக்கிய தன்மையின் நிலையிலிருந்து மாறி போவதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஆனால் இது முக்கிய தன்மை வாய்ந்ததாக உள்ளது. ஆயினும் நான் இன்னும் இந்த முத்திரைக்கு வரவே இல்லை. கருப்பு நிறமுள்ள பசு பச்சை நிறமுள்ள புல்லை தின்று வெள்ளை நிற பாலை ஈந்து அதிலிருந்து மஞ்சள் நிற வெண்ணெய் கிடைப்பது எப்படி? இதை என்னால் நிச்சயமாகவே விவரிக்க முடியாது. பாருங்கள், காரணம் நீங்கள் பாருங்கள், ஒன்று மற்றொன்றிலிருந்து உண்டாகிறது. அது எப்படி உண்டாகிறது என்று என்னால் அதை விளக்கி கூற முடியாது. ஒரே இனத்தைச் சேர்ந்த லீலி செடிகளில் ஒன்றில் சிவப்பு நிறமுள்ள பூக்களும் மற்றொன்று மஞ்சள் நிறம் கொண்ட பூக்களும் வேறொன்றில் நீல நிறமுள்ள பூக்களும் உண்டாகும் காரணத்தை யாருமே விவரிக்க முடியாதே. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரே சூரிய வெளிச்சம் தான் அவைகள் மேல் படுகின்றது. ஆனால் அந்த நிறங்கள் எங்கிருந்து வருகின்றன? பாருங்கள், என்னால் அதை விவரிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வுலகம் எப்படி கோலப்பாதையில், கிரகத்தின் சுற்றுப்பாதையில் எப்படி நின்று கொண்டிருக்கிறது என்பதை ஏதாவது ஒரு கீர்த்தி பெற்ற வேத சாஸ்திரியால் விவரிக்க நான் விரும்புகிறேன். விஞ்ஞான ரீதியாக ஒரு பந்தை நீங்கள் ஆகாயத்தில் எரிந்து அது ஆகாயத்திலேயே இன்னொரு முறை அந்த பாதையிலேயே சுற்றச் செய்ய உங்களால் கூடுமா? அது உங்களால் முடியாத காரியம். ஆயினும் பூமியின் சுழற்சியோ பிழையின்றி சரியான விதத்தில் அமைந்திருப்பதால் 20 வருடங்கள் கழித்து சூரிய கிரகணம் எந்த நிமிடத்தில் உண்டாகும் என்று சரியாக நாம் கூறலாம். அவைகளுக்கு கை கடிகாரமோ அல்லது பெரிய சுவர் கடிகாரமோ அல்லது வேறெந்த எந்திரமோ இல்லை. எவ்வித பிழையுமின்றி சரியாக சுற்றிக் கொண்டே இருக்கின்றன. வட்ட அமைப்பில் சுற்றுவதை சற்று நேராக ஆக்கினால் என்ன என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், அவ்விதம் செய்ய முயன்றால் நீங்கள் மூடர்கள் ஆவீர்கள். பாருங்கள், ஆகவே நீங்கள் பாருங்கள், ஞானத்தினால் எதையுமே புரிந்து கொள்ள முயல வேண்டாம். அவர் கூறுவதை அப்படியே விசுவாசியுங்கள். நீங்கள் எளிமையுள்ளவர்களாகும் போது அதை கண்டுகொள்வீர்கள். அங்குதான் காரியம். அவர் எளிமையுள்ளவராக இருப்பதற்காக, அவர் தம்மை எளிமையுள்ளவராக செய்து கொண்டதற்காக அவருக்கு நான் மிகுந்த நன்றி கூறுகிறேன். இப்பொழுது வெளிப்படுத்தல் 6:9 நாம் பார்ப்போம். இப்பொழுது நான் வாசிக்க துவங்கட்டும். அவர் 5வது முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். கவனியுங்கள், 5வது முத்திரை திறக்கப்படுவதை அறிவிக்க ஒரு ஜீவன் இங்கு இல்லை. ஆனால் 4வது முத்திரையை அறிவிக்க ஒரு ஜீவன் இருந்தது என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். அவ்வாறே 1வது, 2வது, 3வது, 4வது முத்திரைகளை அறிவிக்க ஒவ்வொரு ஜீவன் இருந்தது. ஆனால் இங்கு எந்த ஜீவனும் இல்லை. பாருங்கள், இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் நாம் முத்திரைகளில் ஒன்றை பார்ப்போம். நாம் 4வது முத்திரைக்கு திரும்பிச் செல்வோம். பாருங்கள், அதுதான் 7வது வசனம். அவர் 4வது முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். அவர் 3வது முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். அவர் 2வது முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். அவர் 3வது முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். ஆனால் 5வது முத்திரை உடைக்கப்பட்ட போதோ எந்த ஜீவனும் அங்கு இல்லை. இப்பொழுது சற்று கவனியுங்கள், அவர் 5வது முத்திரை உடைத்த போது பலிபீடத்தின் கீழே உடனடியாக பாருங்கள், எந்த மிருகமும் ஜீவனும் அங்கில்லை. மிருகம் என்பது வல்லமையை குறிக்கிறது, நாம் அதை அறிவோம். பாருங்கள், அங்கே எந்த ஜீவனும் இல்லை. இப்பொழுது நாம் அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றையும் சபை காலங்களை படித்த போது 1வது ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2வது ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3வது ஜீவன் மனித முகம் கொண்டதாகவும், 4வது ஜீவன் கழுகுக்கொப்பாகவும் இருந்தது என்று கண்டறிகிறோம். நான்கு வல்லமைகளை குறிக்கும் இந்த 4 ஜீவன்கள் வனாந்தரத்தில் இருந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மாதிரியையொட்டி அப்போஸ்தலருடைய நடபடியின் புஸ்தகத்தை சூழ்ந்திருந்தன என்று நாம் சபை காலங்களில் பார்த்தோம். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அதை மறுபடியும் போதிக்க சமயம் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் வரைந்து சரியாக காண்பித்தோம். வனாந்திரத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வாறு காவல் காக்கப்பட்டதோ அதே விதமாகவே ஜீவன்களும் சூழல் என்று ஆட்டுக்குட்டியும் வார்த்தையுமானவர் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதை கவனித்துக் கொண்டிருந்தன. இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அடையாளத்தையும் நாம் அதனதன் ஸ்தானத்தில் பொருத்தினோம். எத்தனை பேர் 7 சபையின் காலங்களின் பிரசங்களை கேட்டிருக்கிறீர்கள்? உங்களில் பெரும்பான்மையானோர் 3/2 கேட்டிருக்கிறீர்கள் என்று நான் யோசிக்கிறேன்.
The nature of the beast was exactly a tribal.
அந்த ஜீவன்களின் தோற்றமும் இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் அடையாளங்களும் ஒன்றே என்பதை கவனிக்கவும். 12 கோத்திரத்தார் ஒவ்வொரு பாகத்தில் 3 கோத்திரமாக 4 பக்கங்களிலும் இருந்தனர். இந்த 4 ஜீவன்களும் 4 திசைகளில் இருந்து இஸ்ரவேல் கோத்திரத்தை காவல் காத்துக்
கொண்டிருந்தன.
அதன் பின்பு நாம் சுவிசேஷ புத்தகங்களுக்கு சென்று அந்த புத்தகங்கள் உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கின்றன என்று பார்த்தோம். புது சபைக்கு அளிக்கப்பட்ட உடன்படிக்கையின் அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கிறார் என்று நாம் கவனித்தோம். இயேசுவின் ரத்தமே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பினது. 4 ஜீவன்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றன என்பதை கவனித்தோம். அவைகளின் தன்மைகள் ஒவ்வொன்றும் 4 சுவிசேஷங்களிலும் சரியாக அதே விதமாக இருப்பதை காண்பித்தோம். ஒன்று சிங்கத்தை பற்றி பேசினது, மற்றொன்று காளை குறித்து பேசினது. அதுபோன்றே 4 சுவிசேஷங்கள். அதுதான், 4 சுவிசேஷங்களும் பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பாக இருக்கின்றன. ஆமென். நான் இப்பொழுது வியப்புறுவதோ, 6 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய மனிதர் அப்போஸ்தலர்களின் நடவடிக்கை புஸ்தகம் சபையின் சாரமாக அமைந்துள்ளது என்று கூறினதை நான் கேட்டிருக்கிறேன். இவ்வாறு அநேக முறை கூறப்படுவதை நான் கேட்டதுண்டு. ஆனால் ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள போதகர், அநேகர் படிக்கும் பிரபலமான புத்தகங்களை எழுதிய அவர், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் சபையில் உபதேசிக்கப்படுவதற்கு உகந்ததல்ல என்று கூறினார்.
When the Acts of the Apostles is the very foundation of it.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் சபைக்கு அஸ்திபாரமாக அமைந்துள்ளன. அது சாரமாய் அல்ல, அஸ்திபாரம். ஏனெனில் தேவனுடைய சபை அப்போஸ்தலருடைய உபதேசங்களை அஸ்திபாரமாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது என்று வேதம் கூறுகிறது. சரி, தலையாகிய கிறிஸ்து அதன் மூளைக்கல்லாய் இருக்கிறார். இந்த நபர் அங்கு நின்று இவ்விதம் குறிப்பிட்ட போது என் இருதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது. அவ்விதம் அவர் கூறுவதில் யாதொரு வியப்பும் இல்லை என்று முத்திரைகளை குறித்து ஆராயும் போது நான் அறிந்து கொள்கிறேன். ஏனெனில் அது அவருக்கு வெளிப்படவில்லை, அவ்வளவுதான். பாருங்கள், ஆகையால் அந்த நான்கு சுவிசேஷங்களும் அங்கு நின்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அதை கூறுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அவை காவல் புரிகின்றன. இப்பொழுது நாம் மத்தேயு அதிகாரத்தை, மத்தேயு சிங்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்தை படித்து அவர்கள் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தனர் என்று பார்த்தோம். அந்த மத்தேயு சுவிசேஷம் அங்கு நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்தானம் என்னும் புனித நம்பிக்கையை காவல் புரிகிறது. சரி, நல்லது. நான் இப்பொழுது முத்திரைகளை விட்டுவிட்டு சபையின் காலங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், இப்பொழுது நான் இந்த ஐந்தாம் முத்திரைக்கு வருகையில் ஐந்தாம் முத்திரையில் குதிரை மேல் சவாரி செய்பவன் இல்லை. அதை அறிவிக்க ஒரு ஜீவனும் அங்கில்லை. ஆட்டுக்குட்டியானவர் அந்த முத்திரை உடைத்தவுடன் யோவான் அதை காண்கிறார். அங்கே இப்பொழுது வா, நோக்கிப்பார், வந்து பார் என்று சொல்லும்படியாக ஒன்றுமே இல்லை. கவனியுங்கள், ஜீவனின் வல்லமை என்பதே அங்கே இல்லை. அவ்வாறே ஆறாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அதை அறிவிக்க அங்கு எந்த ஜீவனும் இல்லை. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போதும் அதை அறிவிக்க எந்த ஜீவனும் இல்லை. அதை அறிவிக்க எந்த வல்லமையும் அங்கே இல்லை. பாருங்கள், எந்த ஜீவனுமே அதை செய்யவில்லை. பாருங்கள், நாலாவது முத்திரைக்கு பிறகு ஐந்து முதல் ஏழாவது முத்திரைகள் வரை எந்த ஜீவனின் வல்லமையும் அங்கே அதை அறிவிக்கவே இல்லை. இப்பொழுது கவனியுங்கள், இது எனக்கு பிரியம். ஒரே ஆள் ஒருமை நான்கு வெவ்வேறு குதிரைகளின் மேல் சவாரி செய்த போது ஒரு ஜீவன் அந்த வல்லமையை அறிவித்தது. அவன் குதிரை மாறும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஜீவன் வந்து அந்த பரம ரகசியத்தை அறிவிக்கிறது. பாருங்கள், அதுதான் இந்த ரகசியம். ஏன் அவை ஒவ்வொன்றும் ரகசியமாகவே அமைந்திருந்தன. ஆனால் ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அதை அறிவிக்க ஏன் இந்த ஜீவன் அங்கே இல்லை? இதோ இது கர்த்தராகிய இயேசு என்று விடியற்காலை என கடித்த வெளிப்பாட்டின்படியாக உள்ளது. அது உடைக்கப்பட்ட போது சபையின் காலங்களின் ரகசியம் ஏற்கனவே இந்த நேரத்தில் முடிவடைந்து விட்டன. இந்த நேரத்தில் அண்டிகிறிஸ்துவின் ரகசியம் வெளிப்படுகிறது. அண்டிகிறிஸ்து தன்னுடைய கடைசி சவாரியை மேற்கொண்டார். நாம் அவனை அவனுடைய மங்கிர நிறமுள்ள, எல்லா நிறங்களும் கலந்த அவனுடைய மங்கிர நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி கேட்டுக்கேதுவான வழியில் சவாரி செய்கிறான் என்று கண்டறிந்தோம். நாம் எக்காலங்களை குறித்து போதிக்கும் போது இவைகளை பார்க்கலாம். இப்பொழுது அதை பற்றி பேச தொடங்கினால் நான் பேச வேண்டிய பொருளை விட்டு அகன்று சென்று விடுவோம். அவன் சவாரி செய்கிறான், ஆகவேதான் அதை அறிவிக்க அங்கு யாரும் இல்லை. இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் ஆரம்பத்திலேயே நான் காரணமில்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்க முடியாது என்று உங்களிடத்தில் கூறினேன் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அந்த துளி மையை பற்றி நான் சொன்னது நினைவிருக்கிறதா? பாருங்கள், இப்பொழுது அதற்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த முத்திரை உடைக்கப்பட்ட போது அதை அறிவிக்க ஒரு ஜீவனோ அல்லது ஒரு வல்லமையோ அங்கே இராமற் போனதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை தேவனால் மாத்திரமே வெளிப்படுத்தி தர முடியும். ஏனெனில் எல்லாமே அவர் கரங்களில் உள்ளது, அவ்வளவுதான். ஆனால் அவர் இதை வெளிப்படுத்தும் காரணம் என்னவெனில், நான் புரிந்து கொண்டதின்படி மீட்பின் புஸ்தகத்திலிருந்து அண்டிகிறிஸ்துவின் தன்மை என்னவென்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாம். அதே சமயத்தில் சபை மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும். இவை சபையின் காலங்களில் நிகழ்வதில்லை. அது சரி, சபையோ அந்த சமயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும். இது சபை காலங்களுக்கு அப்பாற்பட்டதாகும். சபையோ வெளிப்படுத்த 4 அதிகாரத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் ராஜாவுடன் 19 அதிகாரத்தில் திரும்ப வருகிறது. ஆனால் இந்த முத்திரைகளோ முன்பு நடந்தவைகளையும் இப்பொழுது நடைபெறுகின்றவைகளையும் இனி நடக்கவிருப்பவர்களையும் அறிவிக்கின்றன. பாருங்கள், எனவே சபையின் காலங்களில் நடந்தவைகளையும் இம்முத்திரைகள் வெளிப்படுத்துகின்றன. சம்பவிப்பது என்ன என்பதை நீங்கள் இப்பொழுது கவனியுங்கள்.
The four stages of his rider has been revealed. The four stages.
குதிரைகளின் மேல் சவாரி செய்பவனின் நான்கு கட்டங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குதிரைகளின் மேல் சவாரி செய்யும் அந்திகிறிஸ்துவின் நான்கு கட்டங்களும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவைகளை குறித்த வேறு ரகசியம் ஒன்றுமே இல்லை.
And there was four living creatures of God to announce the rider as a rule. Four beasts are four powers.
குதிரைகளின் மேல் சவாரி செய்தவனின் நான்கு கட்டங்களையும் தேவனுடைய நான்கு ஜீவன்கள் அறிவித்தன. இந்த நான்கு மிருகங்களும் நான்கு வல்லமைகளை குறிக்கின்றன. இப்பொழுது வேத அடையாளத்தின்படி மிருகமானது வல்லமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். இப்பொழுது அதை நாம் நன்கு அறிந்து கொள்வோமாக. வேதத்தில் கூறப்பட்ட இந்நான்கு மிருகங்களும் மனிதரின் மேல் செலுத்தப்பட்ட நான்கு வல்லமைகளை
காண்பிக்கின்றன. When he saw a certain
Daniel ஒரு தேசம் ஆதிக்கத்திற்கு வருவதை ஒரு அடையாளமாக கண்டான். உதாரணமாக ஒரு கரடி அதன் பக்கத்தில் உள்ள ஒரு விலா இலும்பை பிடித்துக் கொண்டிருப்பதாக அவன் கண்டான். வேறொரு தேசம் எழும்பும் போது அவன் வேறொரு அடையாளத்தை கண்டான், ஒரு ஆட்டுக்கடா. வேறொரு குறிப்பிட்ட ராஜ்யம் ஆதிக்கத்திற்கு வரும்போது அவன் அநேக தலைகள் கொண்ட ஒரு சிறுத்தையை அதற்கு அடையாளமாக கண்டான். பின்னர் பயங்கரமான பற்கள் கொண்ட ஒரு சிறுத்தையை அதற்கு அடையாளமாக அவன் கண்டான். பின்னர் பயங்கரமான பற்கள் கொண்ட ஒரு பெரிய சிங்கம் எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. அது வேறொரு ஆதிக்கத்தை குறித்தது. இந்த ஆதிக்கங்களில் ஒன்று நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யபாரமாக இருந்தது. மற்றொரு மாதிரியான ஒரு சொப்பனம், தானியேல் இத்தகைய ராஜ்யபாரங்கள் எழும்புவதை தரிசனத்தில் கண்டான். ஆனால் இதையே நேபுகாத் நேச்சார் சொப்பனமாக கண்டான். ஆனால் தானியேல் அவனுடைய சுப்பனத்தை விளக்கி அர்த்தம் கூறினான். அது அவன் கண்ட தரிசனத்தோடு சரியாக ஒத்து போனது. ஆமே, ஓ என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்குமே. நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் முன் என்ன நேர்ந்தது தெரியுமா? நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஏன் ஆறு சுப்பனங்கள் உண்டாகின, அவை தரிசனத்தோடு சரியாக ஒத்து போயின. ஆமே, பாருங்கள், ஒரு சுப்பனத்தின் அர்த்தத்தை விவரிப்பதுதான் தரிசனம். ஒருவனுக்கு தரிசனத்தை காணும் தன்மை இல்லாபடி தேவன் அவன் உறக்க நினைவில் அவனுடன் பேசி அதை சொப்பனமாக வெளிப்படுத்துகிறார். கடைசி நாட்களில் அவர் மக்களுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அளித்து அவர்களை சந்திப்பதாக தேவன் வாக்களித்துள்ளார். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் விழித்துக் கொண்டே இருக்கும் போது சில காரியங்கள் வெளிப்படுமாயின் அதுவே தரிசனமாகும். அப்பொழுது நீங்கள் நின்று கொண்டு என்ன சம்பவித்தது என்றும் என்ன சம்பவிக்க போகிறது என்றும் நீங்கள் தரிசனத்தில் காண்பவர்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீர்கள். ஆனால் சொப்பனம் என்பதோ நீங்கள் உறங்கும் நிலையில் உங்கள் ஐம்புலன்களும் வேலை செய்யாமல் உறக்க நினைவில் இருக்கும் பொழுது சம்பவிக்கும் ஒன்றாகும். சொப்பனம் சம்பவிக்கும் பொழுது நீங்கள் வேறெங்கோ செல்கின்றீர்கள். உங்கள் சுயநினைவுக்கு நீங்கள் வரும்போது எங்கே சென்றிருந்தீர்கள் என்பதை நீங்களே நினைவு கூறுகிறீர்கள். அதை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், ஆகவே அது உங்கள் உறக்க நிலையில் நிகழ்வதாகும். அதன் பின் ஒழுங்கின்படியாக பாருங்கள், நீங்கள் இல்லாத ஒன்றாக இருக்க முடியாது என்று உஷ்மா என்னும் காங்கிரஸ்காரர் அடிக்கடி கூறுவார். அது முற்றிலும் உண்மையாகும். பாருங்கள், ஆகவே நீங்கள் ஞானதிருஷ்டிக்காரராக பிறந்தால் நீங்கள் பாருங்கள், அப்பொழுது இரு நினைவுகளும் ஒருங்கே உங்களுக்கு இருக்க வேண்டும். தரிசனம் காண்பதற்கு மாத்திரம் ஐம்புலன்கள் கிரியை செய்யும் என்றும் சொப்பனம் காண்பதற்கு உங்கள் உறக்க நினைவு கிரியை செய்யாது என்றும் நீங்கள் கூறவே முடியாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இவ்விரண்டும் ஒருங்கே இருப்பதால் நீங்கள் உறங்கினால்தான் அவை உண்டாகும் என்று அவசியமில்லை. நீங்கள் ஒன்றிலிருந்து வேறொன்றுக்கு மாறிக்கொள்ளலாம். இங்கே உறங்குவதற்கு போதுமான அறைகளும் கிடையாது. நீங்கள் அவ்வழியாகவும் அதை உங்களுக்கு செய்து கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவை. தேவனுடைய வரங்களும் அழைப்பும் மனந்திரும்புதல் இன்றியே உள்ளன என்று வேதம் உரைத்துள்ளது. பாருங்கள், அவை உலக தோற்றத்திற்கு முன்பே நியமிக்கப்பட்டவை. பாருங்கள், இப்பொழுது நாம் காண்பதோ தானியேல் புத்தகத்தில் கூறப்பட்ட மிருகம் ஒவ்வொன்றும் ஜனங்களுக்கிடையே எளிமையை ஒரு ஆதிக்கத்தையே குறிக்கின்றன. அது சரி. அவ்வாறே யோவான் தரிசனத்தில் கண்ட மிருகங்களும் அவ்வப்போது இருந்த தேசங்களின் ஆதிக்கத்திற்கு அடையாளமாக இருக்கின்றன. ஐக்கிய நாடுகளான அமெரிக்க தேசமும் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே வர்ணிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வித்தியாசமான இன்னொன்றையும் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்களும் அப்படியானால் அது அரசியல் சம்பந்தமான வல்லமையை குறித்து பேசுகிறது என்று கூறலாம். அப்படியானால் ஒரு மிருகம் பரிசுத்த வல்லமையும் குறிக்கிறது. நீங்கள் இதை அறிந்துள்ளீர்களா?
ஆபிரகாமின்
வேலைக்காரனான எலியேசர் ரெபேக்காளிடத்தில் வந்தபோது அவன் சவாரி செய்து வந்த ஒட்டகத்திற்கு அவள் தண்ணீர் பார்த்தாள். அவள் தண்ணீர் காட்டின அதே மிருகம் அவளை தான் கண்டிராத தன் மணவாளனிடத்திற்கும் தன் எதிர்கால வீட்டிற்கும் கணவனிடத்திற்கும் அழைத்து செல்கிறது. இன்றைக்கும் அதுவே சம்பவிக்கிறது. பாருங்கள், சபை தண்ணீர் பாய்ச்சும் அதே வித்து, தேவனுடைய வார்த்தை என்னும் வித்து உயிர் பெற்று அவளை அவள் கண்டிராத மணவாளிடத்தில் கொண்டு செல்கிறது. புரிகிறதா? பார்த்தீர்களா எவ்வளவு அழகாக பொருந்துகிறது என்று பாருங்கள். ரெபேக்காள் ஈசாக்கை காணும் போது அவன் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு வயல்வெளியில் இருந்தான். அவ்வாறே சபையும் கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்தித்த பிறகு அவர் அவளை மாளிகையான வாஸ்தலத்துக்கு, அவளுக்கென்று ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள தம் பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். ரெபேக்காளையும் ஈசாக்கு அவ்விதமே அழைத்து சென்றான். கவனியுங்கள், முதன்முறையாக காணும் போதே அன்பு உண்டாகிறது. ஓ என்ன, ஈசாக்கை சந்திக்க ரெபேக்காள் ஓடி செல்கிறாள். அவ்வாறே சபையும் கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்தித்து அவருடன் சதா காலமும் இருப்பாள். இப்பொழுது இந்த மிருகங்கள் வல்லமையை குறிக்கின்றன என்பதே வேதத்தின் கூற்றாகும். கவனியுங்கள், இப்பொழுது நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வெவ்வேறு நிறங்கள் கொண்ட நான்கு மிருகங்கள் பிசாசுக்கு இருந்த அவன் தன்னுடைய நான்கு மிருகங்களை உடனாயிருந்தான். அவைகளில் மஞ்சள் நிறமுள்ள குதிரை முதன் மூன்று குதிரைகளின் நிறங்களை ஒருங்கே கொண்டதாக இருந்தது. வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை. அவை ஒவ்வொன்றும் அவனுடைய ஊழியத்தின் ஒரு கட்டத்தை குறிக்கின்றது என்று நாம் கண்டோம். முதலாவது கட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்த மூல பெந்தேகோஸ்தே சபையானது அந்திகிறிஸ்துவின் ஆவியை ஏற்று நிசாயாவில் ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொண்டது. பின்னர் அது ஸ்தாபன குமாரத்திகளை பிறப்பித்தது. அவன் மூன்று முறை தன் வல்லமையை மாற்றிக்கொண்டு நான்காம் முறையாக இந்த வல்லமை அனைத்தும் ஒருங்கே கொண்டு மங்கீர நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்து மரணம் என்று பெயரிடப்பட்டு கேட்டுக்கு செல்கிறான். அது மிகவும் வெளிப்படையாக இருக்கிறது அல்லவா? இப்பொழுது கவனியுங்கள், அவனுக்கு இந்த குதிரை கொடுக்கப்பட்டு அவன் இதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் தேவனும் கூட. இப்பொழுது கவனியுங்கள், அந்திகிறிஸ்து முதலில் தோன்றிய போது அவன் எவ்வாறு தோன்றினான்? வெள்ளை குதிரை. பாருங்கள், என்ன அப்பாவியாய் களங்கமற்றவனாய் காணப்பட்டு வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்கிறான். சபையில் ஒரு சிறு போதகம். அவர்கள் ஐக்கியத்தை விரும்பினர். உங்கள் ஐக்கியம் கிறிஸ்துவுடன் இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ தங்களுக்குள்ளே ஐக்கியம் கொள்ள விரும்பினர். அதில் அவர்களால் நிற்க முடியாமல் அவர்கள் விரும்பினதோ நல்லது. சபையிலே சிறிய உட்பூசல்கள் எழுவதை நீங்கள் அறிவீர்கள். போதகர்களாகிய நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், இக்காலத்து போதகர்கள் இனம் இனத்தோடு சேரும் என்று கூறுவது போன்று அவர்கள் உட்பிரிவுகளை உண்டாக்கிக் கொண்டனர். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்த சகோதரராக இருந்தால் இத்தகைய மனப்பாங்கை பெற்றிருக்க மாட்டீர்கள். இல்லை, இப்பொழுது நாம் நம்முடைய சகோதரர்கள் தவறு ஏதேனும் காணப்பட்டால் நாம் அதை தேவ சமூகத்தில் வைத்து அவருக்காக ஜெபித்து அவர் மறுபடியும் தேவனுடைய பிரசனத்தில் வரும் வரை அவரை நேசிப்போமாக. பாருங்கள், உண்மையாகவே அதிகமாகத்தான் நாம் செய்ய வேண்டும். இயேசு தலைகள் காணப்படும் என்று கூறியுள்ளார். அவைகளை பிடுங்கும் போது நாம் கோதுமையும் பிடுங்கி விடாதபடி அவைகளை வளரவிட வேண்டும். பாருங்கள், அதற்கேற்ற தருணம் வரும்போது அவரே அவ்விரண்டையும் வெவ்வேறாக பிரிக்கட்டும். பாருங்கள், அதுவரை அவ்விரண்டும் ஒன்றாகவே வளரட்டும். கவனியுங்கள், அந்திகிறிஸ்து ஒரு மிருகத்தின் மீது ஏறி புறப்பட்டு சென்ற போது அவனுடைய வல்லமை, ஓ இது எனக்கு அதிக பிரியம், நான் இப்பொழுது பக்தி பரவசம் அடைய தொடங்குகிறேன். அது ஊக்க உணர்ச்சியினால் ஏற்படுகின்றது என்று நினைக்கிறேன். கவனியுங்கள், அந்திகிறிஸ்து, ஓ அந்த வெளிப்பாடு அந்த அறையில் தொங்கும் அக்கறி பந்து முன்னால் கிடைக்கப் பெறும் போது, ஓ சகோதரனே, அதை நான் சிறுவயது முதற் கொண்டே கண்டுகொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அது என் அண்மையில் வரும்போது எனக்கு திகில் உண்டாகிறது. அவர் என்னை உணர்வற்ற மயக்கத்துக்குள்ளாக்குகிறார். நீங்கள் ஒருபோதும் அதை கண்டு பழக்கமாக்கிக் கொள்ள முடியாது. அது மிகவும் புனிதமானது. கவனியுங்கள், அந்திகிறிஸ்து அவன் ஊழியமாகிய தன்னுடைய நான்காம் மிருகத்தின் மீது ஏறி சென்ற போது அதனுடன் போரிட தேவன் ஒரு மிருகத்தை அனுப்பினார். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், ஒவ்வொரு முறையும் அந்திகிறிஸ்து மிருகமாகி தன்னுடைய குதிரையின் மேல் ஏறி சென்று அவரது ஊழியத்தை அறிவிக்கும் போது அதனுடன் போரிட தேவனும் அவருடைய மிருகத்தை அனுப்பினார். அவர் தம்முடைய யுத்தத்தை அதற்கு அறிவிக்க அவர் அதன் மேல் அந்த ஜீவன் மேல் இருந்தார். இப்பொழுது வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாக குடியேற்றுவார் என்று வேதம் கூறுகின்றது. எனவே சத்துரு அந்தி கிறிஸ்துவாக புறப்பட்டு சென்ற போது அவனை சந்திக்க ஒரு விதமான வல்லமையை தேவன் அனுப்பினார். அவன் சிவப்பு நிறமுள்ள குதிரையின் மேல் சவாரி செய்பவனாக மறுபடியும் சென்றான். வேறு நிறம் வல்லமை ஊழியத்தை மேலேறி சென்ற போது அதனுடன் போரிட்டு தன்னுடைய சபையை காத்துக்கொள்ள தேவன் வேறொரு ஜீவனை அனுப்பினார். அவ்வாறு அவன் மூன்றாம் முறை புறப்பட்டு சென்ற போது தேவனை அறிவிக்க அவருடைய மூன்றாம் ஜீவனை அனுப்பினார். அவன் நான்காம் முறை சென்ற போது தேவன் அவருடைய நான்காம் ஜீவனை அனுப்பினார். அந்த கிறிஸ்துவின் காலம் முடிவடையும் போது சபை காலங்களும் முடிவடைகிறது. கவனியுங்கள், இப்பொழுதோ இது மிகவும் நன்றாயிருக்கிறது. இப்பொழுது பிசாசு நான்கு மிருகங்களின் மேல் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி அவன் பெற்றிருந்த வல்லமையை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் காண்கிறோம். அது எப்படியா இந்த மங்கிர நிறமுள்ள குதிரையுடன் மரணத்துடன் முடிவடைகிறது? இப்பொழுது நாம் அவைகளை எதிர்த்த மிருகங்கள் கொண்டிருந்த தேவ வல்லமையை சற்று பார்ப்போம். அந்தி கிறிஸ்துவை அவனுடைய போதகத்தை அந்தி கிறிஸ்துவின் ஆவியை எதிர்த்து சென்ற தேவனுடைய முதல் மிருகம் அந்தி கிறிஸ்து போதக ஊழியத்தை ஏற்று முதலில் புறப்பட்டு செல்கிறான் என்று கவனியுங்கள். அந்தி கிறிஸ்து முதலாவதாக போதக ஊழியமாக சவாரி செய்கிறான். அவனை சந்திக்க சென்ற மிருகத்தை கவனியுங்கள், சிங்கம். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய தேவனுடைய வார்த்தை அந்தி கிறிஸ்துவின் கள்ள போதகம் புறப்பட்டு சென்ற போது அதை சந்திக்க உண்மையான வார்த்தை சென்றது. அந்த காரணத்தினால் தான் நாம் இரேனியஸ் பாலிகிராப் மற்றும் பரிசுத்த மாற்றின் போன்ற இந்த நபர்களை உடையவர்களாக இருந்தோம். அந்தி கிறிஸ்து அவனுடைய கள்ள போதகங்களை கொண்டவனாய் சவாரி செய்து கொண்டு சென்ற போது பரிசுத்த ஆவியினால் வார்த்தையாக வெளிப்பட்ட யூதா கோத்திரத்து சிங்கமாகிய தேவன் அவருடைய வார்த்தையாகிய போதகங்களை அதற்கு எதிராக அனுப்பினார். பாருங்கள், அதன் காரணமாகவே ஆதி சபை சுகமாக்கும் மரங்களையும் அற்புதங்களையும் தரிசனங்களையும் வல்லமையும் கொண்டதாக இருந்தது. ஏனெனில் ஜீவனுள்ள வார்த்தை யூதா கோத்திரத்து சிங்கமன் வடிவில் சவாரி செய்து அந்தி கிறிஸ்துவோடு போரிட்டார். ஆமென். இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அவர் தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார், தேவன் தம் வார்த்தையை அனுப்புகிறார். அந்தி கிறிஸ்துவோ, அந்தி கிறிஸ்து கள்ள போதகத்தை அனுப்புகிறார். உண்மையான போதகம் கள்ள போதகத்தோடு போரிடுகிறது. இப்பொழுது அதுதான் முதலாவதாகும். இப்பொழுது அவனை எதிர்கொள்ளத்தக்கதாக சென்றது முதல் அப்போஸ்தல சபையாகும். இப்பொழுது அந்தி கிறிஸ்து அனுப்பிய இரண்டாம் மிருகம் அவன் சவாரி செய்த சிவப்பு குதிரையாகும். பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடவும் யுத்தம் செய்யவும் அது அனுப்பப்பட்டது. இப்பொழுது இதை எதிர்க்க இரண்டாவதாக சென்ற மிருகம் காளையாகும். அது பாரம் சுமக்கும் ஒரு மிருகம், எனவே அது உழைப்புக்கு அறிகுறியாயுள்ளது. இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் நிறுத்தினால் நலமாயிருக்கும். ஆம், இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிந்து கொள்ளட்டும். இது உங்களுக்கு சற்று ஒரு விதமான குழப்பமானதாக இருக்கலாம். தியத்ரா சபையை குறித்து நாம் இப்பொழுது வேதத்தில் வாசித்து அது உழைக்கும் சபையாக இருந்ததா என்று அறிந்து கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள், தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கிரி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், இச்சபை எல்லா கிரியைகளையும் செய்கின்றது. ஏனெனில் அதனுடன் சவாரி செய்து உழைக்கும் மிருகம். உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் பாருங்கள், அவையாவும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் இரண்டாம் முறை கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அதுதான் தியத்ரா சபையின் காலம் என்பதை அது காண்பிக்கிறது. அந்தி கிறிஸ்து முதலாவதாக போதக ஊழியமாக சவாரி செய்கிறான். அதுதான் தியத்ரா சபையின் காலத்தை அடைந்த போது அந்த சிறு சபை உழைப்பை தவிர வேறொன்றையும் செய்ய முடியவில்லை. வேறொரு காரியம், காளை பலியிடப்படும் ஒரு மிருகமாகும். பாருங்கள், அக்காலத்து சபையோரும் தங்கள் ஜீவனை தாராளமாக பலியாக கொடுத்தனர். இருளின் காலங்களில் கத்தோலிக்க மார்க்கம் உலகில் ஆதிக்கம் செய்த அந்த ஆயிரம் வருட காலத்தில் விசுவாசிகள் அவர்கள் கொள்கைகளை ஏற்க மறுத்த காரணத்தால் அதன் விளைவால் கொல்லப்பட்டனர். அது மரணமாயினும் மரிப்பதை குறித்து அவர்கள் சிறிதேனும் கவலை கொள்ளவில்லை. அவர்கள் எப்படியாயிரும் மறித்தனர். ஏன்? அதுதான் அக்காலத்து ஜனங்கள் கொண்டிருந்த ஆவியாயிருந்தது. அந்த காரணத்தினால்தான் இரேனியஸ் பாலிகிராப் யோவான் பவுல் போன்ற மகத்தானவர்கள் அதனை எதிர்த்தனர். பவுல் அதை கண்டார். எனவே அவன், நான் போன பின்பு சகோதரர்களே, கொடிதான ஓராய்கள் உங்களுக்குள்ளே வந்து தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும் மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்றார். மிகவும் கண்டிப்பான வயது சென்ற அப்போஸ்தலன் வாரினால் அடிக்கப்பட்டதால் முதுகெல்லாம் வரித்தழும்புகள் கொண்டவனாய் கண்ணீர் விட்டுக் கொண்டே இருப்பதை பாருங்கள். ஆனால் அவனால் விஞ்ஞானிகளால் கோடிக்கணக்கான ஒளியாண்டுகளின் மேல் தூரத்தில் உள்ள ஆகாய பரப்பின் வழியாக காண முடிந்ததை பார்க்கிலும் அதற்கும் அப்பால் உள்ள நித்தியத்தையே காண முடிந்தது. கொடிதான ஓராய்கள் வரும் என்பதை அவர் முன்னறிவித்தான். வரப்போகும் காலங்களிலும் அது நிலைத்திருக்கும் என்று அவன் சொன்னான். இப்பொழுது கவனியுங்கள், அவன் அவ்வாறு கூறியிருந்தான். பரிசுத்த யோவான் எல்லாரை காட்டிலும் அநேக வருடங்கள் உயிர் வாழ்ந்தான். அவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு நிருபங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வேதாகமாக்க முயன்ற போது ரோம அரசாங்கம் அவனை பிடித்து பத்மு தீவுக்கு நாடு கடத்தினது. தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அவன் பத்மு தீவில் இருந்தான். நிருபங்களை மொழிபெயர்க்க பாலிகிராப் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்.
அந்த ஒரு நாள் மரியாள் பாலிகிராப்பின் தீர செயலையும் அவள் மூலமாக தேவன் உலகிற்கு அளித்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டதையும் பாராட்டி எழுதின கடிதத்தை நான் வாசித்து காண்பித்தேன். அது பாலிகிராப்புக்கு மரியாள் அவள் சொந்த கைப்பட எழுதின குறிப்பாகும். பாலிகிராப் சிங்கங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இல்லை, அவர் சுட்டரிக்கப்பட்டார். சிங்கத்தை கூண்டிலிருந்து அரங்கத்திற்குள் விட காலதாமதமாகிவிட்டபடியால் அவர்கள் ஒரு பழைய குளியல் அறையை இடித்து போட்டு அந்த இடத்திலேயே அவரை சுட்டரித்தனர். அவர் வீதியில் தலைகுனிந்த வண்ணமாக நடந்து கொண்டு வரும்போது ரோம 150 அவரிடத்தில், உங்களுக்கோ வயதாகிவிட்டது, எல்லோரும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள், ஏன் நீங்கள் இதை மறுதளிக்க கூடாது என்று கேட்டான். ஆனால் அவரோ அப்பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது எங்கிருந்த ஒரு சத்தம் பேசினது. அது எங்கிருந்து வந்தது என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது பாலிகிராப், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உரைத்தது. ஏன் அவர் அந்த வார்த்தையோடு நின்று கொண்டிருந்தார். அவரை சுட்டரிப்பதற்கென்று கட்டளை அடுக்கும் போது சங்கீதமானது பரலோகத்தில் இருந்து தொரித்துக் கொண்டே இறங்கி வந்தது. தேவ தூதர்கள் அப்பாடல்களை பாடினர். அவர் ஒருமுறை கூட பரிகசித்தவனை பார்த்து கண்ணிமைக்கவே இல்லை. அந்த தைரியமிக்க தீரமிக்க மனிதர், நிலையாக நிற்கக்கூடிய மனிதர், காலங்கள் தோறும் ரத்த சாட்சிகள் துன்புறுத்தப்பட்டு மனமெய்தினர். அவர்கள் யார்? அவர்கள் தேவ ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டிருந்தனர். சபையை ஒளிநாடாக்களில் இதை கேட்கும் சகோதரர்களே, இதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் இதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு அளிக்கப்பட்டால் ஒழிய அவர்களால் வேற என்னத்தை செய்ய முடியும்? அதற்கடையாளமாக நான் இந்த பெட்டியை இங்கு வைக்கப் போகிறேன். தேவன் அவர்களுக்கு அனுப்பும் ஆவியின் மூலமாகவே அவர்கள் கிரியை செய்ய முடியும். அந்த ஆவி அவர்கள் மத்தியில் கிரியை செய்கிறது. நாங்கள் இதை சபை சரித்திரத்தின் வாயிலாகவும் கட்டமைக்கப்பட்ட அந்த வல்லமைகளை முத்திரைகள் திறக்கப்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு நிரூபிக்கலாம். சபை தான் பெற்றிருந்த அபிஷேகத்தின் விளைவாக கிரியை செய்தது. அது இல்லாமல் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடிந்திருக்காது. இப்பொழுது முதலாவதாக கர்ஜிக்கும் சிங்கம், தூய்மையான கலப்படமற்ற தேவனுடைய வார்த்தை. இரண்டாவதாக தியத்ரா காலத்தில் காளை, அது உழைக்கும் மிருகம், என்னை மன்னிக்கவும், அது பலியிடப்படும் மிருகம். அச்சிறு சபையானது சரியான ஏழ்மையில் இருக்கவில்லையா? ரோமாபுரியினால் 1000 வருடங்களாக இருளின் காலங்களின் துன்பத்தை அனுபவிக்கவில்லையா? ரோம சபையை சேராத யாவரும் துன்பம் அனுபவிக்கவில்லையா? ரோம சபையை சேராத யாவரும் உடனே கொல்லப்பட்டனர். அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு சென்று துன்பம் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. மேசன்களே, நான் உங்கள் கவனத்தை கோருகிறேன். சிலுவையின் அடையாளம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இப்பொழுது நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அதுதான் வேதாகமத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. பாருங்கள், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் துன்பப்பட வேண்டியதாக இருந்தது. அங்குதான் காரியம். காலை அவர்களுக்கு நேரம் வந்த போது, நாம் நேற்று இதை படித்தோம், பாருங்கள், அது புறப்பட்டு சென்று ஜனங்களை இரத்த சாட்சிகளாக கொன்ற போது அவர் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றார். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் மனப்பூர்வமாய் அங்கு சென்று மறித்தனர். அதை குறித்து சிறிதேனும் கவலை கொள்ளவில்லை. ஏனெனில் அந்த சபைக்கு அந்த நாளில் அருளப்பட்ட ஆவி பலியும் உழைப்பும் தான்.
அவர்கள் காலத்தில் உண்மையான தேவனுடைய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுயாதீனமாக அங்கு நடந்து சென்று தியாகம் செய்யும் வீரர்களாக மறித்து போயினர். ஆயிரம் ஆயிரமாக மறித்தனர். அங்கன மறித்தவர்களில் 6,80,000 பதிவு செய்யப்பட்டுள்ளது. காளை பலி, ஓ என்ன, இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சரி, அது சரி. இப்பொழுது அந்த ஆயிரம் வருட காலத்தில் நேர்ந்த பெரிய எதிர்ப்பை அந்த கால பலியின் மூலமாகத்தான் சமாளிக்க முடியும். பிசாசிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற மூன்றாம் மிருகம் கருப்பு குதிரை, பாருங்கள். இப்பொழுது அந்த கருப்பு குதிரையின் வல்லமையை எதிர்க்க சென்ற தேவனுடைய மூன்றாம் மிருகம் மனித முகம் கொண்டதாயிருந்தது. தேவனுடைய ஞானத்தை பெற்ற சாமர்த்தியமும் புத்திசாலியான மனிதர். மனிதன் மிருகத்தை காட்டிலும் புத்திசாலி என்று நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அவர் மிருகத்தை சாமர்த்தியமாய் தோற்கடிக்க முடியும். மனிதன் என்பவன் தந்திரமுள்ளவன், புத்திசாலி. பாருங்கள், அந்த காலம் அது இருண்ட காலத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த காலமாயிருந்தது. இருளின் காலங்களில் அந்திகிறிஸ்து கருப்பு குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்து கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் பலிகளுக்காகவும் மற்றும் தாங்கள் செய்த எல்லாவற்றுக்காகவும் காசு வசூலித்தனர். ஆகவே காசானது வெறுமன ஓ, அது எப்படி ஆய் வசூலிக்கப்பட்டது என்பது உங்களுக்கே தெரியும். இப்பொழுது அந்த மிருகத்தை எதிர்க்க சென்ற மிருகம் மனித முகம் கொண்டதாக இருந்தது. கல்வி கற்று விவேகமும் புத்திசாலித்தனமுமான சிறந்த அக்காலத்துக்குரிய தேவாவியினால் அபிஷேகம் பெற்ற ஞானமுள்ள மனிதர். நீங்கள் அதை கவனிக்கிறீர்களா? அவர்கள் தேவனுடைய புத்திநுட்பமான ஞானத்துடன் அவனை எதிர்த்தனர். அதுதான் சீர்திருத்த காலம். மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, ஸ்விங்லி, நாக்ஸ், கால்வின் போன்றவர்கள் வாழ்ந்த காலம். பாருங்கள், அவர்கள் மதிநுட்பம் உள்ளவர்களாக இருந்தனர். இப்பொழுது சீர்திருத்த காலத்தின் இப்பக்கத்திலிருந்து நீங்கள் கவனிக்கும் போது மனிதனின் சாமர்த்தியமே சபையை இருண்ட காலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அங்குள்ள ஜனர்களை சற்று கீழே இறக்கவில்லையானால் அங்குள்ளோருக்கு சற்று உஷ்ணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இங்கு பிரசங்க பீடத்தில் உஷ்ணமாக உள்ளது என்பதை நான் அறிவேன். அங்கேயும் உங்களுக்கு அவிதமே இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆகவே அந்த ஜனர்களை சிறிது கீழே இறக்கிவிடுங்கள். நல்லது, கவனியுங்கள். அது மனிதனுடைய புத்திசாலித்தனமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சாத்தானின் மூன்றாம் மிருகம் புறப்பட்டு சென்ற போது அவர்களும் சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தனர். கவனியுங்கள், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை. பாருங்கள், ஓ என்ன, பாருங்கள், பணம் சம்பாதிக்கும் திட்டம், உலகத்தின் தங்கம் அனைத்தையும் பெற்றுக் கொள்ள கையாளப்பட்ட சாமர்த்தியம், அதன் மூலம் செல்வம் உள்ளே கொண்டு வரப்பட்டது. அது சரியாக நிறைவேறும்படியே நிகழ்ந்தது. அவர்கள் இரண்டு ஜபங்களுக்கும் கூட காசு வசூலித்து பாவ விமோசன ஸ்தலம் ஒன்றை ஏற்படுத்தி அதிலிருந்து மரித்தோரை விடுவிப்பதற்கென ஜபம் செய்து காசு வசூலித்தனர். உங்கள் சொத்துக்களை எல்லாம் சபைக்கு உயிலாக எழுதி வைத்து விட வேண்டும். சபையும் அரசாங்கமும் ஒன்றாக இணைந்திருந்தால் சபையானது உங்கள் சொத்துக்களை எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கும் சில சுவிசேஷகர்கள் இத்தகைய ஆவியை கொண்டிருப்பதை நீங்கள் காண்பதில்லையா? அவர்கள் வயோதிபரின் உபகார சம்பளங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் மானியமாக பெற்றுக் கொள்கிறார்கள். என்ன சகோதரனே, நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை. பாருங்கள், ஆனால் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொருளின் பேரில் நினைத்திருக்க விரும்புகிறேன். நான் பொருளில் இருந்து அகன்று செல்வதை காண்கிறேன். அவர்கள் அங்கனம் செய்தால் அது அவர்களை பொறுத்தது. அதற்கும் எனக்கும் யாரும் சம்பந்தம் இல்லை. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதற்கு மாத்திரமே
பொறுப்பாளியாயிருக்கிறேன்.
இப்பொழுது கவனியுங்கள், அந்த மிருகத்தை எதிர்த்து சென்றது மனித முகம் கொண்டதாக இருந்தது என்பதை நாம் யாவரும் அறிவோம். அவன் மிகவும் புத்திசாலியாயிருந்தான். மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய கரங்களில் அந்த ரொட்டி துண்டை வைத்துக் கொண்டு அவர் அந்த படிகளில் ஏறிக்கொண்டிருந்த போது இந்த மனித வல்லமையின் ஞானத்தினால் அதை அடையாளம் கண்டுகொண்டார். அவர்கள் இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று கூறினார்கள். லூத்தரோ அதை கீழே எரிந்து இது வெறும் ரொட்டியும் திராட்சரசுமாம் என்றார். அது கிறிஸ்துவின் சரீரம் அல்ல. கிறிஸ்துவின் சரீரம் உயர்த்தப்பட்டு இப்பொழுது தேவனுடைய வலதுபாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். மனிதனுடைய ஞானத்தை பார்த்தீர்களா? ஆகவே ஸ்விங்கிலிக்கும் கால்வினிக்கும் பிறகு ஜான் வெஸ்லி தோன்றினார். லூத்தரின் ஸ்தாபனத்தினர் அச்சமயத்தில் சபையானது பாதுகாப்பு எனும் கொள்கையை கையாண்டு எழுப்புதல் கூட்டங்களே இனிமேல் அவசியமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நடக்க வேண்டியது என்றாவது நடந்தே தீரும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவ்வளவேதான், அவர்கள் விருப்பம் போல் வாழ தலைப்பட்டனர். அக்காலத்தில் இருந்த லூத்தரன் சபையும் ஆங்கிலிக்கன் சபையும் சத்தியத்தை புரட்டி ஓ என்ன, நாடு முழுவதும் இப்பொழுது உள்ளது போன்று ஊழல் மயமாக இருந்தது. சபைகளோ புரட்டப்பட்டிருந்தன. ரத்தம் சிந்தின மேரிக்கு பிறகு எட்டாம் ஹென்றி இங்கிலாந்தில் அரசாண்டான். இந்த காரியங்கள் எல்லாம் அப்போது சம்பவித்தது. சபையானது அப்பொழுது வன்முறையை கடைபிடித்து ஊழல் கொண்டதாக இருந்தது. கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுவதாக கூறிக்கொண்ட அநேகர் 4 அல்லது 5 மனைவியோடு வாழ்க்கை நடத்தி அவர்கள் விருப்பத்திற்கேற்ப செய்து இவ்விதமாக அசுத்தமான வாழ்க்கை நடத்தி வந்தனர். இவை யாவையும் கண்ணுற்ற ஜான் வெஸ்லிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விசுவாசியை பரிசுத்தமாக்குகிறது என்பது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் வேறொரு சீர்திருத்தத்தை உண்டாக்கினார். லூத்தர் செய்தது போலவே வெஸ்லி தம் நாட்களில் உலகத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். பாருங்கள், அது என்ன? மனித முகம் கொண்ட அந்த ஜீவனின் வல்லமை புறப்பட்டு செல்வது. தவறு எது என்பதை புரிந்து கொள்ளும் ஞானத்தை தேவன காலத்தில் அவர்கள் கழித்திருந்தார். அதன் விளைவாக அவர்கள் அது இயேசுவின் ரத்தம் அல்ல, அது இயேசுவின் சரீரம் அல்ல, அவை இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கின்றன என்று கூறினார்கள். பாருங்கள், இன்றைக்கும் அதன் பேரில் கத்தோலிக்கர்களுக்கும் ப்ராடஸ்டன்ட்களுக்கும் இடையே ஒரு பெரிய தர்க்கமே உள்ளது. அந்த ஒரு காரியத்தில் மாத்திரம் நீங்கள் அவர்களை ஒப்பந்தம் செய்து வைக்க முடியாது. மற்ற எல்லாவற்றின் பேரிலும் அவர்களிடையே ஒரு ஒப்பந்தம் உண்டு. ஆனால் அவர்கள் கூட்டு ஆலோசனை சங்கங்களில் இந்த விஷயத்தை குறித்து மாத்திரம் அவர்களிடையே வேறுபாடு காணப்படுகிறது. அந்த ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு ஒருமைப்பாடு இல்லை. இப்பொழுது கவனியுங்கள், பாருங்கள், திராட்சை ரசத்தையும் ரொட்டி துண்டையும் கிறிஸ்துவின் ரத்தமாகவும் சர்வமாகவும் மாற்ற ஒரு கத்தோலிக்க குருவானவருக்கு வல்லமை உண்டு என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் ஆலயங்களில் ஒரு சிறு பீடம் காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த காரணத்தினால் தான் அவர்கள் அடையாளத்தை போட்டுக்கொண்டு அஞ்ஞான வழக்கங்களை கடைபிடித்து முழங்கார்படியிட்டு தொப்பிகளை கடற்றி இவை அனைத்தையும் செய்கிறார்கள். அவர்கள் ஆலயத்துக்கு மரியாதை செலுத்தவில்லை, பீடத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கும் அப்பத்துக்கு அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அதை சாத்தான் எவ்வளவு சாமர்த்தியமாக சபையில் நுழைத்தான் என்பதை கவனியுங்கள். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் அது தவறு என்று புரிந்து கொள்ள தேவன் ஒரு மனிதனுக்கு ஞானத்தின் ஆவியை அருளினார். இப்பொழுது அது சாத்தான் சவாரி செய்த 3 மிருகத்தை எதிர்ப்பதற்கென்று அழைக்கப்பட்டது. சீர்திருத்தக்காரர் சாத்தான் சபையை மிகவும் அசுபடுத்தினான். சீர்திருத்தக்காரர்கள் அவர்கள் காலத்தில் என்ன செய்தனர்? அவர்கள் சபையை விக்கிரகாராதனையான அஞ்ஞான வழிபாட்டிலிருந்து மீட்டு தேவனிடத்தில் அதை மீண்டும் கொண்டு வந்தனர். பாருங்கள், இதற்காகவே அதை செய்யவே அந்த மனித மதிநுட்பம் மனித முகம் கொண்ட ஜீவன் அந்த குதிரையின் மேல் சவாரி செய்தவனை எதிர்க்க சென்றது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 3:2 வசனத்தை சற்று வாசிப்போம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது இது வெளிப்படுத்தல் 3:2 வசனத்தை பற்றிய அந்த வசனம் லூத்தரன் காலத்தில் சீர்திருத்தக்காரரின் காலத்தில் நிகழ்கின்றது. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஸ்தாபனமாக்கினர். லூத்தர் சபையை தொடங்கின மாத்திரத்தில் அவர்கள் அதை ஸ்தாபனமாக உண்டாக்கிக் கொண்டனர். சரி, வெஸ்லியின் காலத்திலும் அதுவே இருந்தது. பெந்தேகோஸ்தையினரும் அமிதமாகவே செய்து ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டனர். அவர்கள் என்ன செய்தனர்? எந்த ஸ்தாபனத்தில் இருந்து அவர்கள் வெளிவந்தனரோ அது கையாண்ட முறைகளையே அவர்கள் மறுபடியும் அனுசரித்தனர். பாருங்கள், இந்த சர்தை சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசப்படுகிறதை இப்பொழுது கவனியுங்கள். 1 வசனம், சர்தை சபையின் தூதனிடம் என்று கூறப்படுகிறது என்று பார்க்கலாம். பார்த்தீர்களா? சரி, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. அதாவது உனக்கு போதிக்கப்பட்ட வார்த்தை. பாருங்கள், உன்னிடத்தில் எஞ்சியிருக்கிற காரியங்கள் சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை. மறுபடியும் அவள் வெளிவந்த கத்தோலிக்க சபையை போன்ற ஒரு ஸ்தாபனத்துக்குள் செல்ல ஆயத்தமாயிருக்கிறாள். பாருங்கள், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. அங்கேதான் நீங்கள் செல்லுகின்றீர்கள். பாருங்கள், மறுபடியும் அது ஸ்தாபனத்துக்குள் செல்லுகின்றது. ஸ்தாபன முறைகள் ஏன் தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? யார் அதை தொடங்கினது? தேவனா அல்லது அப்போஸ்தலரா? ரோமன் கத்தோலிக்க சபைதான் அது தொடங்கினது. நான் சொல்வது தவறென்று எந்த சரித்திரக்காரனாவது நிரூபிக்கட்டு பார்க்கலாம். அது சரித்திரத்தில் கூட தவறா இல்லையே. அவர்கள் தங்களை தாய் சபை என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தாய் சபைதான். ஆனால் அவர்கள் ஸ்தாபன முறை உண்டாக்கிக் கொண்டு மனிதனை தலைவனாக்கும் ஒரு முறையை அதில் புகுத்தினர். புராட்டஸ்டன்ட்கள் ஆகிய நாமோ அவர்களை போன்று ஒரு மனிதனை தலைவனாக கொள்வதில்லை. அதற்கு பதிலாக அநேகரை கொண்ட ஒரு ஆலோசனை சங்கத்தையே நிறுவியுள்ளோம். அதன் விளைவாக சபையில் உண்மையாகவே குழப்பம் உண்டாகிறது. அது சரி, எப்படி ஒரு ஆலோசனை சங்கம் இருக்க முடியும்? இது ஜனநாயகம் சரி என்று நான் நினைப்பது போன்றதாகும். அது சரி என்றுதான் நானும் கூட நம்புகிறேன். ஆனால் ஒரு கால் சரிவர இயங்காது, அதனால் இயலாது. அரசாங்கத்தை நடத்த இத்தகைய மோசமான ரிக்கிகள் உள்ள போது அது எங்கனம் சரிவர இயங்கும்? உங்களால் ஒரு காலம் அதை இயக்க முடியாது. கவனியுங்கள், தேவ பக்தி கொண்ட ஒரு அரசன் ஆட்சி புரிதலே சரியான முறையாகும். கவனியுங்கள், இந்த ஜீவன் 3 ஜீவன் மனிதனுடைய தந்திரத்துக்கு அடையாளமாயிருந்தது. அக்காலத்தில் எதிர்க்க சென்ற சீர்திருத்தக்காரர்களுக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கின்றது. அக்காலத்தில் சீர்திருத்தக்காரர்கள் அஞ்ஞான விக்கிரங்களை விட்டு விலகி இது அப்பம் இது திராட்சை ரசம் என்று கூறினார்கள். பாருங்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு அடையாளமாக இருப்பவர்களை அந்தி கிறிஸ்து இப்பொழுதும் தன் மார்க்கத்தில் கடைபிடிக்கிறான் என்பதை பாருங்கள். அவன் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் அவன் அதற்கு விரோதமாய் உள்ளவன். நீங்கள் பாருங்கள், அவன் ஏதாவது ஒன்றுக்கு விரோதமாக இருப்பானேயானால், இப்பொழுது அவன் ஓ நான் ஒரு புத்தன் என்று சொன்னார், அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவர்கள் எல்லாவற்றையுமே செய்கிறார்கள். அது துவக்கத்திலேயே அஞ்ஞான வழிபாடாக இருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்து மிகவும் தந்திரமுள்ளவன். கிறிஸ்தவ மார்க்கத்தை குறிக்கும் எல்லா அடையாளங்களையும் அவன் கொண்டுள்ளான். ஆனால் அதனுடைய மூல போதங்களில் இருந்து அவன் சற்று விலகியுள்ளான் என்பது மாத்திரமே. பாருங்கள், அதுதான் அவரை அந்தி கிறிஸ்துவாக செய்கின்றது. பாருங்கள், சீர்திருத்தக்காரர்கள் அந்த ஜீவன் மனித ரூபம் கொண்டதாக புறப்பட்டு எதிர்க்கிறது. இப்பொழுது சபையே, இதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். பாருங்கள், உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த நான்கு ஜீவன்களை குறித்த வெளிப்பாடு சரியே இது. கர்த்தர் உரைக்கிறதாவது பார்த்தீர்களா? கவனியுங்கள், விக்கிரகாராதனையே கொண்டு வந்தது மனித முகம் கொண்ட ஜீவனின் தேவனுடைய வல்லமையை கொண்டதாய் தேவன் அதற்கு அடித்து ஞானத்தோடு சென்று சபையை விக்கிரக வழிபாட்டிலிருந்து விலக்கி மறுபடியும் தேவனிடத்திற்கு திரும்ப செய்தது. ஆனால் அதே சபையின் காலத்தில் ஆதியிலே ரோமாபுரி செய்த வண்ணமாய் அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்க தலைப்பட்டனர் என்பதை நாம் காண்கிறோம். இவ்விதம் ரோமாபுரி ஸ்தாபனத்துக்கு குமாரத்திகள் தோன்றினர். அவள் கூறுவது என்ன? உன்னை நான் நிறைவுள்ளவளாக காணவில்லை, எனவே உன்னிடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சிறிது பலனை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும் என்கிறார். அவர் மறுபடியும் அவர்களுக்கு விடுக்கும் எச்சரிக்கை கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 3:3. நான் இதை சில நிமிடங்களுக்கு முன்புதான் பெற்றுக் கொண்டேன் என்று நான்
நம்புகிறேன்.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. வேறு விதமாக கூறினால் அந்த சீர்கேட்டில் நின்று நீ வெளிவர வேண்டும். பாருங்கள், இதை கவனியுங்கள், நீ விழித்திராவிட்டால் திருடரைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். வேறொரு இடத்தில் அவர் விளக்கு தண்டை எடுத்துப்படுவதாக எச்சரித்துள்ளார். பாருங்கள், அது என்ன? சபையின் வெளிச்சம். அவள் வெளிவந்த அதே அஞ்ஞான இருளாகிய ஸ்தாபன முறைக்குள்ளாகவே செல்கிறார். இப்பொழுதும் அவள் அதில் நிலைத்திருக்கிறார். உத்தம இருதயம் உள்ளவர்கள் கூட ஸ்தாபன முறை கத்தோலிக்கர்களைப் போலவே சரியென்று எண்ணுகிறார்கள். ப்ரோட்டஸ்டன்ட்கள் கத்தோலிக்கரை பார்த்து நகைக்கிறார்கள். ஆனால் வார்த்தையின்படியே இருவரும் அந்த விஷயத்தில் சரிசமம்தான். மனித ஞானம். இப்பொழுது கவனியுங்கள், ஓ இது எனக்கு மிகவும் பிரியம். அவர்களை அவர் எச்சரிப்பதை பாருங்கள். இப்பொழுது நாம் அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் முழுமையாய் ஒப்புக்கொள்கிறீர்களா? வேதம் அவைகளை இங்கே அடையாளம் காண்பித்துள்ளது போலவே அந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றும் இங்கே அதனதன் காலத்தில் அடையாளம் காட்டப்பட்டன. இல்லையே, உங்கள் சந்தேகங்களை எனக்கு எழுதி அனுப்புங்கள். அதைத்தான் அவைகள் அங்கே சரியாக செய்தன. அவைகள் என்ன செய்தன என்பதை சரித்திரமே எடுத்து காட்டுகிறது. நாம் இங்கே கவனித்து அவைகள் என்ன செய்தன என்று காண்கிறோம். ஆகவே இங்கே அந்த மிருகங்கள், நான் இதை இதற்கு முன்பு அறிந்திருக்கவில்லை. நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அந்த காட்சி எனக்கு முன்னால் வந்தது. நீங்கள் என்னை இப்பொழுது எங்கிடம் தத்ரூபமாய் காண்கிறீர்களோ அந்த விதமாகவே காட்சியை என்னால் காண முடிந்தது. பாருங்கள், அது வேதத்தோடு பொருந்துவதால் அதன் விளக்கம் மிகவும் சரியாகும். ஆகவே அது உண்மை என்று கூறுவதை தவிர உங்களால் வேறொன்றுமே கூற முடியாது. கவனியுங்கள், இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் நான்காவது மிருகத்துடன் போரிட அனுப்பப்பட்ட தேவனுடைய நான்காவது ஜீவன், நீங்கள் ஆயத்தமா? அந்தி கிறிஸ்துவின் நான்காவது மிருகத்துடன் போரிட இந்த கடைசி மிருகத்துடன் அனுப்பப்பட்ட ஜீவன் அல்லது தேவனுடைய போதகத்திற்கு விரோதியான அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக போரிட அனுப்பப்பட்ட வல்லமை ஒரு கழுகாகும். பாருங்கள், நான்காவது ஜீவன் பறக்கும் கழுகாகும். சபையின் காலங்களையும் வேதவாக்கியங்களையும் படித்திருக்கிறவர்களே, கழுகு அதாவது கடைசி காலம் கழுகின் காலம் என்று வேதத்தில் உள்ளதே. தேவன் தம் தீர்க்கதரிசிகளை கழுகிற்கு ஒப்பிடுகிறார். பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், கடைசி காலமாகிய கழுகின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி தோன்றி உண்மையான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். புரிகிறதா? தேவன் நியாயம் தீர்க்கும் முன்பாக அவர் நோவின் காலத்தில் செய்தது போல அவர் ஒரு கழுகை அனுப்பினார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளிக்கொண்டு வரும்போது பார்வோனின் சேனை அவர்களை தாக்க ஆயத்தமாக இருந்தபோது அவர் ஒரு கழுகை அனுப்பினார். ஒவ்வொரு முறையும் அவர் கடைசி கட்டத்தில் ஒரு கழுகை அனுப்புகிறார். அவர் இங்கே மறுபடியும் ஒரு கழுகை அனுப்புகிறார். அது சரியாக வார்த்தையோடு உள்ளது. ஆகவே வேறு விதமாக நீங்கள் அதை எவ்வாறு கூற முடியும்? ஒரு கழுகை அனுப்புகிறார். ஏன்? காலம் முழுவதும் இழுந்து கொண்டிருந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவன் அவன்தான். ஆகவே அந்த காளை அல்லது அந்த மனிதன் அல்லது சவாரி செய்து கொண்டிருந்த அந்த மிருகமாயினும் சரி, கழுகின் காலம் வரை சத்தியம் எவ்வாறு வெளிப்படக்கூடும்? காளையின் காலத்திலும் மனிதனின் காலத்திலும் அவரவருக்கு அளிக்கப்பட்ட ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஏனெனில் அவை தேவனால் அனுப்பப்பட்ட ஜீவன்கள். முதலில் தோன்றியது சிங்கமாயிருந்தது. அது அக்காலத்தில் எழும்பிய அந்தி கிறிஸ்துவை எதிர்த்தது. சாத்தான் வேறொரு வல்லமை எழுப்பினார். அதை சந்திக்க தேவன் வேறொரு வல்லமையை அனுப்பினார். அதன் பின் அவன் வேறொரு வல்லமையை எழுப்பினான். அதை சந்திக்கும்படியாக அவர் வேறொரு வல்லமையை அனுப்பினார். அதன் பின்னர் அவனுடைய கடைசி வல்லமையின் போது பிள்ளைகளை அவருடைய பிதாக்களின் மூல விசுவாசத்துக்கு கொண்டு செல்வதற்கென அவர் கழுகை அனுப்புகிறார். கழுகின் காலம். அதன் பின்பு வேறு மிருகங்கள் இருவர் சார்பிலுமே தோன்றவில்லை என்பதை கவனித்தீர்களா? அதனுடன் அவை முடிவு பெறுகின்றன. இப்பொழுது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ 10:1-7 எடுத்துக்கொள்ள விரும்பினால், நான் அதை உங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டே வருகிறேன். கடைசி செய்தியாளன் காலத்தில் சம்பவிக்க வேண்டியது என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்று கூறப்பட்டுள்ளது. கழுகு, ஆமென். இப்பொழுது சவாரி செய்த 4 மிருகங்களை நீங்கள் கவனியுங்கள். அது பரிபூர்ணமாக சரியாக உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இங்கே ஒவ்வொரு காலமும் அல்லது அதற்கு பின்னால் சவாரி செய்த ஒவ்வொரு வல்லமையும் உள்ளது. சத்துருவின் சவாரியாளன் செய்தது என்னவென்று காண்பிக்க வேத வசனங்கள் உள்ளன. இந்த முத்திரைகளிலேயே அவைகள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டன. சாத்தானின் குதிரையின் மேல் சவாரி செய்தவனை எதிர்க்க கழுகின் காலம் வரை தேவன் அனுப்பிய ஒவ்வொரு வல்லமையும் சரியாக பொருந்துகிறதை இந்த முத்திரைகள் இப்பொழுது வெளிப்படுத்திவிட்டன. இப்பொழுது இது கடைசி காலமாக இருப்பின் இந்த காலத்திற்கு ஒரு கழுகு தோன்ற வேண்டும். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், இப்பொழுது சிங்கத்தின் நாட்களிலே மூல வார்த்தை வந்தது. சுமாராக 101 மாத்திரமே சிங்கத்திற்கு செவி கொடுத்தனர். காளையின் காலம் தோன்றின போது அப்பொழுதும் ஒரு சிலர் மாத்திரமே காளையின் காலத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டனர். மனிதரின் காலத்தின் போது சீர்திருத்தக்காரர் சாமர்த்தியம் கொண்டவர்களாய் நீங்கள் பாருங்கள், ஒரு சிறு குழுவை அக்காலத்து ஸ்தாபனத்தில் இருந்து வெளியே நடத்தினர். ஆகவே அவர்கள் என்ன செய்தனர்? சாத்தானதை பார்த்தார். ஆகவே சாத்தான் அவர்களை மறுபடியும் அதே ஸ்தாபன முறைக்குள்ளாக கொண்டு சென்று அவர்களை அதற்குள் விவாகம் செய்து வைத்தான். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், கடைசியாக கழுகு தோன்றும் போது 10,000 ஒருவரே அதற்கு செவி கொடுப்பார்கள். இது கழுகின் காலமாகும். ஞாபகம் கொள்ளுங்கள், சவாரி செய்த அனைவரும் இயேசுவும் கூட அவர் தமது வருகையை துரிதப்படுத்தாவிடில் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு என்று யாருமே ரட்சிக்கப்பட முடியாது என்று கூறியுள்ளார். வேதம் அவ்வாறு கூறுகின்றதா? அப்படியானால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். சகோதரரே, சகோதரிகளே, நாம் எக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிறீர்களா? தேவனே, நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது இதை நானாகவே இங்கு நின்று கூறவில்லை. நானும் கூட இங்கே உங்கள் மத்தியில் இருக்கிறேன். பாருங்கள், நான் அது நான். எனக்கு ஒரு குடும்பம் உண்டு. நான் நேசிக்கிற சகோதர சகோதரிகள் எனக்கும் உண்டு. பரலோகத்தின் தேவன் தாமே இறங்கி வந்து தரிசனங்களின் மூலமாக அவரையும் அவருடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார். 30 வருட காலமாக இவையாவும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாம் இங்குள்ளோம். ஆம், நாம் கடைசி காலத்திற்கு வந்துவிட்டோம். அவ்வளவுதான், இது உண்மை என்று விஞ்ஞான ஆராய்ச்சி நிரூபித்து விட்டது. தேவனுடைய வார்த்தையும் அது உண்மை என நிரூபித்துள்ளது. அப்படியானால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வருகிறது. இது சத்தியம். நீங்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தீர்களா? நீங்கள் அதை கண்டீர்களா என்று சற்று அதிசயப்பட்டேன். பாருங்கள், ஆமையா, அப்படியானால் நான் ஞாயிறன்று அதை கூற வேண்டியதில்லை. கவனியுங்கள், கவனியுங்கள், அதிசயம். இப்பொழுது கவனியுங்கள், ஜலப்பிரளய அழிவிற்கு முன்பாக இந்த உலகத்தை காப்பதற்கு தருணம் வந்த போது அவர் ஒரு கழுகை அனுப்பினார். இஸ்ரவேலை விடுவிக்க சமயம் வந்த போது அவர் மறுபடியும் ஒரு கழுகை அனுப்பினார். யோவான் பப்துதீபில் இருந்த போது இந்த செய்தி அவ்வளவு பரிபூர்ணமாக இருந்ததால் அந்த நேரத்தில் அவர் அதை ஒரு தூதரிடத்தில் ஒப்படைக்க முடியாதவராக இருந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரு தூதர் என்பவன் ஒரு செய்தியாளன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒரு செய்தியாளன் ஒரு தீர்க்கதரிசியாயும் கூட இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் அதை நிரூபிப்போம். வெளிப்படுத்தல் 22 அவன் ஒரு கழுகா என்பதை நாம் பார்ப்போம். பாருங்கள், நிச்சயமாக அவன் ஒரு தூதன், அவன் அந்த செய்தியாளன். ஆனால் இந்த வெளிப்படுத்துற புத்தகம் முழுவதையும் அவனுக்கு வெளிப்படுத்தியதோ ஒரு தீர்க்கதரிசியா இருந்தது. வெளிப்படுத்துற விசேஷம் 22:19. நான் இங்கு எழுதி வைத்துள்ளது அதுவே என்று நம்புகிறேன். 22:19, ஒருவேளை நான் தவறாக இருக்கக்கூடும். இல்லை, 22:9. ஆம், அதுதான். நான் 22:9 வசனத்தை தான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அது சரி. ஓ ஆம், இங்கே உள்ளது. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். யோவான் இங்கு எதை காண்கிறான் என்று பாருங்கள். யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். இப்பொழுது யோவானின் புத்தகத்தை முடிக்கும் தருணம் இது. இதுதான் அப்புத்தகத்தின் கடைசி அதிகாரம். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். ஆகவே அவன், அதன் பின் அந்த தூதன், பாருங்கள், அதற்கு அவன், என்னிடம் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், எந்த ஒரு உண்மையான தீர்க்கதரிசியையும் எந்த ஒரு செய்தியாளரையும் யாரும் வணங்கக்கூடாது. பாருங்கள், தொழுகை என்பது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். பாருங்கள், இப்பொழுது இந்த புஸ்தகம் மிகவும் முக்கியமானது. இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரப்பட வேண்டுமெனில் அது ஒரு தீர்க்கதரிசியால் கொண்டு வரப்பட வேண்டும். ஏனெனில் அவரிடத்தில் தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. அதை குறித்த ஒரு கேள்வியை நீங்கள் இங்குள்ள இந்த பெட்டியில் போடுவீர்கள் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவ்விதம் கேள்வி கேட்க இருப்பவர்களை நான் சிறிது முந்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்று நீங்கள் அறிவீர்கள். அதை போன்ற ஒன்று அங்கே உள்ள இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். இவ்விதமாக நான் கேள்விகளை பெற்றுக் கொள்வேன் என்று நினைத்தேன். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் கொண்டு வரப்படுகின்றது. வேதம் ஒருபோதும் அதன் முறைகளை மாற்றுவதே கிடையாது. பாருங்கள், அது அவிதமே உள்ளது. ஆகவே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த தீர்க்கதரிசியிடமே தேவனுடைய வார்த்தை உண்டாகும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7 கவனியுங்கள். இப்பொழுது நாம் மறுபடியும் 9 வசனத்தை படிப்போம். இங்கு நாம் பெற்றுக் கொள்வதோ, நாம் அதை படிப்பதற்கு முன்பாக நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த முத்திரைகளை நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக, இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்களா, கழுகுக்கு பின்பு வேறொரு வல்லமை புறப்பட்டு செல்வது கிடையாது. பாருங்கள், அந்திகிறிஸ்து ஒவ்வொரு முறையும் ஒரு வல்லமையை அனுப்பும் போது அதை எதிர்க்க தேவன் ஒரு வல்லமையை அனுப்பினார். அந்திகிறிஸ்து வேறொரு வல்லமையை அனுப்பும் போது அதை எதிர்க்க தேவன் வேறொன்றை அனுப்பினார். அதன் பின் அவன் மற்றொன்றை அனுப்பினார். அதை எதிர்க்க தேவன் வேறொன்றை அனுப்பினார். பாருங்கள், கடைசியாக கழுகு தோன்றும் போது ஆரம்பத்தில் இருந்தவாறே அது அவருடைய வார்த்தையாக அமைந்திருக்கும். இப்பொழுது கவனியுங்கள், எலியாவை போன்று ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த தீர்க்கதரிசியாய் வர நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? உண்மையாகவே அவன் எலியாவல்ல, ஆனால் அவனை போன்ற ஒருவனாக இருப்பான். இந்த ஸ்தாபனங்களின் தவறான போதங்களின் மூலமாக விழுந்து கிடக்கும் மக்களை பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு கொண்டு செல்வது அவன் ஊழியமாயிருக்கும். இதுவோ வேதத்தோடு ஒத்ததாக இருக்கவில்லை என்றால் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியாது. அதை குறித்து நான் வேறொன்றையும் கூற விரும்பவில்லை. ஏனெனில் அது அவிதமாகவே இருக்கிறது. நீங்கள் அங்கேதான் வர வேண்டும். அது சத்தியமாய் உள்ளது. நீங்கள் அதை எவ்விதம் புரட்டி அதற்கு வித்தியாசமான வியாக்கியானங்கள் கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. பாருங்கள், நான் கூறின விதமாகவே அது அமைந்திருக்கும். இப்பொழுது கவனியுங்கள், வெளிப்படுத்தல் 6:9 காணப்படும் பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்களை குறித்து சிந்திப்போம். இப்பொழுது இந்த விஷயத்தில் உண்மையாகவே நம்மிடையே கருத்து வேறுபாடு தோன்றப் போகிறது. ஆனால் சற்று கவனியுங்கள், சற்று பாருங்கள், நானும் கூட உங்களைப் போன்ற வித்தியாசமான கருத்தை கொண்டிருந்தேன். ஆனால் அது சரியாக அமையவில்லை. பலிபீடத்தின் கீழ் காணப்படும் ஆத்துமாக்கள் ஆதி சபையில் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் என்று நானும் எண்ணியிருந்தேன். டாக்டர் உரியா ஸ்மித் என்பவரும் மற்றவர்களும் அவ்விதமே கூறியுள்ளார்கள் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், ஆனால் நானும் அவ்விதமே எண்ணியிருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அதை குறித்த தரிசனத்தை எனக்கு காண்பித்த போது அது நான் நினைத்தபடி அல்ல. அது அந்த ஆத்துவாக்கள் அல்ல. நீங்களோ ஒரு கால், நல்லது, எனக்கு அதை குறித்து தெரியாது என்று சொல்லலாம். நல்லது, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், நாம் அதை கண்டுபிடிக்கலாம். கவனியுங்கள், இவர்கள் மனவாட்டி சபையின் ஆத்துமாக்கள் அல்ல. இல்லவே இல்லை. பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள் அங்கு காத்துக் கொண்டிருக்கும் மனவாட்டி சபை என்றும், அவர்கள் எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே என்று சத்தமிடுவதாகவும் நாம் எண்ணியிருந்தோம். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது நான் அதை மறுபடியும் படிக்கிறேன். அப்பொழுது நாம் அதை நன்றாக புரிந்து கொள்வோம். அவர் 5 முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பாருங்கள், தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் அதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் பொறுங்கள், பாருங்கள், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர், பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து இருவருக்கும் பாருங்கள், நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு
கூப்பிட்டார்கள்.
அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது இந்த நேரத்தில் அவர்கள், நீங்கள் கவனிப்பீர்களேயானால், இந்த ஐந்தாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சபை ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. அப்படியானால் அந்த ஆத்துமாக்கள் ஆதி சபையின் காலத்தில் கொல்லப்பட்டவர்களாக இருக்க முடியாது. இப்பொழுது தயவு செய்து உங்கள் கவனத்தை செலுத்துங்கள், ஏனெனில் இது வாக்குவாதம் உள்ள ஒரு பிரச்சனை. ஆகவே நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குறித்துக் கொள்ள உங்களிடத்தில் காகிதமும் எழுதுகோளும் இருக்கின்றன. இப்பொழுது இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இவர்கள் அந்த ஆத்துமாக்களால் இருக்க முடியாது. ஆதி காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறுத்த நீதிமான்களும் சபை காலத்தில் இருந்த மற்ற நீதிமான்களும் மனவாட்டி சபை இது நிகழும் போது ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டபடியால் அவர்கள் பலிபீடத்தின் கீழ் இருக்க முடியாது. அவர்கள் மகிமையில் மனவாட்டியுடன் இருப்பார்கள். இப்பொழுது கவனியுங்கள், வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்தில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டனர். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டனர். அப்படியாயின் பலிபீடத்தின் கீழுள்ள ஆத்துமாக்கள் யார்? அதுதான் அடுத்த காரியமாகும். அவர்கள் ஆதி சபை காலத்து சபையல்ல என்றால் பின் அவர்கள் யார்? அவர்கள் தான் ஒரு தேசமாக ரட்சிக்கப்படவிருக்கும் இஸ்ரவேலர். அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் இஸ்ரவேலர். அவர்கள் இஸ்ரவேலரே. நீங்கள் ஒரு நிமிடம் பொறுங்கள் என்றும் அது அவர்களாக இருக்க முடியாது என்றும் கூறலாம். நான் கூறுவதோ உண்மை. ஓ ஆம், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே இந்த சச்சரவை இப்பொழுது ஒரு நிமிடத்தில் நாம் தீர்த்து வைத்துக் கொள்வோமாக. நான் 4 இல்லை 5 வேத வாக்கியங்களை எழுதி வைத்துள்ளேன். நான் அதில் ஒன்றை எடுத்துக் கொள்ளவிருக்கிறேன். இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம், அவர்கள் தானா என்று கண்டறிய நாம் ரோமர் நிருபத்தை எடுத்துக் கொள்வோம். ரோமருக்கு எழுதிய புத்தகத்தை எடுத்து அதில் ரோமர் 11 அதிகாரத்துக்கு சென்று நாம் அதை கண்டறியலாம். முதலில் நாம் சற்று படிப்போம், அப்பொழுது நாமே அதை பெற்றுக் கொள்வோம். ரோமர் 11:25-26 பார்ப்போம். இப்பொழுது இங்கே பவுல் கூறுவதை கவனிப்போம். பவுல் அவன் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை, என்ன? வானத்திலிருந்து வந்த தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று கூறியுள்ளான். கவனியுங்கள்,
for I would not, brethren, that you should be ignorant of the mystery.
மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை, அங்குதான் காரியம், நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனம் உண்டாயிருக்கும். மனவாட்டியான கடைசி புறஜாதி மனவாட்டி உள்ளே உட்பிரவேசிக்கும் வரை அந்த நோக்கத்திற்காகவே இஸ்ரவேலர்
குருடாயிருப்பார்கள்.
இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். எழுதப்பட்டுள்ளபடி மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார். சரி, இப்பொழுது இந்த பலிபீடத்தின் கீழ் உள்ளவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். கவனியுங்கள், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இஸ்ரவேலர் குருடாக்கப்பட்டனர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது யார் அவர்களை குருடாக்கிறது? தேவன் தம் சொந்த பிள்ளைகளை குருடாக்கினார். இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட வேண்டும் என்று அவர்கள் உலகிட்டு கூக்குரலிட்டதில் வியப்பொன்றுமில்லையே. அவர்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள். அவர் வேத வார்த்தையாயிருந்தார். அவர்தாமே வார்த்தையாயிருந்தார். அந்த ஜனங்கள் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் அறிந்திருந்தார். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் கண்களை குருடாக்கினார். அவர் எளிமையான விதத்தில் தோன்றி அவரை ஏற்றுக்கொள்ளாதவாறு அவர்களை குருடாக்கினார். பாருங்கள், அவர்கள் அவ்விதம் செய்வார்கள் என்று வேதம் முறைத்தது. அவர் அவர்களை குருடாக்கினார். அவர்கள் குருடாக்கப்பட்டனர். இயேசுவும் அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மந்தியும் தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். பாருங்கள், அவர்கள் குருடாயிருந்தனர். அவர்கள் ஒரு நோக்கத்துக்காகவே, நமக்காகவே குருடாக்கப்பட்டதாக பவுல் கூறினான். கவனியுங்கள், இப்பொழுது இதை நீங்கள் நன்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களுக்கு அங்கிகள் கொடுக்கப்பட்டன. அவர்களிடம் அங்கிகள் இல்லாமல் இருந்தன. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் பரிசுத்தவான்களுக்கோ ஏற்கனவே அங்கிகள் இருந்தன. அவர்கள் அதை இங்கே பெறுகிறார்கள். ஆனால் அங்கே அவர்களுக்கு அங்கிகள் கொடுக்கப்பட்டன. பரிசுத்தவான்களுக்கோ ஏற்கனவே அங்கிகள் இருந்தன. அவர்கள் சென்று விட்டனர். பாருங்கள், அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலருக்கோ ஒரு தருணம் அளிக்கப்படாதிருந்தது. பாருங்கள், ஏனெனில் தேவனுடைய கிருபையானது நிறைவேறத்தக்கதாக புறஜாதிகளிடத்திலிருந்து மனவாட்டியானவள் தெரிந்தெடுக்கப்படும்படியாக அவர்கள் தங்களுடைய சொந்த பிதாவாகிய தேவனால் குருடாக்கப்பட்டிருந்தனர். அது சரிதானே? யோசேப்பின் வரலாற்றிலிருந்து ஒரு அழகான உதாரணத்தை எடுத்துரைக்க விரும்புகிறேன். தேவ ஆவியை பெற்றிருந்த யோசேப்பு கழுகு. அவன் சகோதரர்கள் மத்தியில் பிறந்தான். அவ்வாறே உண்மையான சபையும் பிற சபைகளின் மத்தியில் தோன்றினது. அவன் சொப்பனங்களின் அர்த்தத்தை விவரித்தான். அவன் தரிசனங்களை கண்டான். இதனால் அவனுடைய சகோதரர் அவனை வெறுத்தனர். அவன் தகப்பனோ அவனை நேசித்தார். கவனியுங்கள், அப்பொழுது அவன் தன் சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டான் என்பதை கவனியுங்கள். அவன் தகப்பனால் அல்ல, அவனுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான். அவர்கள் அவனை ஏறக்குறைய 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டனர். அவனை குழியில் தள்ளி மறித்து போனான் என்று எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் குழியில் இருந்து அவன் எடுக்கப்பட்டு பார்வோனின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தான். ஆகையால் அவன் தன் சொந்த சகோதரர்களால் தள்ளிவிடப்பட்ட காரணத்தால் அவனுக்கு ஒரு புறஜாதி மனவாட்டி கொடுக்கப்பட்டாள். தன்னுடைய சொந்த ஜனத்தில் இருந்து அல்ல. அதனால் அவன் எப்ராயிமையும் மனேசேயையும் பெற்றான். அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் சேர்க்கப்பட்டனர். இஸ்ரவேல் அவர்களை ஆசீர்வதித்தான். அவன் கைகளை குறுக்கே வைத்ததனால் ஆசீர்வாதம் மூத்தவனிடத்தில் இருந்து இளையவனுக்கு சென்றது, யூதரில் இருந்து புறஜாதிகளுக்கு. பாருங்கள், அதாவது இளையவனுக்கு, இளைய சபைக்கு ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டது. அவன் தன் கைகளை குறுக்காக வைத்தான். தாய் சபையோ சூரியனில் வீற்றிருந்து குழந்தையை ஈன்றான். அவனை பெரும்படியாக இஸ்ரவேல் தன் கைகளை குறுக்கே வைத்தான். இது ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். ஆகவே யோசேப்பின் இரு குமாரரும் புறஜாதி தாயிலிருந்து தோன்றியவர்கள். ஆகவே இஸ்ரவேல் மனவாட்டியும் யாக்கோபின் கரங்களை குறுக்கிட செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர்கள் கொண்டிருந்த வைதீக முறைமைகளை கைவிட்டு கிறிஸ்தவ முறைகளை அனுசரிப்பர். யாக்கோபு தேவன் கைகளை குறுக்கிடும்படி செய்தார் என்றால் அவனாகவே அதை செய்யவில்லை. கவனியுங்கள், யோசேப்பு அவன் சொந்த சகோதரர்களால் அவன் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு புறஜாதி மனவாட்டியை பெற்றுக் கொண்டான். இயேசுவும் அதே விதமாகவே யூதரால் புறக்கணிக்கப்பட்டு புறஜாதி மனவாட்டியை பெற்றுக் கொண்டார். இப்பொழுது நாம் இங்கே சிலவற்றை படிப்போம். அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் நான் இங்கே குறித்து வைத்திருக்கிறேன். ஓ, நாம் எப்படி ஆயினும் இதை போன்றதையே போதிக்க வேண்டியுள்ளோம். இப்பொழுது நான் இதை சரியாக குறித்து வைத்துள்ளேன் என்று நான் நம்புகிறேன். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 14 வசனத்தை கவனியுங்கள். சரி, இப்பொழுது இது சரியாய் உள்ளது என்று நான் நம்புகிறேன். சரி, சிமியோன் விவரித்து சொன்னாரே இல்லை. நாம் 13 வசனத்தில் இருந்து ஆரம்பிப்போம். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். நீங்கள் பார்த்தீர்களா? அவர்கள் யூதராயிருந்தும் புறஜாதிகளிடம் சென்றதால் அவர்களிடையே முறுமுறுப்பு உண்டானது. பாருங்கள், அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகள் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதன் முதல் அவர்களுக்கு கடாட்சி திரளின விதத்தை சிமியோன், அதாவது சிமோன் பேதுரு விவரித்து சொன்னாரே. பாருங்கள், என் மனைவியின் பெயர் பிரா என்பதாகும். ஆனால் நான் அவளை விவாகம் செய்து கொண்ட பிறகு அவள் பிரன்னாம் என்னும் பெயரை ஏற்றுக்கொண்டாள். பாருங்கள், இயேசுவும் புறஜாதிகளில் இருந்து தம்முடைய சபையை அல்லது தம் மனவாட்டியை தெரிந்து கொண்டார். அது வேதவாக்கியமாய் உள்ளது. யோசேப்பு அதற்கு மாதிரியாயிருந்தான். இப்பொழுது இதை கவனியுங்கள், இந்த பலிபீடத்தின் கீழ் காணப்படும் ஆத்துமாக்கள் இக்மேன் போன்ற பாவம் நிறைந்த மனிதர்களால் கொல்லப்பட்டு உயிர்த்தாகம் செய்து மரித்தனர். பாருங்கள், கோடிக்கணக்கில் மரித்த அவர்கள் தாங்கள் கொண்டிருந்த சாட்சியில் நிலை நின்றனர். ஆனால் அவர்கள் எல்லோருமே யூதர்கள். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், அது என்ன? அவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டனர் என்பதை கவனியுங்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அல்ல. இது உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சபையின் காலத்தில் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் மரித்தனர் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அதை உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஆம், சரி. இப்பொழுது ஆனால் பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்களோ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை உடையவர்களாக இருக்கவில்லை. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் அவர்கள் யூதர்கள். ஹிட்லர் அவர்களை வெறுத்தார். அவ்வாறே எக்மனும் ஸ்டாலினும் உலகில் உள்ள ஏனையோரும் அவர்களை வெறுத்தனர். பாருங்கள், ஆனால் அவர்களோ தாங்கள் விசுவாசத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தனர். அவர்கள் யூதர்களாயிருந்தபடியால் இவர்களால் கொல்லப்பட்டனர். மார்ட்டின் லூத்தரே அவர்களை குறித்து தப்பெண்ணம் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அது உண்மை. அவர்கள்தான் அந்தி கிறிஸ்து. ஆகவே அவர்கள் எல்லோருமே புறம்பாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அவர் வேறொரு யுகத்தை சேர்ந்தவராய் இருந்தபடியால் அதை புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தையை சரிவர அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது வார்த்தை சத்தியம் வெளிப்படுகிறது. இஸ்ரவேலர் எப்பொழுதும் குருடாயிருக்கப் போகிறார்களா? ஒரு காலம் அவர்கள் அவ்வாறு இருக்க முடியாது. இல்லை. ஓ, அன்று நாள் பாளையத்தின் கடைசியில் இருந்தவர்களை தீர்க்க தரிசிக்கு காண்பித்த போது அவர் இஸ்ரவேலரிடம், நீங்கள் காண்டாமிருகத்தை போன்றிருக்கின்றீர்கள் அல்லவா என்று எப்படி கூற முடிந்தது? அவர்கள் பாளையத்தின் மிக மோசமான பாகங்களை அவருக்கு காண்பிக்க அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருந்தனர். மேலும் அவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று கூறவில்லையா? அது உண்மை. ஓ மனிதனே, அப்படியானால் அவர்கள் எங்கனம் நிரந்தரமாக குருடராயிருக்க முடியும்? தேவன் அவர்களை மறந்து விடுவார் என்று இஸ்ரவேலர் ஒருமுறை நினைத்திருந்தனர். யூதர்களுக்கு இக்கட்டான சமயம் வருவதை அந்த தீர்க்கதரிசி கண்டார். தேவனுடைய வார்த்தை அங்கே நின்றிருந்த தீர்க்கதரிசியிடம் பொழிந்த போது அவன் கர்த்தரிடம், ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனங்களை மறந்துவிட போகிறீரோ என்று முறையிட்டான். அப்பொழுது அவரோ, உனக்கு அருகில் அங்கே இருக்கிறது என்ன என்று கேட்டார். அவரோ, ஒரு அளவுகோல் என்றான். அவர், வானம் எவ்வளவு உயரம் என்றும் சமுத்திரம் எவ்வளவு ஆழம் என்றும் உன்னால் அளக்க முடியுமா என்றார். அவர், முடியாது என்றார். அவர், அப்படியானால் நானும் இஸ்ரவேலை மறக்க முடியாது என்றார். இல்லை ஐயா, அவர் இஸ்ரவேலை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை. அவர் தமது சொந்த பிள்ளையை குருடாக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு தருணம் அளிப்பதற்கென அவர் தமது சொந்த பிள்ளையை குருடாக்கினார். நாமோ அதை உதறி தள்ளுகிறோம். இப்பொழுது நீங்கள் எவ்வளவுதான் உங்களை தாழ்த்திக் கொள்ள முடிந்தாலும் உங்களால் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாது என்று உங்களை உணர்ச்சிகிறது அல்லவா? அது மிக அழகான தாழ்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓ என்ன, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றிக் கொண்டிருந்தனர். அவர்கள் யூதர்கள். அவர்கள் தங்களுடைய நியாயப்பிரமாணத்தை உடையவர்களாயிருந்தனர். அதனோடு அவர்கள் நிலைத்திருந்தனர். நேற்று இரவை குறித்து உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பாருங்கள், அதனோடு அவர்கள் நிலைத்திருந்தனர். அவர்கள் யூதர்கள். அவர்களிடம் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தையாயிருந்தது. அதில் அவர்கள் நிலை கொண்டிருந்தனர். அது உண்மை. அவர்கள் கடைபிடித்திருந்த சாட்சி நிமித்தம் உயிர் தியாகம் செய்து மறித்து போகிறார். அவர்கள் தாம் சபை எடுக்கப்பட்ட பின்னர் பலிபீடத்தின் கீழே காணப்படும் ஆத்துமாக்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் தங்களுடைய குருட்டுத்தனத்தினால் அவர்களுடைய மேசியாவை சங்கரித்து விட்டனர். அதற்கான பலனை இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் அவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய பலிபீடத்தின் முன் அவர்கள் வரும்போது அவர்கள் அவரை கண்டு அதை உணர்வார்கள். ஆனால் தேவனுடைய கிருபை அவர்களிடத்திற்கு இப்பொழுது வருகிறது. கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் எக்காரணத்தைக் கொண்டும் பரிசுத்தவான்களாய் இருக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்தவான்கள் ஏற்கனவே அங்கிகளை தரித்திருப்பார்கள். ஆனால் இங்கு இவர்கள் தேவ வசனத்தின் நிமித்தமும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதால் அவர்கள் கொண்டிருந்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டு இப்பொழுது பலிபீடத்தின் கீழ் காணப்படும் ஆத்துமாக்கள் யூதர்களாயிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் தேவனுடைய கிருபை அவர்களுக்கு உண்டாகிறது. இயேசு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை அங்கியை கொடுக்கிறார். ஓ என்ன, கவனியுங்கள், சபையானது போய்விட்ட பிறகு, ஏனெனில் அவர்கள் தங்கள் நோக்கத்துக்கு உண்மையாயிருந்தனர். அவர்கள் குருடாக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் குருடர் என்று அறியாமல் இருந்தனர். அவர்கள் அதை அறியவில்லை. அவர்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் முன்குறித்ததை அவர்கள் சரியாக செய்து முடித்தனர். யோவான் இந்த ஆத்துமாக்களைத்தான் இங்கே பலிபீடத்தின் கீழே காண்கிறான். இப்பொழுது கவனியுங்கள், அவன் அந்த ஆத்துமாக்களை காண்கிறான். அவன் அவர்களை என்னவென்று அழைக்கிறான் என்பதை கவனியுங்கள். அவர்கள் எதுவரைக்கும் ஆண்டவரே என்று கதறுகின்றனர். இன்னும் கொஞ்ச காலம் என்று அவர்களுக்கு பதிலளிக்கப்படுகின்றது என்பதை கவனியுங்கள். பாருங்கள், நாம் இப்பொழுது இதை வேத வாக்கியங்களின் வழியாக அறிந்து கொள்வோமாக. அவர்கள் தங்களுடைய மேசியாவை கொன்றுவிட்டதை உணர்கிறார்கள். பாருங்கள், அவரை சிலுவையில் அறைந்த போது அவர்கள் மேசியா என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் பின்னர் அவர்கள் தவறை உணர்கிறார்கள். அவர்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது என்று இப்பொழுது பாருங்கள். அவர்கள் குற்றவாளிகளாக இருந்ததனால் அவர்கள் கொல்லப்பட்டனர். பாருங்கள், அவருடைய இரத்தப்படி எங்கள் மேல் சுமரட்டும் என்று அவர்கள் சத்தமிட்டனர். பாருங்கள், அது உண்மை. ஆனால் அதை செய்யும் போதோ அவர்கள் குருடாக்கப்பட்டிருந்தனர். இப்பொழுது அவர்கள் குருடாக்கப்படாமல் இருந்தால் தேவன், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று கூறியிருப்பார். ஆனால் தேவனே அவர்களை குருடாக்கினார். அவருடைய கிருபை அவர்களிடம் சென்றடைந்தது. ஆமென். ஆச்சரியமான கிருபை குறித்து பேசுகிறோமே. இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கி கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் பெயரும் எழுதப்பட்டிருந்தது. அது உண்மை. இயேசு அவர்களுக்கு அங்கிகளை அளிக்கிறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு செய்தது போன்றே உள்ளது. அது ஒரு முன்னடையாளமாக இருந்தது. கவனியுங்கள், யோசேப்பு அங்கே நின்று அவன் கடைசியாக யோசேப்பு அவரை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தும் போது அவன் தன் பீடத்திலே, சொந்த பீடத்திலே, சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்பவராயிருந்தான். அவன் அப்பொழுது எல்லோரும் விட்டு போங்கள் என்று கட்டளையிட்டான். தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தும் போது அவன் மனைவி அரண்மனையில் இருந்தான். அங்குதான் மனவாட்டி இருப்பாள். ஆகவே அவன் அவர்களிடத்தில், நீங்கள் என்னை அடையாளம் கொண்டு கொள்ளவில்லையா? நான் தான் உங்கள் சகோதரன் என்று எபிரேய பாஷையில் கூறினான். ஓ என்ன, அவர்கள் இப்பொழுது ஓ நீர் எங்களுக்கு திங்கடைக்க போகிறீர்கள். அவனோ ஒரு நிமிடம் பொறுங்கள், ஒரு நிமிடம் பொறுங்கள். தேவன் ஒரு நோக்கத்திற்காக அதில் இருந்த செய்தார். உயிரை காப்பதற்காக என்னை நீங்கள் புறக்கணிக்க வேண்டியதாக இருந்தது. மகிமை சரியாக அதுதான் காரியம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். யோசேப்பு அபிதமாக கூறுகிறான் என்பது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அவன் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், இப்பொழுது எல்லாம் சரியாக உள்ளது, எல்லாம் முடிந்துவிட்டது, உங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்றான். யூதர்களும் இயேசு வருவதை காணும் போது நீர் மேசியா என்று நாங்கள் அறிவோம், ஆனால் அந்த வடுக்கள் எங்கனம் உண்டாகிறது என்று அவரிடத்தில் கேட்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அதற்கு அவரோ ஓ என் சிநேகிதரின் வீட்டில் காயம்பட்டதனால் உண்டானவை என்று பதில் வைப்பார். சிநேகிதர்களா என்று கேட்பார்கள். அப்பொழுது மீதியாயுள்ள 144,000 பேர் அவர்கள் தவறை உணர்ந்து கொள்வார்கள். ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியே பிரிந்து புலம்பும் என்று வேதம் உரைத்துள்ளது. நாட்கணக்காக தனித்தனியே புலம்பி இங்கும் அங்கும் நடந்து ஐயோ நாம் எங்கனம் இதை செய்தோம், நாம் எப்படி இதை செய்தோம், நமது சொந்த மேசியாவை நாமே சிறையில் அடைந்து விட்டோமே என்று விசாரிப்பார்கள். அவர்கள் தங்கள் ஒரே பேரானவனுக்கு புலம்புவது போல அவருக்காக புலம்புவார்கள். எப்படி நாங்கள் இதை செய்தோம்? யூதர்கள் உலகிலேயே மிக பக்தி பேராட்சி கொண்டவர்கள், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவே அவர்களை கூடாக்கினார். ஆனால் நாமோ அதை அசட்டை செய்கிறோம். அப்படியானால் புறஜாதி சபைக்கு நேரிடவிருக்கும் நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும்! அங்குதான் காரியம். பாருங்கள், இயேசுக்காக ஒரு மனவாட்டியால் நம்மை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தேவனால் அவர்கள் குருடாக்கப்பட்டனர். அவர்களை அதனின்று எடுக்கும்படியாக பாருங்கள், அவர் அதையும் ஒவ்வொன்றையும் முன்னடையாளமாக்கினார். பலிபீடத்தின் கீழுள்ள ஆத்துமாக்கள் யார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? அவர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்த பரிசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டனர். சரி, கவனியுங்கள், அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டனர். பாருங்கள், ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கி அளிக்கப்பட்டது. ஆகவே நீங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் தேவனுடைய கிருபை இப்பொழுது அவர்களிடத்தில் தாழ இறங்குகிறது. யோசேப்பின் கிருபை அவன் சகோதரிடம் உண்டானது போல யூதர்களாகியவர்களிடம் தேவ கிருபை உண்டாகி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவால் ஒரு அங்கி கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை எவ்விதமாக ஒழிக்க எண்ணினர், ஆயினும் அவனுடைய கிருபை அவனுடைய சகோதரர்களுக்கு கிடைத்தது. பாருங்கள், ஓ பரவாயில்லை, பரவாயில்லை, நீங்கள் வேண்டுமென்று அதை செய்யவில்லை, ஆனால் பாருங்கள், தேவனே அதை நேரிட செய்தார். பார்த்தீர்களா? உங்களை உயிரோடு காப்பதற்கென தேவன் என்னை இப்புறஜாதிகளிடம் அனுப்பினார். அவர்களிடமிருந்து நான் என் மனைவியை மணந்து கொண்டேன். நான் உங்களிடமே தங்கியிருப்பேனே ஆகியும் என் மனைவியை நான் அடைந்திருக்க முடியாது. இப்பொழுது நான் என் மனைவியை நேசிக்கிறேன், அவளும் எனக்கு இந்த குமாரர்களை பெற்றாள். இப்பொழுதோ நான் உங்களையும் அழைத்துக் கொள்ளப் போகிறேன், நீங்களும் கூட நன்மையை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். நான் உங்களை இங்கு அழைத்து வரப் போகிறேன். நாம் எல்லோரும் இனிமேல் ஒரே குடும்பமாக இங்கு வாழப்போகிறோம் என்று யோசேப்பு கூறினான். பாருங்கள், பாருங்கள், புரிகிறதா? அவன் அவர்களிடத்தில் ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன், என் வயோதிக தகப்பனார் இன்னமும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான். ஓ, யோசேப்பு சிறிய பென்யமீனுக்கு என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். பென்யமீன் அந்த 144,000 பேர்களுக்கு முன்னடையாளமா இருக்கிறான். நாம் அதை பின்னர் காண்போம். அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். யோசேப்பு பென்யமீனை துரிதமாய் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினான். அவன் குடும்பத்தை விட்டு பிரிந்த பிறகு அவனுடைய தாயார் பெற்றெடுத்த பிள்ளைதான் இந்த பென்யமீன். அவ்வாறே இயேசுவும் புறஜாதி மனவாட்டியை ஏற்றுக்கொள்ள சென்றிருந்த போது அந்த வைதீக சபையாகிய யூத சபை பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் இந்த 144,000 பேர். ஓ என்ன, அது உங்களுக்கு பரவசமூட்டவில்லையா? ஆகவேதான் அவர் யார் என்று அறிந்து கொண்டீர்களா? அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் யோசேப்பை ஒழிக்க முயன்ற போதிலும் யோசேப்பின் கிருபையானது அவர்களுக்கு கிடைத்தது. அவ்வாறே யூதர்கள் இயேசுவை ஒழிக்க முயன்றனர், ஆனால் அவரோ மறுபடியும் அவர்களிடத்தில் வந்து, ஏனென்றால் அவர்கள் குருடராயிருந்தனர், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை அங்கியை கொடுத்து அவர்களை எவ்விதத்தினாயிலும் தம் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அவர்களிடம் அவருக்கு எவ்வித வெறுப்பும் இல்லை, ஏனெனில் அவர்கள் எல்லோரையும் நான் எப்படியாவது ரட்சித்துக் கொள்வேன் என்று அவர் கூறியுள்ளார். பார்த்தீர்களா? அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்று கேட்டனர் என்று 10 உரைக்கின்றது. பாருங்கள், ஆனால் மனவாட்டியா இருந்திருந்தால் அவள் ஸ்தேவானை போன்று பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறியிருந்திருப்பாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பார்த்தீர்களா? ஆனால் பலிபீடத்தின் கீழே இருந்து வருகின்ற இவர்கள் யூதர்கள். பாருங்கள், அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மறுபடியும் கவனியுங்கள், பாருங்கள், அவர் மறுபடியும் கூறினார். கவனியுங்கள், அது அல்ல, அவர் அவர்கள் உங்கள் சகோதரர் என்றார். யூதர்கள் இப்பொழுது அவர்கள் பழி வாங்க வேண்டும் என்று இருந்தனர். எனவே அவர்கள் ஓ நீர் எங்களுக்காக அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று கூறினர். அவர் இன்னும் சற்று காலம் காத்திருக்க வேண்டும் என்று கூறினார். கவனியுங்கள், அதை நான் மறுபடியும் இங்கே படிக்கிறேன். அது 10 உள்ளது. சரி, அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகாசத்தமிட்டு கூப்பிட்டார்கள்.
And white robes were given to every one of them, and it was said,
அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் என்ன பாருங்கள் இப்பொழுது அது என்ன தீர்க்க தரிசிகள் இப்பொழுது இஸ்ரவேலருக்கு போய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பாருங்கள் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் பாருங்கள் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பாருங்கள் அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவனால் முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. இவ்வேத வாக்கியம் அவ்வாறு கூறுகின்றது. அதுவரைக்கும் அவர்கள் இளைப்பார வேண்டும். இப்பொழுது நீங்கள் அங்கிகளை பெற்றுக் கொண்டீர்கள், ஆகவே நீங்கள் உன்னத வீட்டை அடையப் போகிறீர்கள். பாருங்கள் சிறிது காலம் காத்திருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. இப்பொழுது கவனியுங்கள் உங்கள் சகோதரர் கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய உங்கள் சகோதரர் என்பதை கவனியுங்கள். அவர்கள் சகோதரர்கள் கொல்லப்பட வேண்டும். அதன் பொருள் உபத்திரவ காலத்தில் அடைக்கப்படவிருக்கும் 144,000 பேர் அழைக்கப்படவுள்ள 144,000 பேர். நமக்கு இன்னும் சமயம் இருந்தால் நலமாயிருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு நாம் வேறொரு முத்திரை குறித்து தியானிக்கும் முன்னர் இதை குறித்து பேசலாம். பாருங்கள் இப்பொழுது கவனியுங்கள் அவர்கள் அந்திகிறிஸ்துவால் கொல்லப்பட வேண்டும். அவன் கடைசி முறையாக சவாரி செய்யும் போது யூதர்களுடன் அவன் செய்திருந்த உடன்படிக்கையை முறிக்கிறான். அங்குதான் அவள் செல்கிறாள். பாருங்கள் இந்த 144,000 யூதர்கள் வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இரண்டு சாட்சிகளின் மூலம் வெளியே அழைக்கப்படுகின்றனர். இப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். நீங்கள் அதை படித்திருக்கிறீர்களா? எத்தனை பேர் அதை படித்திருக்கிறீர்கள்? நிச்சயமாகவே நாம் யாவருமே வேதம் வாசிக்கும் பழக்கப்படுவராக இருக்கிறோம். அவர்கள் அந்த இரண்டு சாட்சிகளும் தானியேலின் 70 வாரங்களின் இரண்டாம் பகுதியில் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றனர். அதுதான் கடைசி 3.5 வருடம். தானியேலின் 70 வாரங்களை குறித்து நாம் பேசியது நினைவிருக்கிறதா? முத்திரைகளின் ரகசியங்களை பற்றி நாம் தியானிக்கும் சமயத்தில் அது நமக்கு அவசியமாக இருக்கும் என்று நான் கூறினேன். ஏன் அவ்விதம் கூறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. அது நமக்கு அவசியமாக இருக்கும் என்று ஏதோ ஒன்று என்னிடத்தில் சொன்னது. அது இப்பொழுது உண்மையாயிருக்கிறது. ஆம் பாருங்கள் கவனியுங்கள் தானியேலின் காலத்தில் மேசியா வருவார் என்றும் சரியாக கூறினால் பிரபுவாகிய மேசியா வருவார் என்றும் அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 வாரங்கள் விடப்பட்டிருந்தன என்றும் அந்த 70 வாரங்களின் மத்தியில் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றும் அன்றாட பலியும் நீக்கப்படும் என்றும் தானியேலுக்கு கூறப்பட்டிருந்தது என்பது நினைவிருக்கட்டும். சரிதானே? ஆனால் இன்னமும் 3.5 வருடங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அவர் புறஜாதி மணவாட்டி எடுத்து செல்வார். இப்பொழுது மணவாட்டி மேலே செல்கிறார். மணவாட்டி மேலே சென்றவுடன் இரண்டு தீர்க்க தரிசிகள் இஸ்ரவேலிடம் எழும்புவார்கள். பாருங்கள் இரத்த சாட்சிகளாக மறித்த அந்த ஆத்துமாக்களின் பெயர்கள் உண்மையான யூதர்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தனர். அவர்கள் சன்மார்க்க வாழ்க்கை நடத்தி யூத மார்க்கத்தை நல்ல முறையில் கடைபிடித்தனர். அவர்கள் இக்மேன் போன்றவர்களால் கொல்லப்பட்டு உயிர் தியாகம் செய்தனர். உத்தமமான ஜனங்கள். அவர்கள் கோடிக்கணக்கானவர்கள். ஜெர்மானியர் அவர்களை சுட்டுக் கொன்றனர். அவர்களை கொலை செய்தனர். அவர்களை கொன்று வேலிகளில் அவர்களை தொங்கவிட்டு அவர்களை சுட்டரித்து போட்டனர். அதாவது அவர்கள் பிணத்தையும் எரித்து போட்டனர். அந்த ரத்த விரிபிடித்த ஹிட்லர் ஸ்டாலின் முசோலினி போன்ற கயவர்கள் எல்லா யூதர்களையுமே வெறுத்தனர். இந்த தேசம் நிலைநிற்கிற காரியங்களில் ஒன்று அவர்கள் யூதருக்கு எப்பொழுது மரியாதை அளித்து யூதருக்குரிய ஸ்தானத்தை கொடுப்பதன் காரணம் என்று நான் நினைக்கிறேன். அது உண்மை. ஒரு யூதரை நீங்கள் கனப்படுத்தினால் தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆனால் புறஜாதியாரில் தேவனுடைய கட்டளை கை கொள்ளாதவர் இருப்பது போன்று யூதர்களும் உள்ளனர். ஆனால் உண்மையான யூதரின் பெயரை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னரே புஸ்தகத்தில் எழுதி வைத்துள்ளார். பெயர் எழுதப்பட்ட யூதர்கள் இந்த நேரத்தில் கொல்லப்படுகின்றனர். இது எவ்வளவு பரிபூர்ணமாய் உள்ளது என்று இப்பொழுது இதை குறித்து நினைத்து பாருங்கள். பாருங்கள் கோடிக்கணக்கான களங்கமற்ற யூதர்களை உலகில் உள்ள நாடுகள் கொன்று போட்டன. அவ்வாறே கொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் பலிபீடத்தின் கீழ் காணப்பட்டு நடந்த யாவற்றையும் உடன் கொண்டதாக வேத வாக்கியம் கூறுகின்றது. அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படுகின்றன. நல்லது. ஏன் நான் இப்பொழுதே ராஜ்யத்துக்கு செல்ல முடியுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். யூதருடைய ராஜ்யம் பூமியில் நிறுவப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? யோவான் ராஜ்யம் நிறுவப்பட வேண்டியதாக இருந்தது என்றான். பாருங்கள் இப்பொழுது இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் உள்ளது. நீங்கள் பாருங்கள். ஆனால் யூதருடைய ராஜ்யமோ இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளால் பிரசங்கிக்கப்படும். ஆகையால் இங்கே பூமியில் நிறுவப்பட இருக்கின்ற ராஜ்யத்தை கவனியுங்கள். பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகின்றது யூதர்களால் இல்லை. நான் குறிப்பிட்டு கூறுவதோ புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படுகின்றது. ஆனால் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு யூதருடைய ராஜ்யம் இப்பூமியில் நிறுவப்படுகிறது. இப்பொழுது கவனியுங்கள் அவர்கள் பிரசங்கிக்கையில் என்ன சம்பவிக்கிறது என்று இப்பொழுது கவனியுங்கள். பாருங்கள் இந்த இரண்டு சாட்சிகளும் காட்சிகள் எழும்பும் முன்னர் யூதர்கள் ஏக்மேன் போன்றவர்களால் கொல்லப்படுகின்றனர். அவ்வாறே கொல்லப்பட வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபையினால் ஒரு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகின்றது. கவனியுங்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகிறது. கவனியுங்கள் இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? அது சம்பவித்தவுடனே நான் இப்பொழுது கடிகாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தாமதமாகிறது என்றும் நான் அறிவேன். பாருங்கள் அவர்கள் எல்லோரும் நின்ற வண்ணமாகவே இருக்கிறார்கள். சகோதரரே, தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளங்கி கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், அதிக நேரம் நிற்பதால் உங்கள் கால்கள் வலிக்கும். உங்களில் சிலர் நாள் முழுவதும் வேலை செய்கிறீர்கள், ஆகவே நிற்பதனால் ஏற்படும் கஷ்டம் எனக்கும் தெரியும். இங்கே கவனியுங்கள், சில வயோதிக ஸ்திரீகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்கள் எழுந்து அவர்கள் ஆசனங்களை ஸ்திரீகளுக்கு கொடுத்ததையும் நான் கவனித்திருந்தேன். குழந்தையை கையில் ஏந்தி கொண்டிருந்த ஒரு ஸ்திரீக்கு ஆசனம் கொடுத்ததையும் நான் அறிவேன். இதையெல்லாம் தேவன் காண்கிறார் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். கவனியுங்கள், ஆனால் நானோ உங்களை அதிக நேரம் தாமதிக்க வைக்க விரும்பவில்லை. செய்தி என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்ள நான் உதவியா இருந்தால் அதுவே நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற என் விருப்பம். பாருங்கள், இப்பொழுது இந்த யூதரை கவனியுங்கள். இந்த முத்திரை என்னவா இருக்கிறது? பலிபீடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் யார் என்ற இந்த முத்திரையின் வெளிப்பாட்டை நீங்கள் காண வேண்டும் என்பதற்கு நான் இவ்விதம் செய்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், தானியேலின் 70 வாரங்களின் பிற்பகுதியில் மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அது அந்த 70 வாரங்களின் மத்தியில் நிகழும் ஒரு சம்பவமாகும். நல்லது. 7 1/2 எவ்வளவு? 3.5. கிறிஸ்து எத்தனை வருடங்கள் பிரசங்கித்தார்? அது சரி. அந்த ஜனங்களுக்கு இன்னும் எத்தனை வருடங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன? மற்றொரு 3.5 வருடங்கள். இந்த 3.5 வருட காலத்திற்கு முன்பு புறஜாதி மனவாட்டி 7 சபையின் காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அதன் பின்னர் குருடாக்கப்பட்டதன் காரணமாக இந்த சாட்சிகளாக மறித்து பலிபீடத்தின் கீழ் காணப்படும் யூதர்களிடம் தேவன் வந்து, இது என்னவென்பதை அறிந்து கொண்டீர்களா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை அங்கியை கொடுக்கப் போகிறேன் என்பார். அதற்கு அவர்கள், இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதே புறப்பட்டு செல்ல வேண்டுமா என்று கேட்பார்கள். அதற்கு அவர், இல்லை 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 இல்லை, உங்கள் உடன் சகோதரரான யூதர்கள் கொலை செய்யப்படும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் கொலை செய்யப்பட்டது போல அவர்களும் கொலை செய்யப்பட வேண்டும். மிருகம் அவர்களிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்த பின்பு அவர்களை கொன்று போடும் என்பார். இப்பொழுது கவனியுங்கள், ஒரு முறை வெளிப்படுத்த விசேஷ 11 அதிகாரத்தில் கூறப்பட்டபடி இந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்பதை இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள். அதை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக உங்கள் கரங்களை உயர்த்தினீர்கள். பாருங்கள், அவர்களுக்கு வல்லமை அளிக்கப்படுகிறது. ஆகவே இவர்கள் யார் என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இன்னும் சில நிமிடங்களில் கண்டுகொள்ளப் போகிறோம். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் யார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது அதை இங்கே வேதம் உரைக்கிறது. நிச்சயமாக அவர் அறிவிக்கிறார். நிச்சயமாக பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற 3.5 வருடத்தின் பாதியில் அவர்கள் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் கூறுகின்றது. வழக்கமான யூத நாட்காட்டியின்படி, ஒழுங்கார தேவனுடைய நாட்காட்டியின்படி ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் மாத்திரமே உண்டு. ஆனால் ரோம நாட்காட்டியோ கலப்படமாய் உள்ளது. வழக்கமான யூதருடைய நாட்காட்டியோ ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்பதாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் 3.5 வருடங்களை 42 மாதங்களை 30 நாட்களால் பெருக்கினால் உங்களுக்கு கிடைப்பது 1260 நாட்கள். 1260 நாட்கள் சரியாக 3.5 வருடங்கள். நல்லது. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அது பிழையின்றி உள்ளது. அது மிகவும் அழகாக ஒன்றோடு ஒன்று சரியாக பொருந்துகிறது. கவனியுங்கள், இந்த 2 தீர்க்கதரிசிகளும் யூதரிடம் 3.5 வருட காலம் பிரசங்கிக்கின்றனர். அதன் விளைவால் 144,000 பேர் வெளியே அடைக்கப்படுகின்றனர். அதன் பின்னர் கவனியுங்கள், இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் முறையே மோசேயும் எலியாவுமாம். பாருங்கள், புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், அவர்களுடைய ஊழியத்தை கவனியுங்கள். இந்த தீர்க்கதரிசிகள் செய்வது என்னவென்று நீங்கள் கவனியுங்கள். அவர்கள் வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளில் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. யார் அவ்விதம் செய்தது? மோசே. அவர்கள் ஊழியத்தின் நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. 3.5 வருட காலம் வானத்தை அடைத்தது யார்? அங்கே அவர்களை பாருங்கள், அது அவர்களேயாகும். பாருங்கள் பாருங்கள், ஒரு மனிதன் மரித்த பிறகும் அவனுடைய பதவி மாறுவதில்லை, அவனுடைய ஒப்பனை மாறுவதில்லை. கவனியுங்கள், சவுல் பின்மாற்றம் அடைந்திருந்த போது அந்த நேரத்தில் தேசத்தில் தீர்க்கதரிசிகளே இல்லை. எனவே என்ன செய்ய வேண்டும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரோ அவனுக்கு எதிராக இருந்தார். அவன் யுத்தத்திற்கு போய்கொண்டிருந்தான். எனவே அவன் எந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீனிடத்தில் சென்றான். இப்பொழுது காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்தினால் அவளால் இதை செய்ய முடிந்தது. இப்பொழுது அவளால் சாமுவேலின் ஆவியை கூப்பிட முடிந்தது. ஆகவே சாமுவேல் எழுந்து வந்தபோது அவன் தீர்க்கதரிசியின் அங்கியை அணிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, மரித்த பிறகும் அவன் தீர்க்கதரிசியாகவே இருந்தான். அவன், தேவனும் சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னை எழும்பி வர பண்ணினது என்ன? மேலும், சாமுவேல், நாளை இரவு நேரத்தில் நீ யுத்தத்தில் விழுந்து போவாய், நாளை இரவு நேரத்தில் நீ என்னுடன் கூட இருப்பாய் என்றான். அவன் கூறினவாறு நடந்தது. பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவன் மரித்தும் தீர்க்கதரிசியாயிருந்தான். புரிகின்றதா? ஆகவே இந்த 2 நபர்களும் இன்னமும் அவ்வாறே தீர்க்கதரிசிகளாகவே இருக்கின்றனர். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில நிமிடங்களில் அதை குறித்து சற்று ஆழமாக சிந்திக்கலாம். பாருங்கள், ஓஹோ, என்னே, நான் அந்த தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறப்பட்டுள்ளதில் வியப்பொன்றும் இல்லையே. மறுபடியும் நடப்பிக்கப்படுகின்ற அவர்களுடைய கிரியையின்படியே பார்த்தால், இந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் மோசே மற்றும் எலியா ஆவர். அதுதான் அவர்கள் எக்காலத்திலும் கொண்டிருந்த அவர்களுடைய ஊழியமாம். அவர்கள் செய்ததை இப்பொழுது கவனியுங்கள், அது அவர்களை மாற்றவே இல்லை. இந்த நபர்கள் ஒருபோதும் மறிக்கவே இல்லை என்பது நினைவிருக்கட்டும். ஒரு நிமிடம் சற்று கவனியுங்கள். இப்பொழுது நாம் இதை புரிந்து கொள்ளாமல் குழப்பமடைய வேண்டாம். எலியாவின் ஐந்தாம் முறையான ஊழியத்தை அவன் நான்காம் முறையான ஊழியத்தோடு சேர்த்து குழப்பமடைய வேண்டாம். புறஜாதி சபையானது எலியாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று நான் உங்களிடத்தில் கூறிக்கொண்டே வந்திருக்கிறேன். சரி, அவனோ இங்கே யூதர்களோடு இருக்கிறார். நினைவிருக்கட்டும், எலியா நான்கு முறை வர முடியாது. ஏனெனில் நான்கு என்பது பிசாசின் எண்ணிக்கை. அவன் ஐந்து முறை வர வேண்டும். முதன் முறையாக அவன் வரும்போது அவன் எலியாவாக வருகிறான். அதற்கு அடுத்த முறை அவன் வரும்போது அவன் எலிசாவாக இருந்தான். அதற்கு அடுத்த முறை அவன் வரும்போது என்ன, அவன் யோவான் சாரனாக இருந்தான். அதற்கு அடுத்த முறை அவன் ஏழாம் தூதனாக வருகிறான். ஐந்தாம் முறையோ அவன் மோசேயுடன் அங்கே அவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி வருகிறான். நிச்சயம். ஆமையா, நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். ஐந்து, நீங்கள் வேதத்தின் எண்களை அறிவீர்களேயானால் ஐந்து என்பது உழைக்கும் கிருபையின் எண்ணிக்கையாகும். தேவன் அதைத்தான் செய்தார். இப்பொழுது கவனியுங்கள், அது எங்குள்ளது என்று நீங்கள் காண விரும்புகின்றீர்களா? இயேசு கிருபையினால் உண்டான ஊழியர் அல்லவா? இயேசு என்பது ஆங்கிலத்தில் JESUS என்ற ஐந்து எழுத்துக்களாய் இருக்கின்றன. உழைப்பு என்பதும் LABOR என்ற ஐந்து எழுத்துக்களாய் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. அது சரிதானே? உங்களுக்கான அன்பிற்கான உழைப்பு. நீங்கள் அவரிடம் அணுக வேண்டுமானால் எதன் மூலமாக நீங்கள் அணுக வேண்டும்? ஊழியத்தில் உள்ள விசுவாசத்தின் மூலமேயாகும். சரிதானே? உழைப்பு விசுவாசிகளுக்கு கிருபையின் எண்ணாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது கவனியுங்கள், முதன் முறையாக அவன் எலியாவாக வருகிறான். இரண்டாவது முறை எலிசாவாக வருகிறான். மூன்றாவது முறையோ யோவான் ஸ்தானனாக. நான்காம் முறை மல்கியா நான்கின்படியும் வெளிப்படுத்தல் 10:7 அவன் ஏழாம் சபையின் தூதனாகவும் சபையின் கடைசி தூதனாய் வருகிறான். இப்பொழுது ஐந்தாம் முறை அவன் யூதர்களுக்கு 144,000 பேர்களான யூதர்களுக்கு செய்தியாளனாக வருகிறான். அது சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் நிகழும். எனக்கு ஒரு விசித்திரமான உணர்ச்சி இப்பொழுது ஏற்படுகின்றது. பாருங்கள், புரிகிறதா? கவனியுங்கள், யாராவது நினைத்தால் இப்பொழுது நான் கூறப்போவதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்வது அவசியம். மல்கியா நான்கில் எலியா ஜனங்களை திருப்புவது அவன் யூதர்களிடம் வருவதை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அதை நான் உங்களுக்காக ஒரு நிமிடம் தெளிவுபடுத்திக் கூற விரும்புகிறேன். பாருங்கள், அது சற்று குழப்பமாயிருக்கும். காரணம், மல்கியா நான்கில் பிள்ளைகளுடைய இதயங்களை பிதாக்களிடத்தில் திருப்புவான் என்று எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், பிதாக்களிடத்திற்கு திருப்புதல். இப்பொழுது இவ்விரண்டு ஊழியங்களில் உள்ள வித்தியாசம் என்னவென்பதை நான் காண்பிக்கப் போகிறேன். அவன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்புவனாக வருவது யூதர்களிடம் அவன் வருவதை குறிக்குமானால் அவன் கிறிஸ்துவை மறுதளிக்கிறான் என்று அர்த்தமாகிறது. அப்படியானால் அவன் மறுபடியும் அவர்களை நியாயப்பிரமாணத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரியா? அவர்கள் பிதாக்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருந்தார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? கவனியுங்கள், எலிசா மல்கியா நான்கில் கூறப்பட்டுள்ள தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வரும்போது, பாருங்கள், மல்கியா நான்கில் அவன் எலியாவாக தனியாக வருகிறான். ஆனால் வெளிப்படுத்தல் 11 கூறியபடி யூதர்களுக்கு ஊழியம் செய்ய அவன் வரும்போது அவன் மோசேயுடன் காணப்படுகிறான். ஆகவே இதை குறித்து குழப்பம் உண்டாகவில்லை. புரிகின்றதா? அதை புரிந்து கொண்டீர்களா? எலிசா மல்கியா நான்கில் வரும்போது அவன் தனியாகவே வருகிறான். எலியாவும் மோசேயுமாக அல்ல. எலியா எழுவான். எலியா சபைக்காலத்தின் கடைசி கட்டத்தில் வந்து நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியதாயிருக்கிற அப்போஸ்தல விசுவாசத்திற்கு, அப்போஸ்தல பிதாக்களின் மூல விசுவாசத்திற்கு, அந்த விசுவாசத்திற்கு பிள்ளைகளை திருப்புவான் என்பதை மல்கியா நான்காம் அதிகாரம் எடுத்துரைக்கிறது. அந்தி கிறிஸ்துவோ அவர்கள் எல்லோருடைய விசுவாசத்தையும் பறித்துக் கொண்டான். பண்டைய நிலைக்கு திரும்ப கொண்டு செல்வது என்பது ஏனைய வேதவாக்கியங்களும் இதனுடன் நன்றாக இணைகின்றன. பாருங்கள், அவன் தனியாகவே வருகிறான். பாருங்கள், ஆனால் அவன் சபையிடத்துக்கு வரும்பொழுது வேதமோ, ஆனால் எலியா 144,000 பேர்களுக்காக வரும்போது அவன் ஒருவனாக வரவில்லை, இருவர் வருகின்றனர் என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. இருவர் வருகின்றனர். அவனுடைய முதலாம் வருகையின் போது அவனால் யூதர்களை மறுபடியும் நியாயப்பிரமாணத்திற்கு திருப்ப முடியவில்லை. அவன் இங்கே வரும்பொழுது அதோ அவர்தான் சங்கரிக்கப்பட்ட அந்த மேசியா என்று 144,000 யூதர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிப்பான். ஆமே, ஆமே. எனவே இதை குறித்து குழப்பமடைய வேண்டாம். அது குழப்பமானதல்ல. வேதம் ஒருபோதும் பொய்யுரையாது. மகிமை! ஓ, நான் இதை கண்டபோது நான் துள்ளி குதித்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினேன். முதலில் எலியா தனியாக வருவதையும், பின்பு சபைக்காலங்களில் அவன் மறுபடியும் தனிப்பட்டவனாக வருவதையும், முடிவிலே யூதர்களுக்காக வரும்போது அவன் மோசையோடு காணப்படுவதையும் நான் தரிசனமாக கண்டேன். அதோ அங்குள்ளது. கர்த்தாவே, நான் உண்மையை அறிந்து கொண்டு விட்டேன். ஆமே, நான் இப்பொழுது காண்கிறேன். அல்லேலூயா, அது சரியாக உள்ளது என்று நான் அவரிடத்தில் கூறினேன். நான் அதை உங்களுக்கு குறிப்பிடாதிருந்திருந்தால் இங்கு யாராவது அதை குறித்து குழப்பமுற்றிருந்திருப்பீர்கள். ஆகவே இதை நான் உங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் கூறினார். கவனியுங்கள், அவர்கள் அந்த செய்த ஊழியத்தை எதிர்காலத்தில் செய்ய வேண்டி தேவன் அவர்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதை கவனிக்கவும். அவ்வூழியத்தை அவர்கள் நன்கு செய்தனர். எலியாவின் ஆவி 5 முறை ஊழியம் செய்கின்றது. மோசேயின் ஊழியம் 2 முறை காணப்படுகிறது. என்ன மிகுந்த தொலைதூரத்தில் உள்ள இனிமேலும் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு என்று அவர்கள் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே மரித்த நிலையில் இப்பொழுது இல்லை. அதை நீங்கள் நம்ப வேண்டாம். மறுரூப மலையில் அவர்கள் உயிருள்ளவர்களாக இயேசுவோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகின்றனர். ஆகவே அவர்கள் மறிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது மோசே உண்மையாகவே மறித்து போனான், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தான். ஏனெனில் அவன் கிறிஸ்துவுக்கு எல்லா விதங்களிலும் பரிபூர்ண முன்னடையாளமாக இருக்கிறான். பாருங்கள், அவன் எங்கு புதைக்கப்பட்டான் என்பதை எவருமே அறியார். தேவ தூதர்கள் அவனை கொண்டு சென்றனர். பாருங்கள், அவனுடைய சபத்தை தூக்கி செல்ல தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டனர். ஏன், எந்த ஒரு மனிதனும் அவன் வைக்கப்பட வேண்டிய இடத்திற்கு அவனை கொண்டு சென்றிருக்க முடியாது. அவன் ஒரு காட்சி பகுதியின் மூலம் கடந்து சென்றான், அவ்வளவுதான். அவன் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு அவனை கொண்டு செல்ல அவனுக்கு தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவன் அங்கு கொண்டு செல்லப்பட்டான். யாருமே அதை அறிந்திருக்கவில்லை. சாத்தானும் கூட அதை அறியவில்லை. எனவே அவன் பிரதான தூதராகிய மிகாவேலிடம் மோசேயின் சரத்தை குறித்து வாக்குவாதம் செய்தான். அது உண்மை. மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மலையின் மேல் நடுங்கிக் கொண்டேன் என்றதை நான் கண்டேன். அவன் அந்த கானான் தேசத்தையும் இஸ்ரவேல் புத்திரரையும் நடுக்கத்தோடு நோக்கி பார்த்ததை நான் கண்டேன். ஆனால் அவன் அந்த கண்மலையின் மேல் அடியெடுத்து வைத்து நின்றான். அதுவே நான் அவனை கடைசி முறையாக கண்டது என்று கூறினான். ஆம், அவன் கண்மலையின் மேல் ஏறினான். அது அந்த கண்மலையேதான். நானும் என் ஜீவிய ஓட்டத்தின் முடிவில் அந்த கண்மலையின் மேல் நிற்பேனாக. ஆமையா, இப்பொழுது கருப்பு நிற இனத்தை சேர்ந்த என் சகோதரர் இங்கு வந்து என்னால் முடிந்தால் மோசே என்ற அந்த கண்மலையின் மேல் நானும் நிற்க விரும்புகிறேன். ஆமையா, ஓ, அந்த கண்மலையின் மேல் நானும் கூட நிற்க விரும்புகிறேன் என்று கூறினார். நான் இப்பொழுது அங்கே விசுவாசத்தினால் இருக்கிறேன். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், எலியா அவன் மிகவும் களைப்புற்றான். ஏனெனில் அவன் செய்ய வேண்டிய வேலை அவனுக்கு முன்பாக அதிகமாகவே இருந்தது. ஆகவே அவன் களைப்புற்றிருந்த காரணத்தால் தேவன் ஒரு ரதத்தை அனுப்பி அவனை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டார். சரியா, அவர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் மறிக்கவே இல்லை, ஏனெனில் அவர் அவனை உயிரோடு வைத்துள்ளார். ஆகவே அவன் இன்னமும் செய்ய வேண்டிய வேலை உண்டு. அவர் ஒரு மனுஷனை அபிஷேகிக்க பாருங்கள், அவன் எலியாவின் ஆவியை கொண்டவனாக வரலாம். ஆனால் அவர்கள் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். இப்பொழுது வெளிப்படுத்த விசேஷம் 11 அதிகாரம் இப்பொழுது நாம் பார்க்கலாம். நான் சரியாக இந்த பகுதிக்கு வந்துள்ளேன். ஆகவே இப்பொழுது அதை தொடர்வோம். வெளிப்படுத்த விசேஷம் 11 அதிகாரத்தை பார்ப்போம். அவர்கள் கொல்லப்படுகின்றனரா என்று நாம் கவனிப்போம். ஆமையா, அவர்கள் இருவரும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். ஆமையா, அவர்கள் ஊழிய முடிவடைந்த பின்னர் அவர்கள் மரணத்தை ருசி பார்க்கின்றனர். வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் நாம் 7 வசனத்தில் இருந்து துவங்குவோம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி, ஓ என்ன, அவர்களை காணவே அவனுக்கு சகிக்கவில்லை. பரிசுத்த உருளைகள் மறுபடியும் வந்துவிட்டனர் என்று அவன் எண்ணுகிறான். பாருங்கள், சரி, பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். ஆனால் இப்பொழுது என்ன நேரிடுகிறது என்று கவனியுங்கள். அவர்கள் இப்பொழுது முழுமையான முன்னடையாளமாக்கப்படுகின்றனர். அவர்களுடைய உடல்களோ மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். எருசலேம், பாருங்கள். இப்பொழுது அவர்கள் ஊழியம் முடிவடைந்த பின்னர் அவர்கள் மரணமடைய வேண்டும் அல்லவா? அது சரி, மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். ஏன், அந்த 7 தூதனின் ஊழியம் 7 தூதனுக்கான எலியாவின் ஊழியமானது இல்லை. நான் கூற முயற்சிப்பது என்னவெனில், 7 தூதனின் ஊழியம் ஏன் மோசேக்கு அளிக்கப்படவில்லை? மோசேயின் ஊழியம் எலியாவின் ஊழியத்தைப் போலவே அழியாத ஒன்று அல்லவா? தேவன், எலியாவே நீ அதிக வேலை செய்து களைப்புற்றிருக்கிறாய், நீ இந்த வித்தியாசமான இடங்களுக்கு சென்றாய், எனவே நான் மோசேயை ஊழியத்திற்கு அனுப்புகிறேன் என்று அவர் ஏன் சொல்லவில்லை? ஏன் மோசேயின் ஊழியத்தை சற்று கவனியுங்கள். எலியா எல்லா தேசங்களுக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் மோசே யூதர்களுக்கு மாத்திரம் நியாயப்பிரமாணத்தை அளித்தான். ஆமென். மோசே அவர்களுக்கு சொல்லும்படியாக அங்கே வருகிறார். மோசே எலியாவுடன் வருகின்ற காரணம் என்னவெனில், யூதர்கள் நாங்கள் இன்னமும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறோம் என்கிறார்கள். ஆகையால் மோசே அவர்களுக்கு என்று அனுப்பப்படுகின்றார். அவனுடன் கூட எலியாவும் காணப்படுகிறார். ஓ பாருங்கள், மோசே யூதர்களிடம் மாத்திரம் வருகிறான், புரிகின்றதா? மோசே யூதர்களிடம் மாத்திரம் சென்றான், ஆனால் எலியாவோ எல்லா தேசங்களுக்கும் தீர்க்கதரிசியாக இருப்பதால் அவன் புறஜாதியிடம் வர முடிகின்றது. மோசே யூதர்களுக்கு தீர்க்கதரிசியாக விளங்கி நியாயப்பிரமாணத்தை அளிக்கிறான். பாருங்கள், நியாயப்பிரமாணம் தான் அவனுடைய செய்தியாயிருந்தது. ஆனால் எலியாவினுடைய செய்தி என்னவா இருந்தது? அவன் தலைமுடியை கத்தரித்துக் கொண்ட குட்டி தலைமுடியை கொண்ட ஸ்திரீகளுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் விரோதமாக பிரசவித்தான். ஆமையா, அவருடைய அவன் சின்னாமின்னமாக்கினான். வர்ணம் திட்டியிருந்த அந்த பெண்களை நாய்கள் தின்னும் என்று அவன் கூறினான். அவன் அவர்களை உண்மையாகவே கிழித்தெறிந்தான். ஆகவே எலியாவினால் மறுபடியும் யோவானில் வந்தபோது அவன் வராந்தரத்திலிருந்து வெளியே வந்து எலியா செய்ததையே செய்தான். சரி, அவன் நீங்கள் இதை சார்ந்தவர்கள் அதை சார்ந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று கூறினான். அவன் ஏரோதியாளை அணுகி, நீ உன் சொந்த மைத்துனை விவாகம் செய்து கொண்டு சரியா? நீ செய்தது சிறிதேனும் நியாயமில்லை என்று தைரியமாக கூறினான். கவனியுங்கள், ஓ சகோதரனே, அவன் தைரியமாக கூறினான், நிச்சயமாக. கவனியுங்கள், 144,000 பேர் ரத்த சாட்சியாக மறிக்கும் வரை பலிபீடத்தின் கீழுள்ள இந்த ஆத்துமாக்கள் காத்திருக்க வேண்டும். ஓ, அது அவ்வாறல்லவா? வேத வாக்கியங்கள் சரியாக இணைவதை நீங்கள் காண்கின்றீர்களா? எனக்கு பிரசங்கத்திற்காக கொடுக்கப்பட்ட சமயம் முடிந்துவிட்டது, நான் உங்களை சீக்கிரம் அனுப்பிவிடுவேன். ஆனால் உங்களால் இருக்க முடிந்தால் இன்னும் சில காரியங்களை கூற விரும்புகிறேன். இங்கு உஷ்ணமாயிருக்கிறது என்று எனக்கு தெரியும், எனக்கும் ஈர்த்து கூட்டுகிறது. ஆனால் கவனியுங்கள், சில காரியங்களை உங்களிடம் கூற நான் விரும்புகிறேன். அவை என் இருதயத்தை அனல் முட்டும் அளவிற்கு நல்லவைகளாய் அமைந்துள்ளது. நீங்கள் அதை மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், நான் இதை தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக உங்களிடம் கூறுகிறேன். ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பு என் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்ட என் ஜனங்கள் வெள்ளையங்கிகள் தரித்திருப்பதை நான் காண அவர் கிருபையாய் அனுமதித்தார். உங்களுக்கு அது ஞாபகம் உள்ளதா, நினைவிருக்கிறதா? அண்மையில் நான் அந்த சம்பவத்தை உங்களிடம் கூறினது நினைவிருக்கிறதா? புறஜாதி மணவாட்டி, அவர்கள் இப்பொழுது அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே வெள்ளை அங்கியில் இருந்தனர். நான் படுக்கையை விட்டு விழித்திருந்தேன். நான் ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருந்தேன். ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்னால் இருக்கும் நான் ஒரு நாள் காலை படுக்கையை விட்டு எழுந்தேன். என் மனைவியை பார்த்து அன்பே என்று கூப்பிட்டேன். அவள் அசைகவே இல்லை. பிள்ளைகள், நான் எழுந்திருந்து பழைய இடத்தில் உள்ள பள்ளிக்கு பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டியதாயிருந்தது. நல்லது, நான் படுக்கையை விட்டு எழுந்து சாய்ந்து உட்கார்ந்தேன். உங்களுக்கு தெரியும் எழுந்து தலையை சாய்த்தவாறு உட்கார்ந்தல் எப்படி என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களிடத்தில் பழங்கால கட்டில் ஒன்று உண்டு. நான் அவிதமாக சாய்ந்து உட்கார்ந்தேன். எனக்கோ 53 வயதாகிவிட்டது. தேவனுக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நான் செய்ய வேண்டும், இல்லையே சற்று கடிந்தால் ஒன்றுமே செய்ய முடியாதபடி வயதாகிவிட்டிருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆகவே நான் அது உண்மை என்று நினைத்தேன். இன்னும் எனக்கு அதிக நாட்கள் இல்லை என்றும் நான் சீக்கிரமாக கடந்து செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் என்றும் எண்ணினேன். நான் என் தந்தை வாழ்ந்ததை விட இப்பொழுது ஒரு வயது கூடுதலாகவே வாழ்ந்திருக்கிறேன். பாருங்கள், நான் அதிசீக்கிரத்தில் கடந்து செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். நான் அதை கண்டேன். ஆனால் தேவனுக்கென்று இன்னும் ஒன்றும் செய்யவில்லையே என்று எண்ணினேன். நான் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதுமே விரும்பி இருக்கிறேன். நான் அவிதமாக செய்ய வேண்டுமெனில் அதை துரிதமாக செய்ய வேண்டும். நான் அதை எப்படி செய்ய போகிறேன் என்று அறியாதவனாக இருக்கிறேன், அவ்வளவுதான் என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் மனிதனே, அவருடைய வருகையை காண நான் ஜீவிப்பேன் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் ஒரு ஆவியாக இருக்க, ஒரு ஆவியின் ரூபம் கொண்டவனாக இருக்க நான் விரும்பவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். பாருங்கள், நான் அந்த ஆவியின் உருவத்தில் இருக்க பயந்தேன். உங்களுக்கு தெரியும், அவிதமாக நான் சகோதரன் நெவிலை சந்திப்பேனால் அவர் ஒரு வெண்மேகமாகவே சுற்றி அசைந்து கொண்டிருப்பார் என்று நான் எப்பொழுதும் எண்ணினேன். நான் வேறொரு உணர்வினால் அவரை பார்த்து ஹலோ சகோதரன் நெவில் என்பேன். அவரும் ஹலோ சகோதரன் பிரணாம் என்பார். ஏனெனில் அவரால் அசைய முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது சகோதரன் நெவில் என்பதை மாத்திரம் அறிந்திருப்பேன் என்று நினைத்தேன். ஆம், நான் எப்பொழுதும் செய்வது போல சகோதரன் நெவிலுடைய கரங்களை குலுக்குவேன். மனிதனான நான் அதை மட்டுமே செய்ய அறிந்துள்ளேன். பாருங்கள், அவருடைய கரத்தை குலுக்குவேன், ஆனால் அவருக்கு கைகள் இராது. ஏனெனில் அவைகள் மரணக்குழியில் அழுகி போனதே என்று நினைத்தேன். பாருங்கள், என்னே நான் இவ்விதமாக கடந்து செல்ல வேண்டியதில்லை என்று நம்புகிறேன் என்று எண்ணினேன். இப்பொழுது நான் உங்களுக்கு உண்மை கூறப் போகிறேன். நான் மறிப்பதற்கு பயந்தேன், ஆனால் நான் கைவிடப்படுவேன் என்ற பயம் எனக்கு இல்லை. ஆனால் என்னமோ ஒரு ஆவியாக இருக்க நான் விரும்பினதில்லை. உடலை கொண்ட ஒரு மனிதனாகவே இருக்க நான் விரும்பினேன். நான் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக காத்திருக்கவே விரும்பினேன். பாருங்கள், நான் அந்த விதமாகவே தரித்திருக்க விரும்பினேன். ஒரு ஆவியாக சுற்றி கொண்டிருக்க எனக்கு விருப்பமில்லை. இவ்வாறு எண்ணியவாறே நான் படுத்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று அதிசயமான ஒன்று சம்பவித்தது. இப்பொழுது அந்த தரிசனங்களை குறித்து நீங்கள் யாவருமே அறிவீர்கள். அவைகள் உங்களுக்கு பழக்கமானதே. இதை நான் தரிசனம் என்று கூட தலைப்பட்டால் இத்தகைய ஒரு தரிசனத்தை நான் சிறுவயது முதல் கண்டதே இல்லை. புரிகின்றதா? சடுதியாக ஏதோ ஒன்று சம்பவித்தது. அப்பொழுது இச்சரீரத்தை விட்டு போகும் உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. ஓ என்று நான் நினைத்தேன். நான் ஏற்கனவே மறித்து விட்டேன். பாருங்கள் என்றே எண்ணிக்கொண்டேன். பாருங்கள், என் ஆவி என் சரத்தை விட்டு பிரிந்தது. புரிகின்றதா? நான் ஒரு ஸ்தலத்திற்கு வந்தேன். அப்பொழுது நான் திரும்பி பார்க்க விரும்புகிறேன் என்று எண்ணினேன். நண்பர்களே, நான் உங்களுக்கு முன்பாக நிற்பது போலவே அது மிக உண்மையாகவே இருந்தது. பாருங்கள், நான் திரும்பி பார்த்தேன். அப்பொழுது நான் அங்கே படுக்கையில் படுத்து கிடந்தேன். என் சரீரம் மாத்திரம் என் மனைவியின் பக்கத்தில் படுத்திருப்பதை கண்டேன். இது அநேகமாக மாரடைப்பா இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். பாருங்கள், எனவே பாருங்கள், நான் சடுதியாக இருந்துவிட்டதாக எண்ணிக்கொண்டேன். புரிகின்றதா? இவ்விதமாக சடுதியாக மறிப்பது அருமையானது என்று எண்ணினேன். எனவே நான் இதுதான் மாரடைப்பா, நான் வேதனைப்படவில்லையே என்று எண்ணினேன். நான் நோக்கி பார்த்து, நல்லது, இப்பொழுதோ இது வினோதமாயிருக்கிறது. அங்கேயோ நான் படுக்கையில் படுத்து கிடக்கிறேன், இங்கேயோ நின்று கொண்டிருக்கிறேனே என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஆகவே நான் திரும்பினேன். என் ஆவி சென்ற ஸ்தலத்தில் ஒரு மகத்தான பெரிய வயல்வெளியை கண்டேன். அங்கே ஊதாநிற புற்கள் பரவி இருந்தன. இது என்னவென்று நான் அதிசயப்பட்டேன். நான் பார்க்கையில் சடுதியாக லட்சக்கணக்கான வாலிப பெண்கள் வெள்ளையங்கி தரித்தவர்களாய் தலைமுடி இடுப்பு வரைக்கும் வளர்ந்து காலில் ஒன்றுமே அடியாமல் என்னை நோக்கி ஓடி வருவதை கண்டேன். நானோ இது என்ன என்று நினைத்தேன். நான் திரும்பி அங்கே நோக்கி பார்த்தேன். நான் அங்குதான் இருந்தேன். நான் இந்த வழியாய் மேலே நோக்கி பார்த்தேன். அதோ அவர்கள் வந்தார்கள். நான் என் நகத்தை கடித்துக் கொண்டேன். நான் நித்திரையில் இல்லையே, அது சரி, ஆனால் என்னால் உணர முடிந்தது. ஆகவே நல்லது, ஏதோ ஒன்று புதிராயிருக்கின்றது என்று நான் எண்ணிக்கொண்டேன். அந்த வாலிப பெண்களோ என்னை நோக்கி ஓடி வந்தனர். இவ்விதமான அழகான பெண்களை நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்கள் என்னை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் என்னிடம் ஓடி வந்த போது, நான் எவ்விதமானவன் என்று நீங்கள் அறிவீர்கள். நான் ஸ்திரீகளை வெறுப்பவன் என்று எல்லோரும் கூறுவது வழக்கம், ஆனால் அது உண்மையில்லை. பாருங்கள், ஒரு நல்ல ஸ்திரீயோ விலையேறப்பட்ட ஆபரணமாயிருக்கிறாள். ஆனால் நான் நினைக்கிறேன், சாலமோன் கூறுவதைப் போல ரத்தத்தில் தண்ணீர் கலந்த தண்ணீரைப் போல. எனவே நான் நிச்சயமாகவே நன்னடத்தை கெட்ட ஸ்திரீகளையே நான் வெறுக்கிறேன். இந்த பெண்கள் என் அருகில் வந்து தங்கள் கரங்களினால் என்னை சுற்ற ஆரம்பித்தனர். இப்பொழுது இது அசாதாரணமான ஒன்றாகும். நான் அதற்கு ஒப்புதல் அளிப்பவன் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அவர்கள் இது ஆண்களும் பெண்களுமாக ஒன்றாய் அமைந்துள்ள ஒரு கூட்டம். ஆகவே நான் இதை இவ்வழியில் கூற வேண்டியவனாய் இருக்கிறேன். ஆனால் அவர்களோ ஸ்திரீகளாயிருந்தனர், அவர்கள் பெண்களாயிருந்தனர். அவர்கள் என்னை ஒவ்வொருவராக கட்டித் தழுவி எங்கள் அருமை சகோதரனே என்று கூறினார்கள். என்னை ஒரு பெண் கட்டித் தழுவின பின்பு வேறொரு பெண் என்னை கட்டித் தழுவினாள். நான் அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன். நல்லது, இப்பொழுதோ இது என்ன என்று எண்ணினேன். அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். என்ன சம்பவித்தது என்று எண்ணி பார்த்தேன். நான் திரும்பி கீழே பார்த்தேன். அங்கே நான் கட்டிலில் படுத்துக் கிடந்தேன். ஆனால் இங்கேயோ நான் நின்று கொண்டிருந்தேன். இந்த விசித்திரமான காட்சி என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று எண்ணிக்கொண்டேன். அந்த பெண்கள் எங்கள் அருமை சகோதரனே என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் என்னை கட்டித் தழுவினர் இப்பொழுது. ஆனால் அவர்களிடத்திலோ ஸ்திரீகளுக்குரிய அந்த உணர்வு ஒரு துளியும் இல்லாதிருந்தது. சகோதரிகளே, நான் இப்பொழுது கூறப்போவதை நீங்கள் எனக்கு மன்னிக்க வேண்டும். காரணம் என்னவெனில், நீங்கள் உங்கள் வைத்தியரையே கேட்டு பாருங்கள். நமக்கு மாசற்ற சிந்தை இல்லாவிடில் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. எனக்கு கவலை இல்லை. நான் அவ்வாறு என் சிறுவயது முதல் வாழ்ந்து வந்திருக்கிறேன். தேவனதை அறிவார். நான் சிறுவனாய் இருந்தபோது கர்த்தருடைய தூதன் என்னிடத்தில், நான் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் அல்லது சரீரத்தை அசுபடுத்தும் எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்று கூறியிருந்தார். அது உண்மையாகவே இருந்து வந்திருக்கிறது. தேவ கிருபையினால் நான் அதை அனுசரித்து வந்திருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பும் கூட நான் எந்த பெண்ணுடனும் சுற்றித் திரிந்ததில்லை. ஆனால் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கட்டி தழுவும் போது அவர்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் இருவருக்கும் ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. ஏனெனில் அவர்கள் அணுக்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர். நீ யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது உனக்கு அவித உணர்வு இல்லை என்று நீ என்னிடம் கூற வேண்டாம். ஆனால் நான் ஆவியில் சென்றவிடத்தில் அங்குள்ளவர்களுக்கோ அணுக்கள் இல்லாததால் அவர்கள் கட்டி தழுவினாலும் பாவம் செய்வதில்லை. அங்கே ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த பெண்களிடம் சகோதர அன்பு காணப்பட்டதை என்று வேறொன்றும் இல்லை. கிருபையாய் நான் அவர்களை நோக்கி பார்த்தேன். ஒரு ஸ்திரீ தன கழிக்கப்பட்ட ஸ்தானத்தில் ஒரு ஸ்திரீயை போலவே நடந்து கொண்டார். அப்பொழுது நிலை நின்றால் அவள் பூமியில் ஒரு விலையேறப்பட்ட ஆபரணமாக இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். கிருபையாய் உள்ள எந்த காரியத்தையும் நான் விரும்புகிறேன். ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஸ்தானத்தை பற்றிக்கொண்டு ஒரு பெண்மணியாய் வாழ தலைப்படும் போது அவள் அப்பொழுது கௌரவிக்கப்படும் ஒரு சிலை போன்றிருக்கிறாள். நானும் அதை நம்புகிறேன். ஆனாலும் அவள் நிலை மாறும் போது கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் என்ன வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் அவர்கள் இருவருக்கும் உண்டு. இயற்கையான ஒவ்வொன்றையும் நான் விரும்புகிறேன். ஒரு அசலான அழகான குதிரை தன் ரூபத்தில் நிற்பதால் நான் அழகான குதிரையை விரும்புகிறேன். அதை போலவே ஒவ்வொன்றையும் விரும்புகிறேன். தேவனுடைய அமைப்பில் இருக்கிற ஒரு அழகான மலை, ஸ்திரீகள், அழகான புருஷர்கள், மற்றவர்கள் எல்லாவற்றையும் நான் எப்பொழுதுமே வியந்து பாராட்டுகிறேன். ஆகவே அவர்கள் குறைபாடு அற்றவர்களாயிருந்தனர். அவர்கள் தங்களுடைய கரங்களினால் என்னை எவ்வளவாய் கட்டித் தழுவினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. பாவம் என்பதே அங்கே ஒருபோதும் இல்லை. அவர்கள் ஸ்திரீகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண் பெண் இருவரின் சுரப்பிகளும் பாலின சுரப்பிகளும் நீக்கப்பட்டிருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் குறைபாடற்ற என் சகோதரிகளாகவே இருந்தனர். நான் நோக்கி பார்த்தேன். ஆகவே நான் என் கைகளை பார்த்தேன். அந்த பெண்கள் காண்பதற்கு மிகவும் வாலிபமாயிருந்தனர். நானும் கூட வாலிபனை போட்டிருந்தேன். நான் இளைஞனாக இருந்த போதே என் தலைமுடியை இழந்திருந்தேன். நான் சிறுவனாக இருந்த போது ஒரு சவரத்தொழிலாளி என் தலைமுடியில் கபோலி அமலத்தை கொட்டிவிட்டதால் எனக்கு விதமாக முடி யாவுமே போய்விட்டது. அப்பொழுது முதல் அது அவிதமாகவே எனக்கு இருந்து வருகிறது. என் தலையுச்சி வட்டம் மிருதுவாக இருப்பதால் நான் மிக விரைவில் தடுமல் கொள்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என் தலைமுடியில் மயிர்கால்கள் இருந்த போதிலும் அது கபோலி அமலத்தால் சுடப்பட்டதால் இனிமேல் ஒருபோதும் தலைமுடியே முளைக்காது. பாருங்கள், பல வருடங்களுக்கு முன்பாக நானும் என் மனைவியும் என் தலையை மூடுவதற்கென்று ஒரு சிறிய பொய்முடி தோகையை வாங்கினோம். ஆனால் அது பொய்யான ஒன்றாய் எனக்கு தோன்றினதால் நான் அதை அணிவதற்கு எப்பொழுதும் வெட்கப்பட்டேன். நான் பொய்யான ஒன்றையும் விரும்ப மாட்டேன். ஆகவே நான் இவ்விதமான ஒரு தொப்பியை அணிந்து கொள்வேன் என்று நினைத்து சிறிது காலமாக அவிதமாக அணிந்திருந்தேன். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர் என்று நீங்கள் அறிவீர்களா? அப்பொழுது அவர்களோ என்னை பேராயர் என்று அழைக்க விரும்பினர். நான் இவ்விதமாக முயற்சிக்கிறேன் என்று பாருங்கள். ஆகவே நான் இது வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிட்டேன். ஆனால் இப்பொழுது ஜன்னல்கள் அல்லது மற்றொன்றை உயர்த்துவதால் சிறிது குளிர்ந்த காற்று என்னை தாக்கும் போது நான் ஜலதோஷத்தினால் அவதியுறுகிறேன். இதை குறித்து அவருடைய கருத்து என்னவென்று கேட்பதற்காக நான் ஒரு மருத்துவரிடம் சென்றேன். அதற்கு அவரோ, நல்லது, பாருங்கள், உங்களுடைய சரும துவாரங்கள் திறந்திருக்கின்றன. நீங்கள் பிரசங்கிப்பதால் வியர்வை உண்டாகிறது. குளிர்ந்த காற்று வீசுவதால் அதற்குள் இறங்குவதால் அடுத்த நாள் காலையில் உம்முடைய தொண்டை கரகரப்பாகி விடுகின்றது, அவ்வளவுதான் என்று கூறினார். ஆகவே ஓஹோ, என்னை தலைமுடி உடையவர்களே, நீங்கள் அதற்காக எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது சரி, பாருங்கள். நல்லது, இப்பொழுது நான் கண்டுபிடித்தது, எனக்கு பல் இல்லாமல் போனாலும் நான் ஒரு நாள் அவர்களை பெற்றுக் கொள்வேன். ஆகவே ஒரு மனிதனோ ஸ்திரீயோ தான் விரும்பினால் தன் தலைமுடியின் இழப்பை ஈடு செய்ய பொய்முடி தொகையை இனிமேல் அணிந்து கொள்ள வேண்டியதில்லை என்றும், ஒரு ஸ்திரீ தன் தலையில் எலிகளை அல்லது சுண்டலிகளை போன்ற ஒன்றை வைத்துக் கொள்ளக் கூடாது என்றோ நான் நினைக்க மாட்டேன். புரிகின்றதா? ஆனால் நீங்கள் அதை செய்வீர்களானால் நீங்கள் அதை எதற்காக செய்கின்றீர்கள் என்பதை பொறுத்ததாக உள்ளது. பாருங்கள், நீங்கள் எதற்காக அதை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாகும். நான் அவிதமாகவே அங்கே நின்று கொண்டிருந்தேன். நான் இழந்து போயிருந்த தலைமுடியும் மறுபடியும் அடர்த்தியாக முளைத்துவிட்டது போன்று தோன்றியது. என்ன, நான் ஒரு வாலிபராக இருந்தேன். அந்த பெண்கள் அனைவரும் வாலிபமாக இருந்தனர். இது என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் ஓடி வருவதை காண்கையில் என் மனைவி ஹோப்பும் வருவதை கண்டேன். அவள் பார்த்தாள், அவள் 22 வயதில் மரணமடைந்தாள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவள் முன்பிருந்தது போல் அழகாக காணப்பட்டாள். அவளுக்கோ கருத்த பெரிய கண்களும் நீண்ட கருமையான தலைமுடியும் இருந்தது என்று அநேகர் அறிவீர்கள். அவள் ஜெர்மனி தேசத்தவள். அவளுடைய கருத்த கூந்தல் பின்புறமாக கீழே தூக்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அவள் இங்கே வந்து அவள் என்னை பில்லி என்று கூப்பிடுவாள் என்று எண்ணினேன். அவளோ அவ்விதம் அழைப்பாள் என்று அறிவேன். அவள் இங்கே வந்து பில்லி என்று கூப்பிடுவாள் என்றே நான் அறிந்திருந்தேன். நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். அங்குள்ள ஒவ்வொரு பெண்ணும் என்னிடம் வந்து என்னை கட்டி தழுவி, ஓ அருமையான சகோதரனே, நாங்கள் உண்மை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறினர். நான் எண்ணி பார்த்தேன், அனைவரும் ஒரே விதத்தில் உடையணிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் தலைமுடியோ கருப்பு, சிகப்பு, பொன்னிறம் என்று வெவ்வேறு வித்தியாசமான நிறத்தில் இருந்தது. அவர்கள் என்னை நோக்கி வந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் வாலிபமாகவே இருந்தனர். அவள் என்னிடத்தில் வரும்போது அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று மாத்திரம் நான் பார்க்கப் போகிறேன் என்று நான் எண்ணியிருந்தேன். அவள் என்னை நோக்கி பார்த்து, ஓ எங்கள் அருமை சகோதரனே என்று அழைத்தாள். அவள் என்னை கட்டி தழுவிட்டு பேசாமல் சென்றாள். அடுத்தபடியாக மற்ற பெண்களும் என்னிடத்தில் வந்து என்னை கட்டி தழுவி சென்று விட்டனர். ஒரு சத்தம் கேட்டது. நான் இவ்விதமாக பார்த்தபோது வாலிபர்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஏறக்குறைய 20 வயது நிரம்பியது போல் காணப்பட்டனர். அவர்களும் கருப்பு, பொன்னிறம் என்று வித்தியாசமான தலைமுடி உடையவராயிருந்தனர். அவர்களும் வெள்ளை அங்கி தரித்து காலணிகளே இல்லாமல் என்னை அணுகி கட்டி தழுவி எங்கள் அருமை சகோதரனே என்று கூச்சலிட்டனர். நான் சற்று எண்ணி பார்த்தேன். அப்பொழுது நான் கீழே நோக்கிய போது என் உடலோ அங்கு இருப்பதை கண்டேன். அப்பொழுது நான், இப்பொழுது இது விரோதமாய் உள்ளதே என்று எண்ணிக்கொண்டேன். ஆகவே அப்பொழுது ஒரு சத்தம் என்னிடத்தில் பேச ஆரம்பித்தது. அந்த சத்தம் யாருடையது என்பதை ஒருபோதும் நான் காண முடியவில்லை. நீ உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னது. அப்பொழுது ஒருவர் என்னை இதை போன்று ஒரு உயர்ந்த பீடத்தின் மேல் நிறுத்தினார். ஏறவாறு செய்கின்ற என்று நான் கேட்டேன். அவரோ, பூமியில் எங்களுக்கு வழிகாட்டியான தலைவராயிருந்தீர் என்றார். ஆகவே நான், நல்லது, என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கூறினேன். அந்த சத்தம் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் நான் அந்த சத்தத்திற்கு சம்பந்தப்பட்டவரையோ ஒருபோதும் காண முடியவில்லை. இப்பொழுது இது எனக்கு மேலாக இருந்தது, என்னுடன் பேசிக் கொண்டிருந்தது. நல்லது, நான் கடந்து வந்திருப்பேனே ஆகில் நான் இயேசுவை காண விரும்புகிறேன். அவரே என் ஜீவன். நான் அவரை காண விரும்புகிறேன் என்று நான் கூறினேன். அதற்கு அவரோ, அவரை நீ இப்பொழுது காண முடியாது, அவர் இன்னும் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்றார். பாருங்கள், மனிதன் மரித்த பின்பு 6 ஸ்தலத்துக்கு போகிறான், 7 ஸ்தலத்திற்கு அல்ல. அது பலிபீடத்தின் கீழ் இருக்கும். ஆனால் தேவனோ 7 பரிமாணத்தில் இருக்கிறார். இது 6வதாகும். ஆகவே அவர்கள் அங்கே இருந்தனர். ஒவ்வொருவரும் கடந்து சென்று கொண்டிருந்தனர். நான் கூறினேன், அங்கே உண்மையாகவே அவர்கள் அங்கே லட்சக்கணக்கில் இருந்தனர். நான் அவர்களை ஒருபோதும் காணவே இல்லை. நான் அங்கே உட்கார்ந்திருந்த பொழுது இந்த பெண்களும் ஆண்களும் என்னிடத்தில் ஓடி வந்து இன்னுமாக என்னை கட்டி தழுவிக்கொண்டு சகோதரனே என்று அழைத்துக் கொண்டே இருந்தனர். நானும் அங்கே உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது அந்த சத்தம், யாக்கோபு தன் ஜனங்களோடு சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனங்களுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறாய் என்று கூறிற்று. இவர்கள் எல்லோரும் என் ஜனங்களா? இவர்கள் பிரணாம் குடும்பத்தை சார்ந்தவர்களா என்று நான் கேட்டேன். அவரோ, இல்லை, அவர்கள் எல்லோரும் உன் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பதில் கூறினார். நான் சுற்றுமுற்றும் நோக்கினேன். அப்பொழுது மிக அழகிய ஒரு ஸ்திரீ என்னிடத்தில் ஓடி வந்தாள். அவளும் மற்ற பெண்களைப் போலவே இருந்தாள். அவள் தன் கரங்களால் என்னை சுற்றி என்னை தழுவி, என் அருமை சகோதரனே என்று கூறி என்னை நோக்கி பார்த்தாள். என்னை அவள் ஒரு தூதனை போன்று காணப்பட்டாள் என்று நான் எண்ணினேன். அவள் கடந்து சென்றாள். அப்பொழுது அந்த சத்தம், நீ அவளை அடையாளம் கண்டுகொண்டாயா என்று கேட்டது. அதற்கு நானோ, இல்லையே, என்னால் அவளை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையே என்றேன். அதற்கு அது, அவள் 90 வயது கடந்த பிறகு அவளை நீ கிறிஸ்துவிடம் வழிநடத்தினாய், ஆகவே அவள் உன்னை அதிகமாக மதிக்கிறாள் என்று கூறினது. அந்த அழகிய பெண் 90 வயது கடந்தவளா என்று நான் கேட்டேன். ஆம், அவள் இனி ஒருபோதும் வயது சென்றவளாக மாறுவதில்லை, ஆகவேதான் அவள் அருமையான சகோதரனே என்று அழைக்கிறாள் என்று அது கூறினது. ஓ, என்னை நான் இதை குறித்தா பயந்தேன்? ஏன், இவர்கள் தத்ரூபமாக இருக்கிறார்களே, இவர்கள் வேறெங்கும் செல்வதில்லையே, அவர்கள் அங்கு சதா காலம் இருப்பதால் சலிப்புக் கொள்வதில்லை என்று நான் நினைத்துக் கொண்டேன். நான் ஏன் இயேசுவை காண முடியாது என்று நான் கேட்டேன். அப்பொழுது அந்த சத்தம் என்னிடத்தில், அவர் ஒரு நாள் வருவார், அவர் முதலில் உன்னிடம் வருவார், அப்பொழுது உனக்கு தீர்ப்பளிக்கப்படும் என்று கூறினது. மேலும் அது, இவர்கள் நீ வழிநடத்தின உன்னுடைய ஜனங்கள் உன்னால் மனமாற்றம் அடைந்தவர்கள் என்று உரைத்தது. அதற்கு நான், இவர்களுக்கு வழிகாட்டினதினால் அதை அனுசரித்து அவர்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டுமா என்று கேட்டேன். ஆம் என்று பதில் வந்தது. ஒவ்வொரு வழிகாட்டிக்கும் இவ்வாறே தீர்ப்பளிக்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன். அதுவும் ஆம் என்று பதில் உரைத்தது. அப்பொழுது நானோ, பவுலை குறித்து என்ன என்று கேட்டேன். அவனும் அவனுடைய கூட்டத்துடன் நியாயந்தீர்க்கப்படுவான் என்றான். அப்பொழுது நான், பவுலின் கூட்டம் உள்ளே பிரவேசிக்குமானால் அப்பொழுது என் கூட்டமும் பிரவேசிக்க வேண்டும், ஏனெனில் அவன் பிரசங்கித்த அதே வார்த்தையே நானும் பிரசங்கித்தேன். அதுதான், அவன் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தான், நானும் அவ்வாறு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் பிரசங்கித்தேன் என்றேன். அதற்கு லட்சக்கணக்கான அவர்கள் எல்லோரும் ஒன்றாக, அதன் பேரில் தான் நாங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். என்னே, இதை மாத்திரம் நான் இங்கு வருவதற்கு முன்னமே அறிந்திருந்தால் நான் எல்லோரையுமே இங்கு வரவழைத்திருப்பேன். அவர்கள் ஒரு காலம் இதை காண தவறக்கூடாது என்று நான் எண்ணினேன். ஏன், இங்கே கவனியுங்கள், அவர் இப்பொழுது ஒரு நாள் அவர் வருவார், அதன் பின் நாங்கள் இங்கே புசிப்பதும் குடிப்பதும் நித்திரை செய்வதும் இல்லை, நாங்கள் அனைவரும் ஒன்றாக மாத்திரம் இருக்கிறோம் என்றார். அது பரிபூர்ணம் அல்ல, அதற்கும் மேம்பட்ட காட்சியாயிருந்தது. பயபக்தியூட்டும் ஒன்றுக்கும் மேம்பட்டதாயிருந்தது. அதற்கு எந்த பெயரும் வைத்து கூற இயலாது, உன்னால் நினைத்து பார்க்கவும் முடியாது. அதை விவரிப்பதற்கோ அகராதியில் எந்த வார்த்தையுமே கிடையாது. நீங்கள் இந்த இடத்திற்கு வந்துவிட்டீர்கள், அவ்வளவுதான். நல்லது, அது பரிபூர்ணமாக இருக்கும். ஆகவே பிறகு அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நான் கேட்டேன். அவர்கள், இயேசு வந்து உங்களுடைய ஊழியத்திற்கு தீர்ப்பளித்த பிறகு நாங்கள் பூமிக்கு சென்று சரியங்களை பெற்றுக் கொள்வோம் என்றனர். நல்லது, அதை பற்றி நான் ஒருபோதும் யோசிக்கவே இல்லை. அது சரியாக வேத வாக்கியத்துடன் ஒத்திருக்கிறது. நாங்கள் பூமிக்கு சென்று சரீரங்களை பெற்றுக் கொள்வோம், அங்கு நாங்கள் புசிப்போம், இங்கு நாங்கள் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை, நித்திரை செய்வதும் இல்லை, நாங்கள் பூமிக்கு சென்று அங்கு புசிப்போம் என்று கூறினார்கள். இது மிகவும் அற்புதமாயிருக்கிறது அல்லவா? ஹோ, என்னே, நான் ஏன் மரணத்துக்கு பயந்திருந்தேன்? நான் இங்கு வருவதற்கு நான் ஏன் மரணத்தை குறித்து பயந்தேன்? நல்லது, இது பரிபூர்ணமான, இன்னும் மிகுதிப்படியான பரிபூர்ணம், இன்னும் மிகுதிப்படியான பரிபூர்ணமாயிருக்கிறதே. ஓ, இது அற்புதமானதாயிருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டேன். பாருங்கள், நாங்கள் அனைவரும் அங்கு பீடத்தின் கீழ் தான் இருந்தோம். புரிகிறதா? அவர்களும் அங்கு இருந்து கொண்டு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். அவர் நித்திரடைந்தவர்களின் சரீரங்களை பூமியின் தூளில் இருந்து எழுப்புவார். அவர் வருகையில் நம்மை எழுப்புவார். அவர் வருகையில் நம்மை எழுப்புவார். இயேசுமானவர் பரதேசுக்கு சென்று ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் அவர்கள் எல்லோரையும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு காத்துக் கொண்டிருந்தவர்களை உயிரோடு இடச் செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களும் பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகர் காணப்பட்டனர். இது வேத பிரகாரமாக பரிபூர்ணமாக அமைந்துள்ளது. நான் கண்ட அந்த தரிசனமோ அது வேத பிரகாரமாய் பரிபூர்ணமாய் அமைந்துள்ளது. அப்பொழுது நானோ, இது அற்புதமாய் உள்ளதல்லவா என்று கூறிக்கொண்டேன். இது மிகவும் அதிசயம் என்று எண்ணி இருக்கும் போது ஏதோ ஒன்று கனைப்பதை போன்று சத்தமிடுவதை கேட்டேன். நான் திரும்பி பார்த்தபோது நான் சவாரி செய்த பிரின்ஸ் என்னும் குதிரையாயிருந்தது. நான் அதை குறித்து மிக அதிகமாகவே யோசித்துக் கொண்டிருப்பேன். அதுவோ அங்கே என் அருகில் நின்று தன்னுடைய தலையை என் தோளின் மீது வைத்து என்னை தழுவ வந்தது. நான் அதற்கு சர்க்கரை கொடுக்கும் போது இருப்பது போன்று உங்களுக்கு தெரியும். நான் என் கையை அதன் மேலிட்டு, பிரின்ஸ், நீங்க இருப்பா என்று எனக்கு தெரியும் என்று கூறினேன். பிறகு ஏதோ ஒன்று என் கையை நக்கியது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. என் நாய் அங்கு நின்று கொண்டிருந்தது. திரு ஷார்ட் என்பவர் அதற்கு விஷம் கொடுத்து கொன்ற போது நான் அதற்காக அந்த திரு ஷார்ட் என்பவரை கொன்று பழிவாங்குவேன் என்று சபதம் செய்தேன். அப்பொழுது எனக்கு ஏறக்குறைய 16 வயது இருக்கும். அவர்தான் அந்த நாய்க்கு விஷம் கொடுத்து கொன்றவர். அப்பொழுது நான் என் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்திலேயே அவரை சுட்டுக் கொள்ள நான் புறப்பட்ட போது என் தகப்பனாரோ என்னை தடுத்து விட்டார். நானோ அவரை கொல்லத்தான் போகிறேன் என்று கூறினேன். அப்பொழுது நான் அந்த நாயின் கல்லறைக்கு சென்றேன். அங்கே நான் இவ்வாறு கூறினேன். நான், பிரிட்ஸ், நீ எனக்கு ஒரு தோழனை போல் இருந்தாய். நான் பள்ளிக்கு செல்ல என்னை கவனித்தாய். உனக்கு வயதாகும் போது நான் உன்னை காப்பேன். ஆனால் இப்பொழுதோ உன்னை கொன்று விட்டார்களே. அவர் இனிமேல் உயிர் வாழ்வதில்லை என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அவர் மீது வண்டியை ஏற்றி கொண்டு விடுவேன் என்று நான் நினைத்தேன். என்றைக்காவது தெருவில் அவர் நடந்து செல்வதை பார்ப்பேன், அப்பொழுது உனக்காக நான் அவரை கொள்வேன் என்று இவ்விதமாக கூறினேன். ஆனால் என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த மனிதனை நான் கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்தி அவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர் மறித்த போது அவர் உடலை அடக்கம் செய்தேன். ஆம் ஐயா, என் நாயை அவர் விஷமைத்துக் கொண்ட பிறகு சுமார் 2 வருடங்களுக்குள் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதன் பின் நான் காரியங்களை வித்தியாசமாக கண்டேன். பாருங்கள், அப்பொழுது அவரை வெறுப்பதற்கு மாறாக அவரை நான் சிநேகித்தேன். அங்கோ பிரிட்ஸ் என்னும் பெயர் கொண்ட என் நாய் என் கையை நக்கினவாறு நின்று கொண்டிருந்தது. நான் அங்கு நோக்கி பார்த்த போது என்னால் அழ முடியவில்லை. எவராலுமே அழ முடியாது. அங்கு எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களால் சோகமாகவே இருக்க முடியாது, ஏனென்றால் அங்கு எல்லாமே சந்தோஷமாக இருந்தது. உங்களால் மறிக்கவும் முடியாது, ஏனெனில் அங்கு எல்லாமே ஜீவனாக அமைந்திருந்தது. புரிகின்றதா? பாருங்கள், அவ்வாறே எவரும் அங்கு வயோதிப பிரயாயத்தை அடைய முடியாது, ஏனென்றால் எல்லோருமே வாலிபராகவே இருந்தனர். அது மிகவும் பரிபூர்ணமாக இருந்தது. ஓ, இது மிகவும் அற்புதம் அல்லவா என்று நான் நினைத்தேன். இத்தகைய லட்சக்கணக்கானவர் மத்தியிலே நானும் இருந்தேன். ஓ என்னே, நான் உண்மையாகவே என் வீட்டில் இருந்தேன்.
புரிகின்றதா?
அப்பொழுது அங்கு ஒரு சத்தம் கேட்டது. அது, நீ நேசித்த அனைவரையும், உன்னை மனப்பூர்வமாக சிநேகித்த அனைவரையும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றது. இது நான் செய்த ஊழியத்துக்கு தேவன் அளித்த பலன். ஆனால் எனக்கோ எவ்வித பலனுமே வேண்டாம். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றே. எனக்கு ஒரு விசித்திரமான உணர்ச்சி அப்பொழுது ஏற்பட்டது. அப்பொழுது நான், காரியம் என்ன, விசித்திரமாக உணர்கிறேனே என்று எண்ணினேன். நான் திரும்பி பார்த்தபோது கட்டிலின் மேல் கிடந்த என் உடல் அசையத் தொடங்கியது. அப்பொழுது நான், ஓ, எனக்கு இங்கிருந்து போவதற்கு மனதில்லை, என்னை போகவிட வேண்டாம் என்றேன். ஆனால் சுவிசேஷமோ மக்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு நொடி பொழுதில் நான் மறுபடியும் கட்டிலின் மேல் படுத்துக் கொண்டிருந்தேன். இந்த என் அனுபவம் வர்த்தக புருஷருடைய சத்தம் என்னும் பத்திரிகைகளில் 2 மாதங்களுக்கு முன்னர் அச்சடிக்கப்பட்டதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அது உலகம் பூராவும் சென்றது. பாருங்கள், சகோதரன் நார்மன் அவர் இக்கூட்டத்தில் இன்றவு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் அதை மொழிபெயர்த்து கைப்பிரதிகளாக அச்சடித்து விநியோகம் செய்தார். அது எல்லா இடங்களுக்கும் சென்றது. அநேக ஊழியர்கள் அதை குறித்து எனக்கு எழுதினார்கள். அவர்களில் அநேகர், அவர்களில் ஒன்றை நான் கூறட்டும், 100 கணக்கானவர் எனக்கு எழுதினர். இதோ இது இந்த விதமாக இருந்தது. சகோதரன் பிரண்ணாம், வர்த்தக புருஷருடைய சத்தம் என்னும் பத்திரிகைகளில் உங்களுடைய தரிசனமானது. டாமி நிக்கல் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் இப்பொழுது வர்த்தக புருஷரின் சங்கத்தில் இல்லை, ஏனென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அதில் இல்லை. ஆனால் நான் கூறினதை அவர் இங்கே பிரசுரித்திருந்தார். திரித்துவ கொள்கையை கடைபிடிக்கும் அந்த பத்திரிகையில் அவர் பவுல் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அபிதம் செய்ய கட்டளையிட்டுள்ளார், நானும் அதையே செய்துள்ளேன் என்று நான் கூறியதை எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே பிரசுரித்தார். அதன் பின்னர் நான் என்னே என்று யோசித்தேன். அந்த போதகரோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்கள் தரிசனம் என்று இவ்வாறு எழுதியிருந்தார். அவர் அதை தரிசனம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒருகால் அது தரிசனமாக இருந்திருக்கலாம். நான் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கூற விரும்பவில்லை. நான் 1வது வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டு இத்தகைய சம்பவங்களை கண்டேனானால் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பவுல் என்னவெல்லாம் கண்டிருப்பான்? அது என்ன? அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த போது அதை குறித்து மனிதர் பேசவும் கூடாது என்று அவன் கூறினான். எனக்கு நேர்ந்தது எடுத்துக் கொள்ளப்படுதலா என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை. நான் அதை உங்களுக்கு கூறவும் முடியாது. ஆனால் இந்த ஊழியர், சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்கள் தரிசனம் பெரும்பாலும் வேத வாக்கியங்களுடன் ஒத்திருக்கின்றது. ஆனால் குதிரை அங்கு இருந்ததாக நீர் கூறுவது மாத்திரம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரலோகத்தில் ஒரு குதிரையா? பரலோகம் மனிதர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்டதே என்று குதிரைகளுக்கு அல்ல என்று எழுதியிருந்தார். வேத தத்துவத்தினால் உண்டாகும் மனித ஞானத்தை பாருங்கள். நல்லது, நான் அங்கு பழைய சபையின் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன். 4 அல்லது 5 மாதங்களுக்கு முன்பு எனது மகன் பில்லி கடிதத்தை என்னிடம் கொண்டு வந்தான். நான் அந்த போதகருக்கு இவ்விதம் பதிலளித்தேன். என் விலையேறப்பட்ட சகோதரனே, நீங்கள் வேதவாக்கியங்களை குறித்துக் கொண்டுள்ள அறிவை குறித்து நான் அதிசயம் வருகின்றேன். நான் பரலோகத்தில் இருந்ததாக சொல்லவில்லை, பரதீசை போன்ற ஒரு ஸ்தலத்தில் இருந்ததாகவே நான் குறிப்பிட்டுள்ளேன். ஏனெனில் கிறிஸ்து அதற்கும் உயரமாய் உள்ள ஒரு ஸ்தலத்தில் இருந்தார். உங்கள் சந்தேகம் தர வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷ 19வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது வெள்ளை குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, அவருடன் காணப்படும் பரிசுத்தவான்கள் அனைவருமே வெள்ளை குதிரைகளின் மேல் காணப்படுகின்றனர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றேன். சரி, முற்றிலும் சரி. ஆம், உண்மையாக.
Up in that same place, there was one looked like an eagle and one looked like an ox.
அந்த ஸ்தலத்தில் கழுகை போன்ற ஜீவன், காளை போன்ற ஜீவன் இருக்கின்றனவே. நல்லது, என்ன, எலியாவை கொண்டு சென்ற குதிரைகள் எங்கிருந்து வந்தன? மனித சிந்தை அதில் தவறு காண விளைவதை பாருங்கள், அது உண்மை. இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் இந்த அருமையான தேவபக்தி உள்ள சகோதரன் யோவானை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் முடிக்கும் முன்பாக இதை கூறுவதற்கு சரியான நல்ல இடம் இதுதான் என்று நான் சற்று யோசித்தேன்.
And them was
யோவான் கொஞ்ச காலம் துன்புறுத்தப்பட்டு அவனுடைய சகோதரரை காண அனுமதிக்கப்பட்டான். அவ்வாறே நானும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கும் என் சகோதரரையும் மற்ற பரிசுத்தவான்களையும் காண தேவனாகிய கர்த்தர் அனுமதித்தார். கவனியுங்கள், நான் கண்ட என் ஜனங்களோ பரிசுத்தவான்கள் பலி செலுத்தப்படும் பலிபீடத்தின் கீழ் இல்லை, ஆனால் ஐந்தாம் முத்திரையில் காணப்படும் ஆத்துமாக்கள் தாங்கள் கடைபிடித்திருந்த கொள்கைக்காக உயிர் தியாகம் செய்ததால் பலிபீடத்தின் கீழ் காணப்படுகின்றனர். இப்பொழுது இதை நீங்கள் நன்கு கவனிக்க விரும்புகிறேன். நான் இப்பொழுது இதை நிறுத்திவிட்டால் நாளைதான் இதை முடிக்க முடியும். எனவே இன்னும் 10 நிமிடங்களுக்குள்ளாக சரியாக 10 மணிக்கு முடித்து
விடுகிறேன்.
கவனியுங்கள், கர்த்தர் எனக்கு காண்பித்த மனவாட்டியோ பலிபீடத்தின் கீழ் காணப்படவில்லை. ஏனெனில் அவள் ஜீவனுள்ள வார்த்தை கிருபையாய் அளித்துள்ள மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக வெள்ளை அங்கியை பெற்றிருந்தாள். கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு வெள்ளை அங்கியை அளித்திருந்தார். ஐந்தாம் முத்திரையோ நமக்கு திறக்கப்பட்டு விட்டதென நான் முற்றிலும் நம்புகிறேன். தேவனிடத்திலிருந்து நான் தெளிவான வெளிப்பாட்டை பெற்று அதை சுத்த மனசாட்சியோடு உங்களுக்கு அறிவித்தேன். நான் அதை யூகித்து உங்களுக்கு போதிக்கவில்லை. ஏனென்றால் நான் எப்பொழுதுமே ஸ்தாபனங்களுக்கு விரோதமாய் உள்ளவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருபோதும் அவைகளை சார்ந்தவன் அல்ல. முத்திரைகள் திறக்கப்படுவதன் மூலம் அதன் உண்மை புலப்பட்டு விட்டது. வேறொரு காரியத்தையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த ஐந்தாம் முத்திரை இந்த நாளில் திறக்கப்பட்டதனால் ஆத்துமாக்கள் உறங்குதல் என்னும் போதகம் தவறு என்பது தெளிவாகிவிட்டது. அப்போதகத்தை விசுவாசிப்பவர் சிலர் இங்கிருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். பாருங்கள், ஆத்துமா உறங்குதல் என்ற போதகம், ஆனால் அது தவறு என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரங்கள் மாத்திரமே உறங்கிக் கொண்டிருக்கின்றன, ஆனால் அவர்களுடைய ஆத்துமாக்களோ கல்லறையில் இல்லை. அவைகள் தேவ சமூகத்தில் பாருங்கள் பலிபீடத்தின் கீழ் உயிரோடு இருக்கின்றன. இந்த விஷயத்தில் என் அருமை சகோதரரும் ஒரு வேதப்பாட ஆசிரியருமான சகோதரன் உரியா ஸ்மித் என்பவரோடு எனக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அவரை சார்ந்த சிலர் இங்கு அமர்ந்திருப்பதை நான் அறிவேன். நான் அவர்களை கவனித்தேன். அவர் தெய்வீக பாண்டித்யம் மற்றும் PhD பட்டம் பெற்ற ஒருவர். அவர் உண்மையாகவே ஒரு நல்ல மனிதனும் கூட. அவர் இப்பொழுது மறித்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு நல்ல மனிதனும் கூட. அவர்தான் வெளிப்படுத்தல் மற்றும் தானியலின் புத்தகங்களுக்கு விளக்கம் எழுதின ஆக்கியோனாகிய சகோதரன் உரியா ஸ்மித் என்பவர். இப்பொழுது அவருடைய போதகத்தை பின்பற்றும் உங்களுக்கு இதை கூறிட விரும்புகிறேன். இப்பொழுது நான் அவ்வாறு நான் அதாவது அதனால் நான் இருமாப்புள்ளவன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். புரிகிறதா? ஆனால் பாருங்கள்,
he mentions that the soul sleep and there is no altar of sacrifice in heaven.
ஆத்துமா உறங்குதல் என்னும் போதகத்தை வலியுறுத்த எண்ணி பரலோகத்தில் பலிபீடமே இல்லை என்றும் தூபம் காட்டு பீடம் என்று ஒன்று மாத்திரமே உண்டு என்றும் சகோதரன் ஸ்மித் கூறியுள்ளார். இந்த அருமை சகோதரனுடன் நான் இதை கூறவில்லை. அவரை மறுகரையில் நான் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன். அந்த பெரிய போதகருடன் கருத்து வேறுபாடு உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்னும் நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஐந்தாம் முத்திரையானது உடைக்கப்படும் போது ஆத்துமா உறங்குதல் என்னும் அந்த போதகம் தவறு என்பது நிரூபிக்கப்படுகின்றது. பாருங்கள், அவர்கள் மரித்து போகவில்லை, அவர்களுடைய ஆத்துமாக்கள் உயிரோடு இருக்கின்றன. புரிகின்றதா? கவனியுங்கள், இப்பொழுது இதை கவனியுங்கள். இப்பொழுது பரலோகத்தில் பலிபீடம் இல்லை எனில் பாவத்திற்கென செலுத்தப்பட்ட பலி ஆட்டுக்குட்டியானவர் எங்கிருக்கிறார்? அடிக்கப்பட்ட ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் கிடக்கும் ஸ்தலம் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அங்குதான் அவர் ரத்தம் காணப்படுகின்றது. இப்பொழுது தூபம் என்பது எரிக்கப்படும் வாசனை திரவியமாகும். அது பரிசுத்தவான்களின் ஜபங்கள் என்று வேதம் கூறுகின்றது. பலிபீடத்தின் மேல் பலி இல்லாவிடில் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பலிபீடத்தின் மேல் காணப்படும் ரத்தமே ஜபங்கள் தேவனுடைய சமூகத்தை அடைய அனுமதிக்கின்றது. சகோதரன் ஸ்மித் அவர்கள் கூறியது தவறு என்பதை நான் சகோதரன் அன்புடனும் அவருடைய எழுத்துக்களின் மேல் நான் கொண்டுள்ள அபிமானத்துடன் கூறுகின்றேன். பாருங்கள், அவருடன் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை, ஆனால் அவர் தவறாயிருக்கின்றார். ஐந்தாம் முத்திரை வெளிப்பட்ட போது இதை தெளிவாக்கியுள்ளது. பாருங்கள், புரிகின்றதா? இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் கிரகித்துக் கொண்டீர்களா? புரிகின்றதா? இதை பற்றிய கேள்விகளுக்காக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், சரி,
Where was the ark? The slain, wounded, bleeding, bloody lamb for atonement.
உடன்படிக்கப்பட்டு இப்பொழுது எங்குள்ளது? ஜபங்கள் அங்கு அடைவதற்கென பாவ நிமித்தி உண்டாக்கினவர், அடிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்கிருக்கிறார்? கவனியுங்கள், பூமிக்குரிய இக்கூடாரம் அடிந்து போனாலும் நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று வேதம் கூறுகின்றது. அங்குதான் நான் இப்பரிசுத்தவான்களை கண்டேன். பாருங்கள், கவனியுங்கள், ஒரு குழந்தை. இப்பொழுது நான் வெளிப்படையாய் கூறப்போவதை சகோதரிகள் மன்னிக்க வேண்டுகிறேன், ஆனால் கவனியுங்கள், ஒரு தாயார் கருதரிக்கும் போது அந்த குழந்தையின் தசை வளர்ந்து அது கையையும் காலையும் ஆட்டுகிறது. அது ஒரு இயற்கையான சரீரம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இயற்கை அந்த சரீரத்தை வளர செய்கின்றது. குழந்தை பிறப்பதற்கு சற்று முன்பு கர்ப்பிணியாயுள்ள உங்கள் மனைவியை நீங்கள் கவனித்திருக்கின்றீர்களா? அச்சமயம் அவள் மிகவும் அன்பாகவும் இனிய சோபம் கொண்டவளாகவும் காணப்படுவாள். அவள் வாழ்நாள் முழுவதும் அங்கனம் இல்லாவிடனும் அப்பொழுது அவ்வாறு இருப்பாள். குழந்தை பெறப்போகும் அந்த சமயத்தில் சாதுவாயும் இனிய சுவாபம் படைத்தவளாயும் இருப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கின்றீர்களா? நீங்கள் தாய்மார் அவ்வாறு இருப்பதை கவனித்துள்ளீர்களா? இவ்விதமாக கர்ப்பிணியாயுள்ள பெண்களை சில பாவிகள் பரிகசிப்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அது முட்டாள்தனமானது என்றே நான் நினைக்கிறேன். ஏனெனில் அங்கே உலகத்திற்கு ஒரு ஜீவன் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தாயை சுற்றிலும் ஒரு இனிமையான உணர்வு காணப்படுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அது என்ன? அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய ஜீவன் அந்த குழந்தைக்குள் பிரவேசிப்பதை அது எடுத்து காண்பிக்கிறது. இப்பொழுது ஜெனிப்பிக்கப்பட உள்ள அந்த குழந்தை பிறக்கும் போது ஆவிக்குரிய சரீரம் இயற்கை சரீரத்துடன் ஒன்றுபடுகின்றது. ஆகவே நாம் எல்லோரும் தேவனால் இப்பொழுது ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் போதிக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என வேதம் கூறுகின்றது. தேவகுமாரனாகிய கிறிஸ்து நமக்குள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். பூமிக்குரிய இந்த சரீரம் அழிந்து போகும் போது பூமியிலிருந்து நாம் பெற்ற நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கும் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள வேறொரு சரீரம் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய கூடாரம் கீழே விடும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேறொரு சரீரம் காத்திருக்கிறது. அழிவுள்ள சரீரம் அப்பொழுது அழியாமையை தரித்துக் கொள்கிறது. பூமிக்குரியதோ பரலோகத்துக்குரியதை தரித்துக் கொள்ளும். நான் கூறுகிறது உங்களுக்கு புரிகிறதா? மாம்சத்துக்குரிய சரீரம் பாவமுள்ளது, ஆனால் அதுபோன்று வேறொரு சரீரத்துக்குள் நாம் அங்கு பிரவேசிக்கிறோம். அந்த சரீரத்தில் அவர்களை காணவும் அவர்களை என் கைகளால் தொடவும் கிடைத்த சாகியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். உங்கள் போதகனும் சகோதரனும் என்ற ரீதியில் அவர்களை நான் அந்த சரீரத்தில் கண்டேன் என்று உறுதியாய் கூறுகிறேன். அது உண்மை. கவனியுங்கள், மோசேயையும் எலிசாவையும் பாருங்கள். மோசே மரித்தார், எலிசா மறிக்காமல் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் இருவரும் மறுரூப மலையில் ஐம்புலன்களையும் கொண்டவர்களாய் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவரோடு பேசிக் கொண்டிருந்ததாக காணப்பட்டனர். அவர்கள் எத்தகைய சரீரம் பெற்றிருந்தனர்? சாமுவேலை பாருங்கள், அவன் மறித்து 2 வருடங்களுக்கு பிறகு அந்த இரவில் அந்த குகைக்குள் எந்தோரின் மந்திரவாதியால் கொண்டு வரப்பட்டான். சவுல் கூறினதை அவன் கேட்டான். அவனும் சவுலுடன் பாஷையில் பேசி வரப்போகும் காரியங்களை அறிவித்தான். அவர் மறித்த பிறகும் அவனுடைய ஆவியின் தன்மை மாறவில்லை. அவன் அப்பொழுதும் தீர்க்கதரிசியாகவே இருந்தான். அவ்வாறே எலியாவின் ஆவி ஒரு மனிதன் மேல் வரும்போது எலியாவை போன்று இருக்கவே அவரை தூண்டும். அவன் வனாந்திரத்துக்கு செல்வான். அவன் வனாந்திரத்தின் மீது பிரியம் கொண்டிருப்பான். அவன் நல்லொழுக்கம் கெட்ட பெண்களை வெறுப்பான். அவன் ஸ்தாபனங்களுக்கு விரோதமாயிருப்பான். அவன் எவரையும் சார்ந்திருக்க மாட்டான். அவன் தன்மையோ அவ்வாறு இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த ஆவி வரும்போது அதன் தன்மை மாறுவதில்லை. அதுபோன்ற நபராக மோசேயும் இருப்பான். இப்பொழுது வெளிப்படுத்தல் 22:8 அதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவின் மரணத்திற்கும் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் இடையே உள்ள காலத்தில் ஏக்மேன் போன்றவர்களால் கொல்லப்பட்ட புஸ்தகத்தில் தங்கள் பெயர்களுடைய உண்மையான யூதர்கள் பலிபீடத்தின் கீழே காணப்படுகின்றனர் என்று இம்முத்திரைகள் உடைக்கப்படுவதன் மூலமாக நாம் அறிகிறோம். என் சகோதரனே, நீ அவர்களை கவனித்தால் அவர்களால் பேச முடிகின்றது, சப்தமிட முடிகின்றது, பேச முடிகின்றது, செவி கொடுக்க முடிகின்றது என்றும் அவர்கள் ஐம்புலன்களையும் கொண்டிருக்கிறார்கள் என்றும் வேதத்தின்படியாக அறிந்து கொள்கிறோம். அவர்கள் கல்லறைகளில் ஒன்று அறியாத நிலையில் நித்திரை செய்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் விழித்துக் கொண்டு பேச கேட்க முடிந்தவர்களாயிருந்தனர். அது உண்மைதானே? ஓ, எங்களுக்கு உதவி செய்வீராக. 2 நிமிடங்கள். ஆமேன். நான் அரை மணி நேரம் உங்களை தாமதப்படுத்திவிட்டேன், அதற்காக நான் வருந்துகிறேன். இல்லை, நான் அவரும் சொல்லக்கூடாது. பாருங்கள், புரிகிறதா? சரி, பாருங்கள். ஆனால் கவனியுங்கள், இது 5வது முத்திரை. நான் சிறந்த முறையில் புரிந்து கொண்டதன்படி இங்குள்ளது. இன்று விடிய காலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என கழித்த வெளிப்பாட்டின்படி மற்ற 4 முத்திரைகளைப் போல 5வது முத்திரையும் திறக்கப்பட்டு விட்டது என்று நான்
அறிவேன்.
அவர் உங்கள் மேலும் என் மீதும் வைத்திருக்கிற கிருபை நிமித்தம் வெளிப்பாட்டை நமக்கு அளித்தார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னால் ஆனவரை அவருடைய ஒத்தாசையால் அவருடன் நெருங்கி வாழ தீர்மானித்திருக்கிறேன். எல்லாம் முடிவடைந்து நான் உங்களுடன் அவரை மகிமையில் சந்திக்கும் வரை மற்றவர்களும் அவருடன் நெருங்கி வாழ வேண்டும் என்று போதித்து வருவேன். அதை அறிந்து கொள்வதற்கு எனக்கு அளித்த அறிவிற்காக நான் அவரை நேசிக்கிறேன். 1வது, 2வது, 3வது, 4வது மற்றும் 5வது முத்திரைகளின் உண்மையான வெளிப்பாடுகள் இப்பொழுது நமக்கு திறக்கப்பட்டு விட்டன என்பதை நான் என் முழு இதயத்தோடு உறுதியாக நம்புகிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் முதலில் அவர் என்னை நேசித்தார். கல்வாரி மரத்திலே இந்த முத்திரை நமக்கு திறக்கப்பட்டதை கண்ட நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக அமைதியாயும் பயபக்தியாயும் இருப்போமாக. தேவன் தாம் சிநேகித்த தம் சொந்த பிள்ளைகளை கூடாக்க வேண்டியதாயிருந்தது. ஏனெனில் அவருடைய நீதியின்படி பாவம் நியாயந்தீர்க்கப்பட வேண்டும். அதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அவருடைய நீதியும் பரிசுத்தமும் நீதியை கோருகின்றது.
A law without a penalty is not law.
தண்டனையற்ற ஒரு சட்டம் சட்டமே அல்ல. தேவன் தாம் ஏற்படுத்தின கட்டளைகளை எதிர்த்தால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. ஆகவேதான் தேவன் மனிதனாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பாவ பரிகாரத்திற்கென்று சாதாரண ஒருவனை அவர் தெரிந்து கொள்ள முயலவில்லை. நியாயத்தை கடைபிடிப்பதற்கென இயேசுவே குமாரனும் தேவனுமாக வேண்டியதாயிருந்தது. அந்த ஒரே வழியில் மாத்திரமே அவரால் அதை செய்ய முடிந்தது. தேவனே அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. அதை வேறொருவர் மீது சுமத்துவது நியாயமாயிருக்காது. எனவே தேவன் இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டு இம்மானுவேல் என அழைக்கப்பட்டார்.
And to do that, and to take a bride and to save a lost bunch of heathen Gentiles, he had to bring
அஞ்ஞான புரஜாதிகளிலிருந்து ஒரு கூட்டத்தை மனவாட்டியாக தெரிந்து கொள்ள அவர் தம் சொந்த பிள்ளைகளை குருடாக்கி அவரை புறக்கணித்தது நிமித்தம் அவர்களை தண்டிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவருடைய கிருபையோ அவர்களுக்கு வெள்ளை அங்கிகளை அளித்தது. ஆனால் அந்த ஜீவனுக்கு என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். நமக்கு தருணமளிக்க எண்ணி அவர் இவ்விதம் செய்திருக்கும் போது அந்த அன்பின் தெரிந்து கொள்ளுதலை நாம் எங்கனம் உதறித்தள்ள முடியும்? இன்றிரவு இக்கட்டடத்தில் தேவன் செலுத்திய விலை மதிக்க முடியாத கிரயத்தை இதுவரை உதறி தள்ளினவர் யாராயிலும் இளைஞனோ வயோதிபனோ இங்கிருந்தார், இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நான் அறிந்த மட்டில் நீங்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டியதே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு வெள்ளை அங்கி கொடுக்கப்படும். தேவன் உங்கள் இருதயங்களை இப்பொழுது தட்டிக் கொண்டிருப்பாரனில் நீங்கள் ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? நாம் மீண்டும் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக.
Are in here that desires that
தேவன் உங்களுக்காக சிந்தின ரத்தத்தின் பேரில் உங்கள் விசுவாசத்தை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிற அல்லது வாஞ்சிக்கிற நபர்களோ அல்லது அந்த நபர் யாரேனும் இருந்தால், அவர் பட்ட வேதனையை எந்த மனிதனும் படவில்லை. அவருடைய துயரம் இரத்த குழாய்களின் வழியாய் ஓடி அவர் இரத்தத்திலிருந்து தண்ணீரை வேறு பிரித்தது. அவர் கல்வாரிக்கு செல்லும் முன்னர் அவருடைய சரீரத்தில் இருந்து இரத்த துளிகள் வெளிவந்தன. வேண்டுமானால் அவர் இவ்வேதனையை ஏற்காது மறித்திருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனப்பூர்வமாய் பாடுபட்டார். அத்தகைய இணையற்ற அன்பை நீங்கள் புறக்கணிக்கலாமா? இந்த முத்திரைகள் திறந்ததன் மூலமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதையும், தேவன் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்கள் ஜீவியத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இருக்கிற அந்திகிறிஸ்துவின் கரங்களிலிருந்து உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய வரத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அதன் அறிகுறியாக உங்கள் கரத்தை அவரிடத்தில் உயர்த்தி, தேவனே, நீர் கிருபையாக அளிப்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன் என்று கூறுங்கள். சகோதரன் பிரணாமே, நான் உண்மையுள்ளவனாய் தரித்திருக்க உங்களுடைய ஜெபங்களை நான் வாஞ்சிக்கிறேன். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், நான் ஜெபம் செய்ய உள்ளேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை உணர்ந்து பொருட்படுத்தி கூறுங்கள். உங்களால் அதை பொருட்படுத்தி கூற முடிந்தால் ஒழிய மற்றபடி உங்கள் கரங்களை உயர்த்த வேண்டாம். நீங்கள் அமர்ந்துள்ள இடங்களிலேயே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நினைவிருக்கட்டும், ஏதோ ஒன்று உங்களிடம் அவ்விதம் கூறாவிடில் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்திருக்க முடியாது. தேவனை தவிர வேறு யாரும் அதை செய்யவும் முடியாது. ஆகவே இப்பொழுது காலங்கள் தோறும் என்ன நிகழ்ந்ததென்று வேதவாக்கியங்கள் மூலம் நமக்கு முற்றிலுமாக வெளிப்படுவதை பாருங்கள். கடந்த 25 அல்லது 30 வருட காலமாக அது முழுமையாக உறுதியாக்கப்பட்டு வருகிறது. இதுவரை நிகழ்ந்தது என்னவென்றும் இனி நிகழவிருப்பவை என்னவென்றும் வேதம் நமக்கு திட்டவட்டமாக எடுத்துரைக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். கிறிஸ்து நமக்கென்று செய்து முடித்த கிரியைகளின் மேல் விசுவாசம் கொண்டு ஆசனத்தில் அமர்ந்தவாறே உங்கள் கரங்களை உயர்த்தி, இந்த நிமிடம் முதற்கொண்டு நான் இப்பொழுதே கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கென்று ஜீவிப்பேன், தேவனை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தால் தண்ணீர் தொட்டி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஜெபம் செய்வோம். தேவனாகிய கர்த்தாவே, அநேக கரங்கள் இப்பொழுது உயர்த்தப்பட்டன. அநேக வருடங்களுக்கு முன்னர் பாவ நிவர்த்திக்கென உம்முடைய ரத்தத்தை சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகி நீர் ஒருபோதும் மாறுவதில்லை என்று நான் நிச்சயம் அறிந்திருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக நீர் எங்கள் மத்தியில் செய்து கொண்டு வருவதையும், முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தி கொடுப்பதையும் ஆதாரமாக கொண்டு கிருபையின் வாசல் அடைபட தொடங்கிவிட்டது என்றும், உம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ள வருவதற்கு நீர் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறீர் என்பதையும் நான் என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன்.
While there is room and a door open, as it was in the days of Noah, may these precious souls that lives in the
ஒரு திறந்த வாசல் இருக்கும் போதே, நோவாவின் நாட்களில் இருந்தது போன்றே வாசல் திறந்திருக்கும் போதே இந்த அருமையான ஆத்துமாக்கள் உள்ளே வரட்டும். அவர்கள் இப்பொழுது ஜீவிக்கிற இந்த சரீரமாகிய கூடாரம் ஒரு நாளில் அழிந்து போகும். முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை எங்களுக்கு திறந்து வெளிப்படுத்தி அவர்களுக்கு அளித்துள்ள உடைய கிருபாதார பலியை ரட்சிப்பிற்காக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்பதன் அறிகுறியாக அவர்கள் தங்களுடைய அழிவுக்கேதுவான கரங்களை உள்ளத்தில் உணர்ந்து உயர்த்தியிருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்திரவே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நீதியின் அங்கியை அவர்களுக்கு அளித்து அவர்கள் ஆத்துமாக்களை உடுத்துவீர். அப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிபூர்ணப்பட்டு அந்நாளில் உமக்கு முன்னால் நிற்கும் தகுதியுள்ளவர்கள் ஆவார்களாக. அந்நாள் அருகாமையில் உள்ளது. தேவனாகிய கர்த்தாவே, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால் நீர் அதை குறித்து எனக்கு அளித்த வெளிப்பாட்டின் பேரில், அதாவது யோவான் ஸ்நானகரால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் பவுல் அவர்களுக்கு கட்டளையிட்டான். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு சத்தியத்தை உணர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உமக்கு கீழ்ப்படிவார்களாக.
And then in obedience of their acceptance and obedience to their confession and to the water, may you in return
அதன் பின்னர் அவர்களுடைய சம்மதத்தின் கீழ்ப்படிதலோடு தங்களுடைய அறிக்கையை கீழ்ப்படிதலோடு செய்து தண்ணீரண்டை வந்து திரும்புகையில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வல்லமையாய் ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பும். பலி செலுத்தப்பட்ட தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை உம்முடைய கரங்களில் இப்பொழுதே சமர்ப்பிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் முதலில் அவர் என்னை நேசித்தார், சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. இப்பொழுது உங்களுடைய கைகளை உயர்த்தினவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனந்திரும்பி பாவிகளுக்கென சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அதை பின்பற்றுங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே நீங்கள் அவருக்கு எடுத்துள்ள உங்கள் உறுதிக்காக உங்களுக்கு பலனளிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை இரவு உங்கள் காகிதங்களையும் பென்சில்களையும் கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு சரியாக 7:30 மணிக்கு இங்கே கூடும்படி எதிர்பார்க்கிறோம். நாளைய தினம் தேவன் 6 முத்திரை எனக்கு திறந்து காண்பிக்க வேண்டும் என்றும் அவர் அதை எனக்கு அளிக்கிறவாறே நான் அதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் என்றும் எனக்காக ஜெபியுங்கள். நாம் மறுபடியும் பாடுவோமாக. வெறுமன பாடாமல் நமக்காக மறித்து நம்மை வீட்டுக் கொண்டு அவருக்கு துதிகளை ஏறெடுத்து நாம் பாடுவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன். உங்கள் போதகர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். முதலில் அவர் என்னை நேசித்தார்.